மீண்டும் இக்கூடாரத்தில் இக்காலைவேளையில் வந்து நற்செய்தியை அறிவித்திட முடிந்துள்ளது. இந்த வகையில் கர்த்தராகிய தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார். கடந்த ஞாயிறன்று அத்தரிசனமானது இங்கே கூறப்பட்ட பொழுது உங்களில் அநேகர் இங்கே இருந்தீர்கள். அச்சர்பமானது அதன் நடுபாகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டதை பற்றியதாகும். இங்கே மேடையிலிருந்து அந்த தரிசனம் உரைக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து 24 மணி நேரத்திற்குள் அது வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நடந்தேறியது. கர்த்தர் எப்படி செய்தாரோ அது மகிமையானதாக இருந்தது. என் வாழ்க்கை முழுவதிலும் நான் ஒருபோதும் தரிசனங்கள் ஒன்றும் தவறாக போனதை நான் கண்டதே இல்லை. நான் இப்பொழுது 52 வயதனாயிருக்கிறேன். பரிபூர்ணமாக வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே அது நிறைவேறியுள்ளது. இப்பொழுது நான் மிகவும் நன்றாகவே உணர்கிறேன், மேலாகவே உணர்கிறேன். இப்பொழுது நான் அக்குற்றச்சாட்டை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தேன் அல்ல, அது ஒரு குற்றச்சாட்டு அல்ல, அது உத்தம இருதயம் உள்ள தேவ பயம் உள்ள மனிதரிடமிருந்து கிளம்பியதாகும். அவர்களுக்கு எனது ஊழியமானது சற்று கூடுதலான அளவுக்கு இயற்கைக்கு மேம்பட்டதாக தோன்றி அதனால் அவர்கள் நான் தான் கர்த்தராகிய இயேசு என்று எண்ண ஆரம்பித்து அதன் பேரில் ஒரு உபதேசத்தையே ஸ்தாபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அதெல்லாம் உடனடியாக நிறுத்தப்பட்டு விட்டது. அதற்காக கர்த்தருக்கு நன்றி கூறுகிறேன். அதிலிருந்து நான் என்னையே விடுவித்துக் கொண்டு விட்ட பொழுது கர்த்தரே அதை பார்த்துக் கொள்ளட்டும் என்று அதை அவர் கையில் ஒப்படைத்த பிறகு அது உடனடியாக, அதாவது 24 மணி நேரத்திற்குள் அதெல்லாம் முடிவடைந்து விட்டது. அக்காரியமானது என்னை சற்று நரம்பு தளர்ச்சிக்குள்ளாக்கி நிலைகுலைய செய்துவிட்டது. ஆனால் சிறிது நேரத்துக்கு பிறகு நான் அதிலிருந்து விடுபட்டு விடுவேன். நிச்சயமாகவே அது என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் இப்பொழுதோ நான் நன்றாகவும் அருமையாகவும் இருப்பதாகவே உணர்கிறேன். இவ்வாரத்தில் நமக்கு மகத்தான வெற்றிகள் கிட்டியுள்ளது. நான் ஒரு காரியத்தை பற்றி அறிவிக்க விரும்புகிறேன். இப்பொழுது கர்த்தர் எனக்கு சொல்லியிருந்ததற்கு நான் செவி கொடுத்திருந்திருந்தால் அது இவ்வாறு நடந்திருக்காது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் என்னிடம் கூறினார், இங்கே சபையார் நடுவில் எங்கோ ஒரு இடத்தில் இப்பொழுது என் மனைவி அமர்ந்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பு வரையிலும் இங்கே மேடையில் அமர்ந்திருந்த என் மகனும் கூட, இன்னும் ஏனைய அநேகரும் கூட நான் மீண்டும் மீண்டும் இவ்வாறு கூறியதை கேட்டிருக்கிறார்கள். இதுதான் கடைசி தடவை. இருதயத்தை பகுத்தறிந்து கூறும் ஊழியத்தை நான் செய்வது கடைசி தடவை என்று கூறினேன். புரிகிறதா? நான் தேவனிடத்தில் மிகவும் நெருங்கி ஜீவிக்க முயன்று வந்திருக்கிறேன். அவ்வாறு செய்வதில் அது ஏதோ ஒன்றை வெளிக்கொண்டிருக்கிறது. அதனால் என்ன சிந்திப்பதென்றே அறியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் வேறு விதமான தவறான கருத்தை கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஏதோ ஒன்று நேரிட்டு விடுகிறது. பிறகு வரி பற்றிய அந்த வழக்கில் கர்த்தர் எனக்கு கூறியவற்றுக்கு நான் செவி கொடுத்திருந்தால் அதை பற்றிய எந்த ஒரு வார்த்தையுமே அங்கே ஏற்பட்டிருக்காது. அது எப்பொழுது நான் செய்வதாக அங்கே இருக்கிறது. நான் அவருக்கு கீழ்ப்படியாமல் போகும்பொழுது அப்பொழுதுதான் நான் தொல்லைகள் எப்பொழுது மாட்டிக்கொள்கிறேன். நான் அவருக்கு கவனமாக செவி கொடுத்து அவரோடு நடந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். அதன் பின்னர், அதாவது ஊழியமானது சில வேளைகளில் மிகவும் இயற்கைக்கு மேம்பட்டதாக இருக்கிறது. அதனால் நான் தடத்தை விட்டு சற்று அப்பால் போய்விடுவேனோ என்று கூட பயப்பட்டேன். ஆனால் இப்பொழுது நான் கூறுவதை தவறாக அர்த்தம் கொண்டு விடாதீர்கள். நான் என்ன கூறுகிறேன் என்பதை சரியாக அறிந்து கொள்ளுங்கள். நான் கர்த்தரை விட்டு விலகி போய்விடுவேன் என்று கூறவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் பாருங்கள், அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பகுத்தறிதல் போன்றவைகளை இனிமேல் நான் விளக்கி விவரித்து கூறிட விரும்பவில்லை. இந்த நேரத்தில் கர்த்தர் இப்பொழுது நமக்கு கிருபை உள்ளவராக இருந்திருக்கிறார். தீர்க்க தரிசன வார்த்தையுடைய சகோதரர் நெவில் அவர்களை அவர் எழுப்பியிருக்கிறார். அவருக்கு சகோதரர் முக்கிம்பாதம் மற்றும் ஏனைய அநேக சகோதரர்கள் இங்கே முற்றிலும் ஆவிக்குரிய வரங்களின் மூலமாய் சபையில் அற்புதங்களை செய்கின்றவர்களாக இருக்கின்றனர். நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு கொடுப்பேனா? ஓபல் வீவர் என்ற ஒரு சகோதரி இருந்தார். அவள் இன்று காலையில் இங்கே சபையில் நம்மோடு இருக்கிறாளா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. சகோதரி ஓபல் இங்கே இருக்கிறீர்களா? அதாவது நான் அவளை பார்க்க முடியாது இருந்திருக்கலாம். பாருங்கள், அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக அவள் புற்றுநோயால் மறித்துக் கொண்டிருந்தாள். அப்புற்றுநோய் அப்பெண்மணியின் பெண்மைக்குரிய சுரப்பிகளில் இருந்து வந்தது. பிறகு அது அப்பெண்மணியின் சிறுநீரகத்துக்கு பரவி சென்று அவர்கள் அப்பெண்மணி உயிர் வாழ ஒரே ஒரு இரவுதான் உண்டு என்று கூறியிருந்தார்கள். அவளோ மிகவும் மோசமான நிலைக்கு போய்விட்டாள். நான் சென்று அவளுக்காக ஜெபித்தேன். அப்பொழுது ஒரு தரிசனம் உண்டானது. அவள் முற்றிலும் குணமடைந்து விட்டாள். அது 15 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியமாகும். அதிலிருந்து அநேக ஆண்டுகளாக அவள் நம் மத்தியில் வந்து போய் கொண்டிருக்கிறாள். அந்த ஒரு நாளிலே அவளுக்கு ஒரு வியாதி ஏற்பட்டது. அவளுக்கோ தொண்டையில் மோசமான ஒரு ரணம் ஏற்பட்டது. தொண்டையிலிருந்து நிறைய ரத்த கசிவு ஏற்பட்டது. உடனடியாக அவள் மருத்துவரை போய் பார்க்க வேண்டும் என்று ஆலோசனை கூறப்பட்டது. நான் கனடா தேசத்தில் இருந்தபோது அது நடந்தது. அந்த பெண்மணி சகோதரன் நெவில் அவர்களை தொலைபேசியில் அழைத்தார். அப்பொழுது சகோதரன் நெவில் சகோதரன் இக்கிம்பாதம் அவர்களை அழைத்து சென்றார். சகோதரன் இக்கிம்பாதம் அவர்கள் இங்கே காலையில் இருக்கிறார் என்று நான் நினைக்கவில்லை. அவர் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடும். சகோதரன் ரூபர்ட் இக்கிம்பாதம் அவர்கள் நமது முன்னாள் தர்மக்கத்தாக்களில் ஒருவராவார். ஒரு அருமையான சகோதரன். அவர் இங்கே இருக்கிறாரா? ஆகவே அவர்கள் இருவரும் அந்த ஸ்திரீக்காக ஜெபிக்கப்படி சென்றார்கள். அவர்கள் அவளுக்காக ஜெபித்த பொழுது அவள் அதுவரையிலும் இரத்த குழாயிலிருந்து இரத்தப்பெருக்கு ஏற்பட்டு கசிந்து கொண்டிருந்ததான நிலையில் இருந்தாள். எவ்வளவு காலம் அது இருந்தது என்று எனக்கு தெரியாது. நாட்கள் கணக்கில், அதாவது 2 அல்லது 3 தினங்களாக அவள் தொடர்ந்து ரத்தத்தை துப்பிக் கொண்டே இருந்தாள். சகோதரர் நெவில் அவர்கள் அவளுக்காக ஜெபித்தார். அதன் பிறகு அவள் ஒரு சொட்டு ரத்தம் கூட துப்பவில்லை, அது உண்மை. அதன் பிறகு பெண்மணிக்கு 2 சதவளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. வாயின் உள்ளே மேல்பாகத்தில் சதவீக்கம் போன்ற ஒன்று இருந்தது. கொப்பளங்கள் போன்றவைகள் அல்லது அது என்னவாக இருக்குமோ அதன் வாயினுள் மேல்பாகத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. சதை வளர்ச்சியினால் ஏற்படும் வீக்கங்கள் போல் காணப்பட்டது. அவைகளில் இருந்து எந்த ஒரு நிவாரணமும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் ஹிக்கரி கொட்டையைப் போல அதில் பாதி அளவு இருந்தது என்று கூறினாள். அந்நோய் அவளுடைய வாயில் கணிசமான அளவுக்கு சில நாட்களாக இருந்தது. சகோதரன் நிக்கிம்பாதம் அவர்கள், அவருடைய ஜெர்மானிய பெயரை என்னால் சரியாக உச்சரிக்க முடியவில்லை. சகோதரன் ரூபர்ட் அவர்களே, என்னை அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் எப்படியும் நான், அதாவது இப்பொழுது நான் இங்கே தவறாக கூறக்கூடும் இல்லை, அவர் அந்நிய பாஷையில் பேசும் வரத்தையும் அதை வியாக்கியானம் செய்யும் வரத்தையும் உடையவராயிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட சமயத்தில் அந்த சகோதரன் அப்பெண்மணியின் வாயின் மேல் கைகளை வைத்து ஜெபித்தார். அந்த பெண்மணியோ, சகோதரன் பிரணாமே, நேற்றல்ல, நேற்றிரவும் அல்ல, உடனடியாக வீக்கங்கள் வாயின் மேல் பகுதியிலிருந்து நீங்கி போயிற்று என்று கூறினாள். உடனடியாக அதன் பின்னர் மருத்துவர்கள் வந்து அவளுடைய தொண்டையை சோதித்து பார்த்துவிட்டு அவள் மருத்துவமனைக்கு சென்றே ஆக வேண்டும், ஏனென்றால் அவளுக்கு தொண்டையில் புற்றுநோய் உள்ளது என்று கூறிவிட்டார்கள். எனவே அவளை மருத்துவமனைக்கு அவர்களோ அழைத்து சென்றார்கள். நான் நமது நல்ல மேய்ப்பர் நெவில் அவர்களை சந்திக்கிற வரையிலும், நான் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் இருந்தபோது அப்பெண்மணி மருத்துவமனையில் தான் இருக்கிறாள் என்ற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. அவர் அப்பெண்மணி மருத்துவமனையில் தான் இருக்கிறாள் என்று அவர் கூறினார். எனவே நான் அவளை சந்திக்க சென்று அவளுடைய கணவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். 4 அல்லது 5 மருத்துவர்கள் சோதனைகள் எல்லாம் செய்து பார்த்துவிட்டு தலையை அசைத்துக் கொண்டே, நிச்சயமாக அது புற்றுநோய்தான், தொற்று நச்சுத்தன்மை உடைய புற்றுநோய் என்று கூறினார்கள். எனவே அங்கே உள்ளில் இருக்கும் மருத்துவர் வந்து மாதிரிகளை எடுத்து பார்த்துவிட்டு சந்தேகத்துக்கிடமின்றி அது புற்றுநோய்தான் என்று கூறிவிட்டார். நான் அச்சகோதரியிடம், ஆனால் சகோதரியே, தேவன் உன்னை ஒரு தடவை புற்றுநோயிலிருந்து குணமாக்கியிருந்தார் என்றால் அது என்ன வேண்டுமென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஒருவேளை மனிதர்கள் சரியாக இருக்கலாம், அவர்கள் அத்துறையில் நன்கு பயிற்சி பெற்று அது புற்றுநோயா, புற்றுநோயை போன்றதா அல்லது வேறு ஒன்றா என்பதை பற்றி கூற அவர்கள் பயிற்சி பெற்றவர்களாவர். அவர்கள் அந்த நோக்கத்திற்காகவே நன்கு பயிற்சி பெற்றவர்கள். அது புற்றுநோயை போன்று காணப்படுகிறது, எனவே அவர்கள் அதை புற்றுநோய் என்கின்றனர். ஒருவேளை அப்படியே இருக்கலாம் என்று கூறினேன். ஆனால் அந்த சகோதரியோ அது புற்றுநோய் என்பதை விசுவாசிக்க விரும்பவில்லை. எனவே நான் அவரிடத்தில், உன் தொண்டையில் ஏற்பட்ட ரத்த கசிவே, தேவன் ஜபத்தை கேட்டு அன்றொரு நாளிலே உன்னை குணமாக்க கூடுமானால் இப்பொழுது தேவன் ஜபத்திற்கு பதிலளித்து உன்னுடைய வாயில் இருக்கும் அவ்வீக்கங்களை அகற்றிட முடியுமே, அது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், இங்கேயே இப்பொழுதே தேவனால் அதை நீக்க முடியாதா என்ன என்று கேட்டேன். அவள் ஆமே என்று கூறினாள். அவளுடைய கணவர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவளோ, தேவன் அதை நிறுத்தி விடுவார் என்று விசுவாசத்தில் தான் நான் இப்பொழுது போய்க் கொண்டிருக்கிறேன் என்று கூறினாள். நான் அவளுக்காக ஜெபித்தேன். அதன் பிறகு அவர்கள் சோதனைக்காக மாதிரிகளை எடுத்து சோதித்து பார்த்துவிட்டு திரும்பி வந்து இப்பொழுது வியாதியின் அறிகுறிகள் ஒன்றுமே இல்லை என்று கூறிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் யாவரும் அது புற்றுநோய் என்று கூறிவிட்டிருந்தார்கள். பார்த்தீர்களா? எனவே நண்பர்களே, காரியம் என்னவெனில், அவர் தேவனாயிருக்கிறார், அவர் ஜபத்திற்கு பதிலளிக்கிறார். இந்த சிறிய எளிய கூடாரத்தில் அவர் நம்மை வந்து சந்திக்கிறார் என்பதற்காக நாமோ மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாயிருக்கிறோம். பார்ப்பதற்கோ அவ்வளவாக அதில் ஒன்றும் அதிகமில்லை. மழை, பனி இவற்றிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள நம் தலைக்கு மேல் ஒரு கூரை இருக்க வேண்டுமே என்பதற்காகத்தான் அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பழைய பலைகளை ஒன்றாக சேர்த்து கூரையை அமைத்துக் கொண்டோம். ஆனால் இந்த முயற்சியினால் அநேகர் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நம்முடைய தர்மகர்த்தாக்களுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நமது உதவிக்காரர்களுக்காக நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நமது சபையாருக்காக நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். நமது மேய்ப்பருக்காக நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். தேவன் சபைக்குள்ளாக அளித்துள்ள ஒவ்வொரு வரத்திற்காகவும் நாம் நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இம்மனிதர்களுக்கு தேவன் தாமே அவர்கள் எப்பொழுதும் தவறான பக்கத்தில் சாய்ந்து விடாதபடியும், சாலையின் நடுப்பாதையில் வார்த்தையோடு நிலைத்திருப்பதற்காக விவேகத்தை அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருபோதும் இந்த வகையில் உங்களை உயர்த்திக் கொள்ள வேண்டாம். எப்பொழுதாவது நீங்கள் அவ்வாறு செய்தால் நீங்கள் அங்கேயே முடிவடைந்து விடுவீர்கள். நீங்கள் பாருங்கள், வரத்தோடு தாழ்மையாய் நிலைத்திருங்கள். பாருங்கள், இப்பொழுது மக்கள் வியாதிப்பட்டவர்களாயும் துன்பப்பட்டவர்களாயும் இருக்கும் போது, அதற்கென ஜெபித்துக் கொள்ளும்படியாக வரும்போது, நான் அச்சமயத்தில் ஒருவேளை 1 அல்லது 2 ஆண்டுகளுக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கையில் அக்காரியத்தை பற்றி அக்கறை எடுத்துக் கொள்வதற்கென தேவன் ஒரு வழி ஆயத்தமணி வைத்திருக்கத்தான் செய்கிறார். பார்த்தீர்களா? ஓ, அது மகத்தானதாக இல்லையா? அப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? தேவன் ஒருபோதும் தனக்கென ஒரு சாட்சியை வைக்காமல் விட்டுவிடுவதில்லை. அதற்காக நாம் மிகவும் மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானால் பள்ளி விடுமுறை நிமித்தம் பள்ளியை விட்டு இப்பொழுது வீட்டிற்கு வந்திருக்கும் எனது பெண் பிள்ளைகளை நான் அடைத்துக் கொண்டு போக திட்டமிட்டிருக்கிறேன். எனவே நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். உயர்நிலை பள்ளியில் படிக்கும் எனது மூத்த மகள் பால் ரிவர் என்பவர் தனது நடுநிசி பயணத்தை செய்த இடத்தை பார்க்க விரும்பினார். அங்கேதான் அவர் சபையை விட்டு கிளம்பினார். அது நியூ இங்கிலாந்து என்ற இடத்தில் உள்ளது. நாங்கள் போய் அதை பார்க்க விரும்புகிறோம். பிறகு நான் எப்பொழுதும் ஓல்ட் அயன்சைட்ஸ் என்ற பழைய போர்க்கப்பல்களின் தொகுதியை பார்க்க விரும்பினேன். ஓல்ட் அயன்சைட்ஸ் பற்றிய கவிதையை எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? கிறிஸ்தவத்திற்கு வெளியே நான் அறிந்தவற்றுள்ளெல்லாம் எனக்கு மிகவும் விருப்பமானது அதுதான். அதுவே எனது சிறந்த ஒன்றாகும். நான் அதை படிக்க ஆரம்பித்தவுடன் எனக்கு துக்கத்தினால் தொண்டை அடைத்துக் கொள்கிறது. நான் உட்கார்ந்து பிறகு சுற்றி நடந்து திரும்பி போகிறேன். அதை எவ்வாறு உங்களால் மூழ்கடிக்க முடியும்? அது எப்படி இருக்கிறது என்றால், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பிழைப்பை உண்டு பண்ணுகிற ஒரு குதிரையை பிடித்துக் கொள்வதைப் போலவே இருக்கிறது. என்னால் அக்காட்சியை காண முடியவில்லை. எனவே நான் அவளை இல்லாமல் போக செய்வேன் என்று கவிதையோ கூறுகிறது. இல்லை, அவ்வாறு செய்யக்கூடாது. பிரிட்டிஷாரின் பீரங்கி குண்டுகள் அக்கப்பலை தாக்கிய போது அதன் பக்கவாட்டில் உள்ள தருவாளி மரப்பலகைகளை துளைத்துக் கொண்டு சென்றது. அக்கப்பலை எடுத்து நீங்கள் மூழ்கடிப்பதை என்னால் காண சகிக்காது. புயலின் தேவர்களிடம் அதை ஒப்படையுங்கள். மின்னல் கடுங்காற்றிடம் அதை கொடுத்து விடுங்கள். நான் அதை உண்மையாகவே விரும்புகிறேன். அதன் பிறகு நாங்கள் மேற்கொண்டு வந்து, அதாவது திருவாளர் கெனடி அவர்கள் எங்களை அழைக்கவில்லை, ஆனால் நாங்கள் அங்கே இருக்கையில் அவருடைய வெள்ளை மாளிகையை காண விரும்புகிறோம். நான் அவ்விடத்திற்கு அநேக சமயங்கள் போயிருக்கிறேன், ஆனால் பிள்ளைகளோ அதை காண விரும்புகிறார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அதன் பிறகு நாங்கள் வீடு திரும்பி விடுவோம். எனவே நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். எங்களிடம் உள்ள எங்கள் அன்பானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு எங்களிடம் உள்ள அவர்கள் தங்கள் ஓய்விற்காக அநேக இடங்களுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களில் சிலர் இன்று காலை கெண்டக்கி, டென்னசி மற்றும் வேறு இடங்களுக்கும் சென்றுள்ளனர். ஆகவே நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது நான் ஒரு காரியத்தை குறித்து ஒரு அறிவிப்பை செய்ய வேண்டும் என்று இருந்தேன். ஓ ஆம், இந்த ஆராதனைக்கு பிறகு உடனே ஞானஸ்தான ஆராதனை உள்ளது. அதன் பிறகு குழந்தைகளின் பிரதிஷ்டையும் உள்ளது என்று நான் நம்புகிறேன். சகோதரன் குழந்தைகளின் பிரதிஷ்டை இருக்கிறது என்று என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். அநேக காரியங்கள் நாம் செய்தாக வேண்டியதாக இருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? பாருங்கள், இரண்டு ஆராதனைகளையுமே நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நீங்கள் பாருங்கள், நான் ஒன்றையும் மற்ற ஆராதனையை சகோதரர் நெவில் அவர்களும் எடுத்துக் கொள்வார். என்னால் முடியாது. அதுவல்ல, நாங்கள் இருவருமே இங்கே இருக்கையில் ஏன் எங்களில் ஒருவர் மட்டும் கிரியை செய்யாமல் இருக்க வேண்டும்? சரிதானே சகோதரர் நெவில் அவர்களே? அது முற்றிலும் சரியே. அதன் பிறகு மருத்துவ நண்பர் அவர்கள் என்னிடத்தில் அவர்களை நினைத்துக் கொள்ளும்படி உங்களிடம் கூறும்படி கூறினார். அவர்கள் போதுமான அளவு நிதி கிடைத்ததும் சபை கட்டடத்தை கட்டுவதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றனர். அதற்காக நீங்கள் கொடுத்துள்ள வாக்குறுதிகள். அவர்கள் என்னிடம் ஏதோ கூறினார்கள், அது குழந்தைகளின் பிரதிஷ்டை பற்றியது என்று நான் எண்ணுகிறேன். அதுதானது. இவ்வாராதனை முடிவின் போது அதை உடனே வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நான் நினைக்கிறேன், இந்த துணிகள் ஜெபிக்கப்படுவதற்காக உள்ளனவா? சரி ஐயா, நாம் அதை ஒன்று சேர்த்து பிறகு ஜெபித்து விடுவோம். அதன் பின்னர் இப்பொழுது வார்த்தையை நாம் அணுக முன்னர் வார்த்தையை கேட்பது எத்தனை பேருக்கு இன்பமாய் உள்ளது! ஓ என்ன, அது மலையின் மேல் வாசம் பண்ணுவது போல உள்ளது. கடந்த ஞாயிறு அளிக்கப்பட்ட செய்தியிலிருந்து தேவனுடைய வழியில் ஒன்றை செய்வது என்றால் என்ன என்பதை பற்றி நீங்கள் பார்க்க முடிந்ததை நீங்கள் கவனித்தீர்கள். புரிகிறதா? அவ்விலையேறப்பட்ட சகோதரர் நடுவில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆவிதான் அவர்களை அலகழித்தது என்பதை நான் கண்டபோது உலக பிரகாரமான மனிதருக்கோ அதை எடுத்துக் போடுவதற்கு வழியே கிடையாது. எனவே நம்மால் செய்ய முடிந்ததெல்லாம் அதை குறித்து பிரதிஷ்டை செய்து கொண்டு கர்த்தரிடத்தில் அதை சமர்ப்பிப்பது என்பதுதான். சில மணி நேரங்களில் அவை யாவும் முடிவுக்கு வந்துவிட்டது. இப்பொழுது நான் வெளியிடங்களுக்கு செல்வதால் இங்கே உங்களோடு கர்த்தருடைய பணியில் மேய்ப்பனவர்கள் உதவியாயிருந்து வருகிறார். தேவனுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாக கட்டளையிடுகிறேன் என்று பவுல் கூறிய வண்ணமாக கூறுகிறேன். பாருங்கள், சபையில் யாராவது ஒழுங்கை விட்டு விலகிவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு பரிபூர்ண உதாரணம் உள்ளது என்று இங்குள்ள சபைக்கு கூறுகிறேன். புரிகிறதா? இப்பொழுது சபையில் சரியில்லாத காரியம் ஒன்று எழும்பும் என்றால் அது சரியானதல்ல என்று அறிந்திருக்கிற குறிப்பிட்ட நபர் அத்தவறை செய்யும் நபரிடம் போகக்கடவர். அவர் போய் எடுத்து கூறியும் சரி செய்து கொள்ளவில்லை என்றால் அதற்கு அடுத்ததாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர் ஒரு சாட்சி அல்லது இரு சாட்சிகளை அழைத்துக் கொண்டு அந்த நபரிடம் போக்கடவர்கள். அப்படியாக போய் தவறு இருக்கும் நபரிடம் எடுத்து கூறி ஒப்புரவாகவோ அல்லது தவறை திருத்திக் கொள்ளவோ செய்யும்படி செய்ய கடவர்கள். இப்பொழுது கவனமாக கேளுங்கள். இப்பொழுது இது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது. எப்பொழுதாவது உங்களுக்குள் ஏதாவது ஒரு சிறிய கோட்பாடோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றோ அல்லது ஏதாவது ஒரு சிறிய தீய உணர்வோ எழும்ப அனுமதிக்காதீர்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட எந்த ஒன்றும் உங்களை விட்டு அகன்று போகட்டும். எனவே அது உங்களுடைய சிறிய திராட்சை தோட்டங்களை கெடுப்பது எப்பொழுதும் சிறு நரிகள் தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே அவைகளை உங்கள் பாதையை விட்டு அகற்றி போடுங்கள். எவருக்கு எதிராகவும் ஏதாவது ஒரு விசித்திரமான சிறு உணர்வுகள் உங்களுக்குள் தோன்றினால் அக்குறிப்பிட்ட நபரிடம் போய், நான் தவறாயிருக்கிறேன், உங்களை பற்றி நான் தவறாக எண்ணுகிறேன் அல்லது அது போன்ற ஒரு காரியம் நான் சரியாகும்படியாக அதன் பேரில் ஜெபிக்க உதவி செய்யுங்கள் என்று கூறுங்கள். ஏனென்றால் நமது மத்தியில் சுத்தமான கலப்படமில்லாத பரிசுத்த ஆவியானவர் நிலை கொள்வதை தவிர வேறு எதையும் நாம் விரும்பவில்லை. அதைத்தான் நாம் விரும்புகிறோம். அப்பொழுது வரங்களும் மற்ற இன்ன பிற காரியங்களும் நமது மத்தியில் சரியாக கிரியை செய்திடும். யாவும் சரியாக வரும். ஒரு முழுமையான சபையாக நீங்கள் பெற்றுக்கொள்ள இயலும் பொழுது ஏன் ஒரு அரைகுறையான சபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஆகாயங்கள் முழுவதும் அசலானவைகளால் நிறைந்திருக்கையில் நீங்கள் ஏன் பதில்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும்? புரிகின்றதா? அப்படிப்பட்டது நமக்கு தேவையே இல்லை. எனவே சபை அங்கத்தினராகி உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் ஏதாவது சிறு சிறு வினோதமான எதிரான எண்ணங்கள் எழும்பும் என்றால் நீங்கள் அந்த நபரிடம் செல்லுங்கள். நீங்களோ பாருங்கள், அவர்கள் எனக்கு அதை செய்தார்கள் என்று கூறுகிறீர்கள். அது இப்போது அதாவது ஒரு சகோதரனுக்கு எதிராக நீங்கள் ஒரு தவறு அல்லது பிழை செய்வதை பற்றி அல்ல, ஆனால் ஒரு சகோதரன் உங்களுக்கு எதிராக எதையாவது கொண்டிருந்தால் என்பது நினைவிருக்கட்டும். புரிகிறதா? அப்பொழுது நபரிடம் சென்று அவரோடு ஒப்புரவாகுங்கள். அவரை பற்றி ஒரு விசித்திரமான உணர்வு ஒன்று ஏற்பட்டதாகவும் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக விரும்புவதாகவும் கூறி ஜெபித்து பீடத்தண்டையில் போய் உங்கள் நடுவில் இருந்து தேவையற்றதை அகற்றி போடுங்கள். இப்பொழுது பூமியில் உங்களை இல்லாமல் ஆட்சி போடுகிற வரையிலும் சாத்தான் உங்களை விடாமல் குத்திக் கொண்டே இருப்பான். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு சதா குத்து விழுந்து கொண்டே இருக்குமே அல்லாது உங்களை சும்மா விடுவது என்பது ஒரு நேரமும் இல்லை. ஏனெனில் நீங்களோ ஒரு யுத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். வனபோஜனத்திற்கு போவதற்காகவா நீங்கள் கிறிஸ்துவிடம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டீர்கள்? பாருங்கள், நீங்கள் நிச்சயமாகவே ஆச்சரியப்பட போகிறீர்கள். ஏனென்றால் அது ஒரு இடைவிடாது நடக்கிற சண்டையாகும். நான் இந்த போராட்டத்தில் கடந்த 31 ஆண்டுகளாக இருந்து வருகிறேன். நான் ஒவ்வொரு அங்கலத்தையும் போராடித்தான் வந்திருக்கிறேன். அது உண்மையில் இஸ்ரவேல் தேசத்தின் ஒவ்வொரு அங்கலத்தையும் யுத்தமணித்தான் பிடிக்க வேண்டியதாக இருந்தது. பாலஸ்தீனா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள அவர்களோ ஒவ்வொரு அங்கலத்திற்காகவும் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது இதை நினைவில் கொள்ளுங்கள். சபையில் ஏதாவது எழும்பும் என்றால் அப்பொழுது மேய்ப்பரானவர், அதாவது உங்கள் மேய்ப்பரை அழைத்துக் கொண்டு போய் அந்த நபரிடம் பேச நீங்கள் விரும்பினால் அப்படி செய்யுங்கள். அதற்கும் அந்த நபர் செவி கொடுக்கவில்லை எனில் அப்பொழுது சபைக்கு முன்பாக விஷயத்தை கொண்டு வந்து அதை சபைக்கு முன்பாக எடுத்துக் கூறுங்கள். ஒப்புரவாவதற்கு போதிய அவகாசத்தை அந்த நபருக்கு கொடுங்கள். ஒருவேளை ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிறு முடிய என்று வைத்துக் கொள்ளலாம். சபைக்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது வேதமோ அவன் உனக்கு அந்நியாயியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக என்று கூறியுள்ளது. அதாவது பாருங்கள், சபையினால் அவர்கள் பாதுகாக்கப்படுகிற வரையிலும் சாத்தானால் அவர்களை நெருங்க முடியாது. ஆனால் சபையானது சபையின் பாதுகாப்பில் நின்றும் கிறிஸ்துவின் ரத்தத்தின் பாதுகாப்பில் நின்றும் அவர்களை விடுவித்து விடும் என்றால் அப்பொழுது சாத்தான் அவர்களிடத்துக்கு போய் கிரியை செய்வான். அது அவர்களை மீண்டும் ஒப்புரவாதலுக்குள் கொண்டு வரும். புரிகிறதா? நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? அப்படித்தானே மேய்ப்பர் அவர்களே? ஆமையா. எனவே ஒப்புரவாகவும் தேவனிடத்தில் வரவும் பிறகு தேவனுடைய வழியில் போகவும் வேண்டும். இதைத்தான் செய்ய எப்பொழுதும் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். இது நமக்கு எதை நிரூபிக்கிறது? நம்மில் 2-3 சகோதரர்கள் நான் எவ்வாறு கடந்த 2 அல்லது 3 ஆண்டுகளாக இந்த தவறான காரியத்திற்கு எதிராக போராடிக் கொண்டிருந்தேன் என்பதை அறிவார்கள். அது உண்மை. ஆனால் நான் மனிதர்களை பற்றி இப்படியாக சிந்திக்க வேண்டிய கட்டம் வந்தது. அதாவது நான் அவர்களை நேசித்தும் கூட முடிவாக அவர்களால் அத்தவறை விட்டு விலக முடியாது என்பதை அறிந்து கொண்டேன். நான் சாட்சிகளை அழைத்துக் கொண்டு அவரண்டை சென்றேன். ஆனால் அது கிரியை செய்யவில்லை. எனவே நான் அதை சபையண்டை கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று மேடையிலிருந்து நான் இவ்வாறு கூற வேண்டியதாயிற்று. இனிமேல் நான் அதை என் காதுகளால் கேட்க விரும்பவில்லை. நான் அதிலிருந்து என்னை விடுவித்துக் கொண்டு தேவனிடம் அதை ஒப்படைக்கிறேன். பாருங்கள், நான் அதை அவரிடமே திரும்ப ஒப்படைக்கிறேன் என்று கூறினேன். உடனே அழைக்கப்பட்டிருந்த அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை காண்பித்தது. இப்பொழுது வேத வசனத்தின் மூலமாக அவர்கள் திருத்திக் கொள்ளுதலுக்கு வரும்பொழுது வேத வசன பூர்வமான திருத்திக் கொள்ளுதலுக்கு ஒரு மனிதன் நிற்க முடியவில்லை எனில் அவன் கோபமடைந்து பதற்றமடைந்து பேசினால் அது அவன் தேவனோடு சரியாக இல்லை என்பதை காண்பிக்கிறது. உண்மையே. ஆனால் ஒரு அசலான தேவனுடைய பரிசுத்தமானோ வார்த்தையின் மூலமாக தேவனோடு ஒப்புரவாகி விடுவான். அது உண்மையே. திருவசனமே திருத்துவதற்கான வழியாய் உள்ளது. அந்த சகோதரர்கள் தேவனுக்கு மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், கடைசி நாட்களில் கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை மன்னிப்பார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. ஆனால் அது சாத்தியமானதல்ல. இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாவர். எனவே அவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே உடனடியாக அந்த சகோதரர்கள் அடுத்த நாளிலே வீட்டுக்கு வந்தனர். பாருங்கள், இன்னமும் அவர்கள் அக்கொள்கையை பிடித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். அவர்களோ என்னிடம் அவர்களுடைய வேதவசனங்களை கொடுத்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோ வேத வாக்கியத்தின் மூலமாக அவர்கள் கூறிய யாவற்றையுமே கடிந்து கொண்டார். உங்களுக்கு புரிகிறதா? எனவே அவர்கள் அப்பொழுது அதை புரிந்து கொண்டனர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் குழுவினரோ தேவனுடைய சமூகத்தில் அதை புரிந்து கொண்டு அவர்கள் சென்றனர். அவிதமான மக்களுக்காக அது என்னை நன்றி உள்ளவனாக்குகிறது. ஆமையா, அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான மனிதர்கள் ஆவர். தவறாய் இருக்கிற ஒரு மனிதன் தான் தவறு என்று நிரூபிக்கப்படும் பொழுது அதை உணர்ந்து தான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதை நீங்கள் கண்டால் அவன் அப்பொழுது முன்னே சென்று நான் தவறாய் இருக்கிறேன் என்று அறிக்கையிடுகிறான். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். ஆனால் அந்த நபர் மிகவும் கோபமடைந்து இங்கும் அங்கும் ஓடித்திருந்து ஒரு பக்கமாக போய் அதிலே ஒன்றும் தவறில்லை என்று இந்த விதமாக கூறினார். சகோதரனே, அவரை கவனியுங்கள். அவர் அப்பொழுதே ஆக்கிரமித்து படைந்து வெளியேறிவிட்டார். ஏனென்றால் அவர் நம்முடையவராய் இருக்கவில்லை. ஆனால் எப்பொழுதுமே மேய்ப்பனே வார்த்தைக்கு வாருங்கள், அது ஒவ்வொரு முறையும் சரி செய்யும். ஆனால் நீங்கள் வார்த்தையோடு நிலைத்திருக்க வேண்டும். இக்காரணத்தினால்தான் இனி முதற்கொண்டு நான் அமெரிக்காவில் இருதயத்தின் சிந்தனைகளை பகுத்தறியும் வரத்தோடு வரப்போகிறதில்லை. இனி மீதமுள்ள என் வாழ்நாளில் அப்படி செய்ய நான் விரும்பவில்லை. வெளிநாடுகளில் உள்ள ஊழிய களங்களில் மட்டுமே அது இருக்கும். ஒரு வரம் என்ற முறையில், ஒரு தீர்க்க தரிசன வரம் என்ற முறையில் அது அங்கேதான் இருக்கும். ஆனால் நானோ அதை என்னோடு மாத்திரம் வைத்துக் கொண்டு வேலை செய்வேன். ஏனென்றால் இந்நாளில் அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு நாம் மிகவும் தாமதமாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் முடிவு காலத்துக்கு மிகவும் சமீபமாயிருக்கிறோம். ஆனால் வெளிநாடுகளில் உள்ள ஊழிய களங்களில் ஏதோ ஒன்று இரண்டு நபர்களுக்கு மாத்திரம் மேடையில் இருக்கும். சகோதரனே, அவைகளுக்குரிய நாள் கடந்துவிட்டது என்று நான் பொருட்படுத்தி கூறுகிறேன். நாம் அதை குறித்த மாம்ச பிரகாரமான போலி ஆள்மாறாட்டங்களை பார்க்கிறோம். ஓ என்ன, அது பரிதாபமானதாயிருக்கிறது. பாருங்கள், இங்கே வெந்தயகோஸ்தையினர் எத்தனை பேர் இருக்கின்றீர்கள்? நீங்கள் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். சரி, பாருங்கள், வெந்தயகோஸ்தையினரே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக தேவன் உண்மையாகவே உங்கள் மேல் இறங்கினார். அதனால் நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேச தொடங்கினீர்கள். அது உண்மை. ஆனால் பிசாசானவன் என்ன செய்தான்? அவன்தானே சுற்றி வந்து அவனும் அதை போலவே மாம்சிகமாக பாவனை செய்தான். சரியில்லாத ஒன்றை அவன் உருவாக்கி மக்களை அதற்குள் விடச் செய்து அவர்கள் அந்நிய பாஷைகளில் பேசி ஏதோ சில வார்த்தைகளை அவர்களை பேச செய்து அவர்களும் அந்நிய பாஷைகளில் பேசுவதாக காண்பித்தான். பிற மனைவியோடு வாழக்கூடிய சில நபர்களும் கூட, மற்றும் இன்ன பிற பாவங்களை செய்கிறவர்களும் கூட, அவர்களில் சிலர் மது அருந்துபவர்களாகவும் சிகரெட் பிடிக்கிறவர்களாகவும் இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட அவர்களும் அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அவன் அதை செய்தான்? உண்மையான எக்காலமும் கூட ஒரு விளங்காத சத்தத்தை மக்களுக்கு கொடுக்கட்டுமே என்றுதான். எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான்? புரிகின்றதா? இவ்விதமான காரியம் அங்கே எழும்பி வந்தபொழுது இப்பொழுதும் கூட்டத்தில் நமக்கு அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். இங்கேயே ஒருவர், அதாவது கனடா தேசத்தில் ஒரு கூட்டத்தில் எனக்கு முன்பாகவே ஒருவர் கடந்து சென்றார். உளவுத்துறை பிரதிநிதிகள் அம்மனிதனை ஆண் புணர்ச்சிக்காரர் என்ற குற்றத்தின் பேரில் அவரை பிடித்தார்கள். பார்த்தீர்களா? அந்த நபரோ என்னிடத்தில், தேவன் எனக்கு இருதயத்தை பகுத்தறியும் வரத்தை கொடுத்திருக்கிறார் என்றார். அல்லேலூயா! இங்கே யோவான் என்ற பெயருள்ள ஒருவர் இருப்பதாக இப்பொழுது கர்த்தரிடம் கூறினார் என்றார். ஒரு இளம்பெண் ஒரு நாள் காலையில் அங்கே திரும்பி வந்தாள். அவளை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவள் அங்கே வந்து, கர்த்தர் எனக்கும் அதே வரத்தை கொடுத்திருக்கிறார் என்று கூறினார். அதற்கு நானும், நல்லது, அப்படியா என்று கூறினேன். அப்பொழுது அவள், நான் அதை நிரூபிக்க எனக்கு ஒரு தருணம் இருந்தால் நலமாயிருக்குமே என்றாள். அதற்கு நானும், அதோ அங்கே மேடை உள்ளதே என்றேன். அப்பொழுது என்ன சம்பவித்தது என்பதை நீங்கள் கண்டீர்கள். அது முழுக்க முழுக்க மனோவசியத்தால் நடைபெற்றதாயிருந்தது. பாருங்கள், ஆனால் நீங்கள் பாருங்கள், சகோதரி ஸ்னைடர் மேலே வந்தபொழுது அச்சகோதரிக்கு கீழ்வாதனை உள்ளதாக கூறப்பட்டது. அதுவே அது என்ன என்பதை காண்பித்து விட்டது. அப்பொழுது சகோதரி ஸ்னைடர் அவர்கள், அப்பொழுது நான் அதுவல்ல, அப்பெண்மணிக்கு உள்ள கோளாறு என்று, மேலும் நான் அவள் கீழே விழுந்து இடுப்பு முறிந்து போய்விட்டது என்று கூறினேன். நான் அவள் அங்கே இருக்கக்கூட முடியவில்லையே என்று கூறினேன். அதை சகோதரி ஸ்னைடர் நன்றாக கேட்கவில்லை. அவள் கூறினாள், அவளுக்கு என்ன இருந்தது என்பதை, அது அவளது வயிற்றில் உண்டாயிருந்த கட்டி போன்ற ஒன்றாகும் என்று நான் நம்புகிறேன், அல்லது அதை போன்ற ஒரு கோளாறாகும். நான் அந்த விதமான துன்பம் தான் அவளுக்கு இருந்தது. அதை பற்றி தான் உட்கார்ந்து சகோதரிடத்தில் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பாள் என்றேன். புரிகிறதா? ஆனால் அது வெறும் மாம்ச பிரகாரமான ஒரு போலிதான் என்பதை குறித்து சபைக்கு காண்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கூறப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், அவ்விதமான போலியானது என்ன செய்கிறது? அது உண்மையான எக்காலத்தை கூட, இப்பொழுது கனடா தேசத்துக்கு நான் சென்றிருந்த பொழுது நான் ஏற்கனவே கூறியிருந்த அந்த மனிதனை அவர்கள் பிடித்தார்கள். இங்கே இருக்கிற கூட்டத்தைப் போல 10 மடங்கு அதிகமுள்ள மக்கள் கூடியிருந்த நார்வே நாட்டு மக்கள் கூட்டத்தில் அவர் எழுந்து நின்று, கர்த்தரனுக்கு கூறுவது என்னவென்றால், இங்கே ஜான் அல்லது ஒருவேளை ஜோஹன்ஸ் அல்லது ஜோஹன்னா என்ற பெயரில் ஒரு நபர் இருக்கிறார். அவர் இங்கே இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். அவர் மேலும், இல்லை, உண்மையாகவே அவர் இங்கு எங்கோதான் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். உண்மையாகவே அவர் ஒரு நார்வே நாட்டிலா? அங்கே 98% மக்களுக்கு பீட்டர்சன், கார்ல்சன், ஜான், ஜோவன்னாஸ் என்ற பெயர்கள் வழங்குவது உண்டு. ஆகவே இந்த பெயருள்ள நபர் நிச்சயம் யாராவது ஒருவர் அங்கே இருக்கத்தான் செய்வார். பிறகு அவர் மேலும், கர்த்தர் இங்கு யாரோ ஒருவருக்கு முதுகுவலி இருப்பதாக கூறுகிறார், நான் என்னுடைய முதுகுவலிப்பதாக உணர்கிறேன் என்றார். திருவசனத்தில் வளர்க்கப்பட்டவர்கள் எவரும் இந்த விதமான காரியமானது மனோதத்துவ ரீதியில் அமைந்துள்ளது என்பதை நன்கு அறிவார்கள். நிச்சயமாகவே அது அப்படித்தான் உள்ளது. ஆனால் பாருங்கள் என்ன சம்பவித்தது. பிறக மனிதன் FBI என்ற காவல்துறை துப்பறியும் குழுவினரால் கைது செய்யப்பட்டு அங்கே ராயல் மவுண்ட் காவல்துறையினருக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் மனிதனை அங்கே பிடித்துக் கொண்டார்கள். அப்பொழுது ஊழியக்காரர்கள் சங்கத்தினர் இடத்தில் வந்து, அந்த மனிதன் ஒரு ஆண் புரட்சிக்காரன் என்றார்கள். அவர்கள், சகோதரன் பிரணாம் கூட அவிதமாகத்தான் இருக்க வேண்டும். பாருங்கள், அப்படிப்பட்ட விதமாகத்தான் எல்லாம் நடக்கிறது என்று கூறுகிறார்கள். அது என்ன செய்து கொண்டிருக்கிறது? உண்மையான எக்காலத்திற்கு ஒரு விளங்காத சத்தத்தை கொடுக்கத்தக்கதாகத்தான் அப்படியெல்லாம் நடக்கிறது. பார்த்தீர்களா? சரியாக அப்படித்தான் நடக்கிறது. அதே விதமாகத்தான் எப்பொழுதும் நடைபெற்று வருகிறது. அதாவது உண்மையான காரியங்களுக்கு ஒரு விளங்காத சத்தத்தை கொடுக்கும்படியாக முயற்சித்தலாகும். அவ்விதமாக செய்வது சாத்தானுடைய வேலையாகும். ஆனால் இப்பொழுதோ நீங்கள் ஒருபோதும் வார்த்தையை விட்டு வேறுபட்டு நிற்க வேண்டாம். இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவனுக்கு முன்பாக நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்லுகிறதாவது, வார்த்தையோடு நிலைத்திருங்கள். அதிலிருந்து ஒருபோதும் வேறுபட்டு போகாதீர்கள். அவ்விதமான காரியங்கள் மக்கள் மத்தியில் எழும்பும் போது, போலியானது என்று தோன்றும் போதெல்லாம் அது அசலானது அங்கே இருக்கத்தான் செய்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. ஒரு கள்ள டாலர் நோட்டு இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல டாலர் நோட்டும் அங்கே இருந்தது என்றும், அதை பார்த்துதான் இப்போலி உருவாக்கப்பட்டுள்ளது என்பதையும் அது எடுத்து காண்பிக்கிறது. ஒரு மாய்மாலக்காரன் அந்நிய பாஷையில் பேசுவதை நீங்கள் கேட்கும் பொழுது அவரும் பரிசுத்தாவியை பெற்றுள்ளான் என்று நீங்கள் கூறிட முடியாது. ஆனால் அவன் அந்நிய பாஷை வரத்தை பெற்றுள்ள ஒரு அசலானவனையே பார்த்து அதேபோல் பாவனை செய்கிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்விதமான காரியங்களை நீங்கள் காணும் போது அது போலித்தனமானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவைகள் உண்மையைப் போல் உருவகப்படுத்தப்பட்டவையாகும். தேவன் நன்மையான எல்லா காரியங்களின் மூல காரணராவார். ஆனால் சாத்தானோ அந்த வரங்களை பாவனை செய்பவனாவான். பாருங்கள், நான் இதை பேசிக்கொண்டே போனால் நம்முடைய பாடத்தையோ எடுத்துக்கொள்ளவே இயலாது போய்விடும். அப்படித்தானே? சரி சகோதரனே, உங்களுக்கு நன்றி சகோதரன் பென் பிராய்ட். இப்பொழுது அது சரியாக இருக்கிறது சகோதரன் பென் அவர்களே. நீங்கள் அதை கூறியதற்காக நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பாருங்கள், ஏனென்றால் அந்த மனிதர்களோ எங்கும் சென்று தவறை திருத்திக் கொள்தலை செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட செயல்தான் உண்மையான கிறிஸ்தவமாகும். அதுதான் கிறிஸ்தவம் செயல்படுகிற ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் தவறாயிருந்தால் பாருங்கள், போய் நீங்கள் தவறாயிருக்கிறீர்கள் என்பதை எழுந்து நின்று நான் தவறாயிருக்கிறேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேளுங்கள். புரிகிறதா? இப்பொழுது தன் தவறை எந்த ஒரு நபரும் பின்னுக்கு ஒழித்து வைத்தால் அப்பொழுது அவரிடத்தில் ஏதோ ஒரு பிழை இருக்கிறது. எதையோ அவர் மறைக்கிறார். அப்படி செய்யக்கூடாது இல்லையா? இங்கே அந்த எளிய மருத்துவரை போல பேச முடியாது. பாருங்கள், அதை பற்றி நான் அவர் மேல் சொல்லவில்லை. ஆனால் எப்படி ஆயினும் அவர் ஒரு சிறிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று இருந்தார். நானும், ஓ இல்லை மருத்துவர் அவர்களே, நீங்கள் தேவனுக்கு பரிதானம் கொடுக்க முடியாது என்று கூறினேன். நேர்ந்தால் அதை ஒளிவு மறைவின்றி இங்கே சமர்ப்பித்திட வேண்டும் என்றேன். அதுதான் சரியானது. அவிதமாக அது போகும்படி விட்டுவிட வேண்டும். நிச்சயமாகவே எந்தவித ஒரு தவறையும் செய்ய முயற்சிக்கா மனிதன் முழுவதும் அறியாமல் உள்ளவராக இருந்தார். ஒரு துண்டு நிலத்தை பெற்றுக் கொள்வதற்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கும் என்று அவர் எண்ணினார். அதை பொல்லாங்காய் செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கவில்லை, அவர் அதை சரியாக செய்ய முயற்சித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் விரும்பினார், இங்க இருக்கிற இந்த நபரை தன் செல்வாக்கிற்கு உட்படுத்த யாரையாவது அதற்காக பிடித்துக் கொள்ள ஒரு வழியை அறிந்திருந்தார். நீங்கள் அவிதமான வழியில் அதை செய்யக்கூடாது. நீங்கள் நேரான வழியில் வர வேண்டும். புரிகிறதா? வார்த்தையோடு சரியாக நிலைத்திருங்கள், அப்பொழுது நீங்கள் அதை பெறுவீர்கள். வார்த்தையோடு சரியாக நிலைத்திருங்கள். எனவே அவிதமாக இருந்தபடியினால் தேவனோ அவரை ஆசீர்வைத்து அவருக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்தார். ஆமையா? சரி, இப்பொழுது நாம் ஜபத்திற்காக நம்முடைய தலைகளை வணங்குவோமாக. ஜபத்தில் எத்தனை பேர் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள்? இங்கே சக்கர நாற்காலி வீற்றிருக்கும் ஒரு பெண்மணி நினைவு கூறப்பட வேண்டும் என்று நிச்சயமாகவே விரும்புவாள் என்று நான் நம்புகிறேன். இதோ இங்கே ஒரு சகோதரி. இந்த ஸ்தலம் முழுவதும் நோக்கி பார்ப்போம். இப்பொழுது நாம் யாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆராதனைக்குள் பிரவேசிப்போம். அதற்காகவே நாம் இங்கே இருக்கிறோம். கிட்டத்தட்ட அடுத்த 35-40 நிமிடங்களுக்கு ஆராதனை இருக்கும்.
Now, Lord, as we quieten ourselves before you,
இப்பொழுதும் கர்த்தாவே, எங்களை நாங்கள் உமக்கு முன்பாக அமைதிப்படுத்திக் கொள்கையில், எங்களது மகத்தான யோசுவா, பரிசுத்த ஆவியானவராகிய எங்களது இந்நாளுக்குரிய தெய்வீக தலைவர் எங்களுக்கு முன்பாக இருப்பதை உணர்ந்து கொள்கிறோம். மோசேக்கு முன்பாக யோசுவா ஜனங்களை அமைதிப்படுத்தி நாம் அந்த தேசத்தை எடுத்துக்கொள்ள நம்மால் கூடும் என்று கூறினதைப் போலவே உணர்கிறோம். ஏனென்றால் அவன் அந்த அமலேக்கியர்களையும் எமோரியர்களையும் நோக்கி பார்க்காமல் தேவனால் அளிக்கப்பட்ட தெய்வீக வாக்குத்தத்தையே நோக்கி பார்த்தான். இந்த குழப்பமான இந்நாளில், உலகம் இருக்கிற இந்த நிலையில், இன்றுள்ள இந்த அழகான ஓய்வு நாள் காலையில் உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை அமைதிப்படுத்திக் கொள்கிறோம். எல்லாவிதமான போலிகளின் மத்தியிலும், மாம்ச பிரகாரமான பாவனைகளின் மத்தியிலும், எல்லா பொல்லாங்கு தவறாக வழிநடத்தப்பட்ட ஆவிகளின் நடுவிலும் நாங்கள் எவ்வளவாய் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்த்து நாங்கள் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்று கூறுகிறோம். தேவன் தனக்கு கரைதிரையற்ற சபை ஒன்று உண்டாயிருக்கும் என்று கூறினார். ஒரு நாளிலே நாம் அச்சபையை காண்போம் என்பதை நாங்கள் அறிவோம். அதன் உறுப்பினர்கள் என்ற முறையில் நாங்கள் இந்த மகத்தான மறுபடியும் பிறந்த தேவனுடைய சபையின் உறுப்பினர்கள் என்பதாய் விசுவாசித்துக் கொண்டு இன்று பூமியின் மேல் உள்ள சபை இதுதான் என்று விசுவாசித்தவர்களாய் போராடிக் கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் பயபக்தியுடன் தேவனை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் அணுகிறோம். நாங்கள் தாழ்மையாக வருகையில் எங்களுடைய சிந்தனைகளை விட்டும் எங்களுடைய இருதயங்களை விட்டும் அனைத்து உலக பிரகாரமான காரியங்களையும் வாழ்வின் அனைத்து கஷ்ட துன்பங்களையும் அகற்றிவிட வேண்டும் என்று உம்மிடம் வேண்டுகிறோம். ஓ தேவனே, நாங்கள் உம்மை உமது வார்த்தையை கேட்பதன் மூலம் தொழுது கொள்ள செய்திருந்தபடியாய் நீர் எங்களை ஆராதனைக்குரிய சரியான நிலையில் வைத்திருளும். இப்பொழுதும் இன்று காலையில் உள்ள எங்களது பாடத்தில் யோவான் மிகவும் அழுதான் என்பதை கண்டோம். ஏனென்றால் அப்புத்தகத்தை கையில் எடுக்க ஒரு மனிதனும் அங்கு பாத்திரமான காணப்படவில்லை. அதே போல் நாங்களும் கர்த்தாவே எங்கள் இருதயங்களில் அடமுடியும். ஏனென்றால் அப்புத்தகத்தை திறக்க ஒருவரும் பாத்திரமானாக இல்லையே. ஆனால் யோவானுடைய அழுகையோ சிறிது நேரம்தான் நீடித்தது. சீக்கிரமாகவே அவன் ஆற்றி தேற்றப்பட்டு ஆட்டுக்குட்டியானவர் வந்து புத்தகத்தை கையில் எடுத்தார். ஓ தேவ ஆட்டுக்குட்டியானவரே, இன்று காலையில் வந்த புத்தகத்தை எடுத்து அதை எங்களுக்கு திறந்து தாரும் கர்த்தாவே. நாங்களோ உமக்கு காத்திருக்கிறோம். எங்களுடைய இயலாமையில் நாங்கள் காத்திருக்கையில் உம்முடைய பிரசனத்தினாலும் உமது வார்த்தையினாலும் எங்களை திருப்தியாக்கியருளும். ஓ தேவ ஆட்டுக்குட்டியானவரே, அநேக கரங்கள் உம்மிடத்தில் உயர்த்தப்பட்டன. அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். ஏனென்றால் நீர் அவர்களது விருப்பங்களை அறிந்திருக்கிறீர். நீர் என்றென்றும் இருப்பது போல இன்றைக்கும் அதே போன்று தேவனாகவே இருக்கிறீர். நீரோ எப்பொழுதும் மாறாதவராயிருப்பீர். ஏனென்றால் நீர் பூரணராயும் எல்லையற்றவராகவும் நீர் மாற முடியாதவராகவும் இருக்கிறீர். நீர் எங்களையும் ஒவ்வொருவருடைய வேண்டுகோளையும் திருப்தியாக்கியருளும் என்று இக்காலையில் நாங்கள் கேட்கிறோம். கர்த்தாவே, இவர்கள் யாவரும் இக்கட்டடத்தை விட்டு கடந்து செல்லும் போது தாங்கள் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தோம் என்றும் தங்களுடைய இருதயத்தின் வாஞ்சைகள் அருளப்பட்டவர்களாய் கடந்து செல்கிறோம் என்று அவர்கள் திருப்தி அடைந்த அருள் புரியும். கர்த்தாவே, அந்த எண்ணிக்கையில் என்னையும் சேர்த்துக் கொள்ள மறந்துவிடாதேயும். நான் அதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமேன். இப்பொழுது நாம் நம்முடைய கிருபை பொருந்திய புத்தகத்தை திறந்து முத்திரைகளை ஆட்டுக்குட்டியானவர் தாமே திறப்பதற்காக எதிர்பார்த்துக் கொண்டு அல்லது அப்புத்தகத்தை நமக்கு திறந்து கொடுக்க வேண்டுமென எதிர்பார்த்திருப்போமாக. இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்தல் என்ற இப்புத்தகத்தில் நாம் ஐந்தாம் அதிகாரத்தை திறந்து எடுத்துக் கொள்வோமாக. இப்பொழுது இந்த மின்காந்த ஒளிநாடாக்கள் வாயிலாக இச்செய்தியை உலகம் முழுவதிலும் பல்வேறு பாகங்களிலும் இருந்து கேட்கவிருக்கிற எனது நண்பர்களுக்கு நான் கூறிக்கொள்வது என்னவெனில், இச்செய்தியை அளிப்பதற்கென நான் உபதேசங்களை தெரிவித்தாக வேண்டும். எந்த ஒரு மனிதனுக்கும் உபதேசம் ஏதும் இல்லை எனில் அவனுக்கென்று ஒரு ஊழியமே இல்லை. எனவே உங்களுடைய சபையார் இச்செய்திகளை கேட்கக்கூடாது என்று நீங்கள் நினைத்தால் அப்பொழுது இச்செய்திகள் அடங்கிய உள்நடாவை அவர்களிடமிருந்து விலக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் நான் எனது சொந்த கருத்தையும் எனது சொந்த எண்ணங்களையும் தேவனுடைய வார்த்தையின் பேரில் உள்ள எனது சொந்த வெளிப்படுத்தல்களையுமே நான் வெளிப்படுத்தி கூறிக்கொண்டிருக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பாக அல்லது சரியாக கூறினால் சில நாட்களுக்கு முன்பாக நாம் நான்காம் அதிகாரத்தின் பின்னணியை பார்த்தோம். அதாவது மூன்றாம் அதிகாரத்தில் இருந்து நான்காம் அதிகாரம் வரையிலும் திருப்பி பார்த்தோம். கடந்த ஞாயிறன்று மீண்டும் நான்காம் அதிகாரத்தை திருப்பி பார்த்து ஐந்தாம் அதிகாரத்திற்கு வந்தோம். இன்றைக்கு இப்பொழுது ஐந்தாம் அதிகாரத்தை திருப்பி பார்க்க போகிறோம். அதனால் நாம் வரப்போகும் ஆறாம் அதிகாரத்திற்கு ஒரு அஸ்திவாரமிட்டது போல் செய்துவிடுவோம். எதிர்காலத்திற்காக வேதவாக்கியங்களின் பேரில் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திட வேண்டும் என்பது எனது இன்றைய நோக்கமாயிருக்கிறது. அது எப்பொழுது என்று எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சந்தர்ப்பம் அளிக்கும் பொழுது என்றாவது ஒரு நாளில் இக்கூடாரத்தில் ஏழு முத்திரைகளின் பேரில் செய்தியளிக்க ஏழு நாட்கள் கூட்டங்கள் நடத்தப்படும். நாம் ஏழு சபை காலங்களை பற்றிய செய்தியை பெற்றிருக்கிறோம். இப்பொழுது இனிமேல் நாம் தேவனுடைய ஏழு ரகசியமான முத்திரைகளை பற்றிய செய்திகளை ஏழு இரவுகளில் எடுத்துக்கொண்டு, அதாவது ஒவ்வொரு இரவிலும் ஒவ்வொரு முத்திரையாக திறக்கப்பட்டு இப்படியாக ஏழு இரவுகளில் ஏழு முத்திரைகளையும் பார்ப்போம். இப்பொழுது கர்த்தர் அதை எப்பொழுது நமக்கு தந்திடுவார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் அதை செய்வாரானால் இன்று காலையில் அதற்கான அடிப்படையை நான் போடப்போகிறேன். இவ்வசனங்களின் கடைசி வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டு திருவசனத்தின் பாகமாக தானியேலின் 70 வாரங்கள் என்ற செய்தியை நாங்கள் கொண்டு வருவோம். கடைசி 3 வாரங்கள் அவற்றை கடைசி முத்திரைகளுக்கு மக்களை கொண்டு வருகிற பெந்தேகோஸ்தே யூபிலியோடு இணைப்போம். அதன் பிறகு ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளை உடைப்பதற்காக ஆயத்தமாக அமர்ந்திருப்போம். முத்திரைகள் ரகசியமான காரியங்களாய் உள்ளன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புத்தகமானது முத்திரையிடப்பட்டிருந்தது, அதன் புறம்பேயும் இருந்தது, 7 முத்திரைகள் அதற்கு இருந்தது. அது அப்புத்தகத்தில் கூட வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த காரியங்கள் வேதாகமத்தில் எழுதப்படவும் கூட இல்லை. ஆனால் அதை குறித்து யாரேனும் ஒரு வியாக்கியானம் அளித்தால் அது வேதத்தின் ஏனைய பகுதிகளோடும் ஒத்திருக்க வேண்டும். ஓ, நீங்கள் நிச்சயமாகவே அதிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறப்போகிறீர்கள் என்பதை பற்றி நான் நிச்சயமுள்ளவனாயிருக்கிறேன். நீங்கள் அவ்வாறு பெற்றுக் கொள்வீர்கள் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாகவே நீங்கள் அதை பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்று காலையில் இங்கே சரியான நேரத்திற்கு நான் வருவதற்கு எனது மேற்சட்டையை போட்டுக் கொள்ள கூட எனக்கு இயலவில்லை. ஏனெனில் நான் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த பொழுது படித்துக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் என்னில் தமது தயவால் மேலும் மேலும் நிரப்பிக்கொண்டே இருந்தார். நான் அதை கண்டபொழுது, ஓ, நீர் எனக்கு இப்பொழுது இங்கே கொடுத்துக் கொண்டிருக்கிற வண்ணமாக சபையில் சொல்ல இயலும் என்றால் எவ்வளவாய் ஒரு நல்லதொரு வேலை நமக்கு உண்டாயிருக்கும் என்று நான் எண்ணினேன். ஆனால் எப்படியோ நீங்கள் ஜனங்களுக்கு முன்பாக எழும்பும் போது செபத்தில் நீங்கள் இருக்கையில் உங்களுக்கு கிடைக்கிற வண்ணமாக அதை உரைக்க எப்படியோ உங்களுக்கு இயலாமல் போய்விடுகிறது. ஆனால் இப்பொழுது முதல் வசனங்களை நாம் திரும்பவும் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் கண்டோம். அதாவது கடந்த ஞாயிறன்று நாம் எங்கே விட்டுவிட்டோமோ அதன் பின்னணியை நாம் திருப்பி பார்ப்போமாக. நாம் எபேசியர் 1:13-14 நமது ரட்சிப்பின் அச்சாரத்தை பெற்றிருக்கிறோம் என்று பவுல் கூறியதை இங்கே கண்டறிகிறோம். நமது மீட்பின் அச்சாரம், நமது மீட்பிற்கு அச்சாரமாக இருப்பது பரிசுத்த ஆவியே ஆகும்.
The next few weeks of teaching will all be based upon redemption.
அடுத்த சில வாரங்களுக்கான போதித்தலானது மீட்பை பற்றிய அடிப்படையை கொண்டதாக இருக்கும். மீட்பின் பேரில்தான், பாருங்கள், நீதிமானாகுதலின் பேரில் அல்ல, இல்லை, அது மீட்பை அடிப்படையாக கொண்டதாகும். பரிந்து பேசுகிற மத்தியஸ்த ஊழியத்தை பற்றியதாக இருக்காது, ஆனால் அவ்வுபதேசங்கள் மீட்கப்பட்டவர்களை பற்றியதாகவே இருக்கும். ஓ, இழந்து போகப்பட்ட அல்லது பறிகொடுத்துவிட்ட ஒரு சுதந்திரம் மீண்டும் நமக்கு மீட்டுக் கொடுக்கப்பட்டது. அது எவ்வாறு நிறைவேற்றப்பட்டது என்பதை பற்றியும், ஒரு உலகம் என்பது ஏற்படும் முன்னரே தேவன் அதை எவ்வாறு திட்டமிட்டார் என்பதை பற்றியும், அதனால் சபையானது எவ்வாறு பத்திரமாக நங்கூரமிடப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். நாம் எவ்வாறு நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நாம் அறிய வேண்டியதான வேலைக்கு வந்திருக்கிறோம் என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதன் பேரில் அதற்கான விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் ஒழிய நீங்கள் அதை எவ்வாறு செய்ய முடியும்? உங்களுக்கு விசுவாசம் இருந்தாக வேண்டும். இங்கே உள்ள இந்த சபைக்கு அந்த நோக்கத்தின் பேரில்தான் நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன். அதாவது விசுவாசிகள் தாங்கள் எதற்காக நின்று கொண்டிருக்கிறார்களோ அதற்கான விசுவாசத்தையும் நம்பிக்கையும் அவர்களுக்கு அளிப்பதுதான் அந்நோக்கம். ஏனெனில் அது கர்த்தருடைய வார்த்தையாயிருக்கிறது. அது வேத வாக்கியத்தின் மூலமாக இருக்கிற வரையிலும், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துகிற விசேஷம் வரையிலும், இறையாண்மை முன்னும் பின்னும் மேலும் கீழும் வைக்கப்பட்டு பிசாசு அங்கே எவ்வகையிலாயினும் உள்ளே பிரவேசிக்க வகை வழி இல்லாதபடி தாக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உங்களுக்கு பரிபூர்ண நம்பிக்கையானது உண்டாயிருக்கிறது. பாருங்கள், நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நீங்களே அறிவீர்கள். அதே விதமாகத்தான் அங்கே சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்கிற இந்த சகோதரிக்கும் அல்லது இங்கே வியாதிப்பட்டு வேதனைப்பட்டிருக்கிற ஏறையோருக்கும் காரியமானது உள்ளது. உங்களை குணமாக்குவது தேவனுடைய நற்பிரியமாக இருக்கிறது என்பதாக உங்களுக்கு பரிபூர்ண அறிவு உண்டாயிருக்க கூடுமானால் அப்பொழுது உங்களை வியாதிப்பட்டவர்களாக தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு போதுமான பிசாசுகள் இருக்கிறதில்லை. புரிகிறதா? அது உண்மையே. உங்களை குணமாக்குவது தேவனுடைய நற்பிரியம் என்பதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும் போது, அவர் அதை உங்களுக்காக செய்து முடித்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளும் போது, அப்பொழுதுதான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அது இவ்வாறு உள்ளது. என் முழு இதயத்தோடும் நான் உங்களிடம் கூறுவது என்னவென்றால், நீங்கள் பசியாயிருந்து சாவுக்கு எதுவாக பட்டினியாய் கிடக்கும் பொழுது அந்நிலையில் உங்களுக்கு என்னை பற்றி ஒரு உண்மையான நபர் என்பதாக மிகுந்த நம்பிக்கை இருக்குமானால், ஒரு குறிப்பிட்ட இடத்தில் $1,000 கிடப்பதாக உங்களுக்கு நான் கூறி அதை எவ்வாறு பெற்றுக் கொள்வது என்பதையும், எந்த சாலை வழியாக சரியாக எந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதையும் நான் கூறுவேன் என்றால், அப்பொழுது அப்பணம் எந்த இடத்தில் கிடக்கிறது என்பதை சரியாக அறிந்து கொள்வீர்கள். புரிகிறதா? நீங்கள் என்னை விசுவாசிப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் கலிகூரத்து வங்கி பணமே உங்களுக்கு கிடைத்துவிட்டது போல நீங்கள் கலிகூர்ந்து கொண்டிருப்பீர்கள். எனவே நீங்கள் பாருங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளும் முன்னரே எந்த வித்தியாசத்தையும் அல்லது எந்த காரியத்தையும் உணரும் முன்னரே அதை பெற்றுக்கொண்டே என்று கூறி நீங்கள் உங்கள் சுகத்தை குறித்து மகிழ்ச்சி கொண்டிருக்க முடியும். ஏனெனில் நீங்கள் அதை பெறுவதை பற்றி உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருப்பதினால். ஏனெனில் அதை உங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்த அந்த மகத்தான ஒருவர் பேரில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது அல்லவா? பார்த்தீர்களா? புரிகிறதா? அவர் பொய்யழிக்க முடியாது என்றும் அச்சுகமளித்தல் சரியாக எங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி உங்களுக்கு கூறியிருக்கிறார் என்னும் திடநம்பிக்கை உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுவிட்டதாக உங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஏனெனில் அது உங்களுடைய மீட்பின் அச்சாரமாக இருக்கிற உங்களுடைய விசுவாசமாக உள்ளது. அதாவது வேறு விதமாக கூறினால், நீங்கள் உங்கள் வியாதியிலிருந்து மீட்கப்பட வேண்டும் என முயற்சித்துக் கொண்டிருக்கையில் அப்பொழுது அதற்கென நீங்கள் கொண்டுள்ள விசுவாசம் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதியாய் சரியா கூறினால் அது உங்களுடைய சுகமடித்தலின் அச்சாரமாய் உள்ளது. உங்கள் உள்ளத்தில் ஏதோ ஒன்று உன்னை குணமாக்குகிற கர்த்தர் நானே என்று கூறுகிறது என்றால் அதுவே உங்களுக்கு போதுமானதாக நன்மையானதாக இருக்கிறது. அதுவே உங்களுக்கு தேவையானதாக இருக்கிறது. அது ஓ அந்நிலையில் என்ன நேரிட்டாலும் சரி, நீங்கள் மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அது கிடைக்கவில்லை எனில், உங்களுடைய நிலைமை இன்னும் மோசமடைந்து கொண்டே இருக்கிறது என்றால், நீங்கள் குணமடைந்து விட்டால் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஏனென்றால் அவ்வியாதி குணமடைந்து விட்டது என்பதற்கான ஒரு உறுதியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அதை இப்பொழுது எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? உங்கள் கரங்களை நாங்கள் காணட்டும். அங்குதான் உங்கள் காரியமே உள்ளது. அது காணக்கூடாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது.
In this first beginning of the chapter that we find that the fifth chapter is just a time block.
இப்பொழுது இந்த ஐந்தாம் அதிகாரத்தின் துவக்கத்தில் நாம் காண்கிறது என்னவெனில், ஐந்தாம் அதிகாரமானது வெளிப்படுத்துகிற விசேஷத்தின் மூன்றாம் அதிகாரத்தில் உள்ள சபைக்காலத்தின் கடைசி பாகத்தினை இணைக்கும் வரை உள்ள முடிச்சு போல் உள்ளது. நான்காம் அதிகாரம் எதற்காக யோவான் பரலோகத்திற்கு எடுக்கப்பட்டார் என்பதை தெரியப்படுத்துகிறது. நீங்கள் சபைக்காரர்களுடைய கடந்து சென்ற பிறகு யோவான் நான்காம் அதிகாரத்தில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஐந்தாம் அதிகாரமானது ஏழு முத்திரைகள் திறக்கப்படுவதற்கான காட்சியை அவன் அமைப்பதாக காணப்படுகிறது. எவ்வாறு அவன் வெளிப்படுத்துகிற விசேஷம் முதலாம் அதிகாரத்தில் ஏழு சபை காலங்களுக்கு வழியை திறந்து வைத்தாரோ அதற்கொப்பாய் இதுவும் இருக்கிறது. அங்கே அவர் ஏழு குத்துவிளக்குகளின் மத்தியில் நிற்பவராய் பதுமராகத்துக்கும் வஜ்ரக்கலுக்கும் ஒப்பாய் காணப்படுகிறார். அவர் அங்கே ஏழு சபை காலங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர் மீட்பின் அந்த ஏழு முத்திரைகளை திறப்பதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பாருங்கள், அதற்காகத்தான் ஐந்தாம் அதிகாரம் இருக்கிறது. அக்காரணத்தினால் தான் அதை நான் வாசித்து அதிலிருந்து எடுத்து அதன் பெயரில் பேசி வேத வாக்கியத்தின் ஏனைய பாகங்களை எடுத்துக் கூறினேன். ஏனென்றால் அதுவோ ஒவ்வொரு வசன வாரியாக இல்லை, ஆனால் ஏதோ ஒன்று சம்பவிப்பதற்காக ஆயத்தப்படுத்துவதாக அது காணப்படுகிறது. நீங்கள் அந்த ஆயத்தத்தை பெற்றுக் கொள்வதில்லையானால் அப்பொழுது அதை பெற்றுக் கொள்ளவும் ஆயத்தமாயிருப்பீர்கள். எனவேதான் அது விசுவாசத்தினால் என்பதாக இருக்கிறது. இப்பொழுது இம்முத்திரைகள் இங்கே நான் சில வேத வாக்கியங்களையும் சில வியாக்கியானங்களையும் எழுதி வைத்திருக்கிறேன். இப்பொழுது எபேசியர் 1:13-14 நாம் அதாவது நீங்கள் அதை எழுதிக்கொள்ள விரும்பினால் இப்பொழுது நாம் இந்த அச்சாரத்தை பெற்றவர்களாக இருக்கிறோம். பரிசுத்த ஆவியே நமது சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறது என்பதை பற்றி அது கூறுகிறது. அதாவது வேறு விதமாக கூறினால், அச்சாரம் என்பது கிறிஸ்துவுக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் என்பதற்கான உறுதியாக இருக்கிறது. அதாவது முன்பணமாக இருக்கிறது. அது நமக்கு நித்திய ஜீவன் உள்ளது என்பதற்கான ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையையும் காப்பீட்டையும் கொடுப்பதாக உள்ளது. அவர் நமக்காக கிரயத்துக்கு கொண்ட அனைத்துக்கும் நாம் சுதந்திரவாளிகள் என்பதையும் அது காட்டுகிறது. ஓஹோ என்னே, உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? ஓ, நீங்கள் பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டிருக்கும் போது நான் தொடர்ந்து அதை குறித்து குறிப்பிட்டுக் கொண்டே இருக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் அதை இழந்துவிட நான் விரும்பவில்லை. அது எதையெல்லாம் நமக்கு பெற்றுத்தர கிறிஸ்து மறித்தாரோ அவையெல்லாம் நமக்கு சொந்தமானதாக உள்ளது என்பதை அங்கீகரித்து காண்பிக்கும் தேவனுடைய முத்திரையாக இருக்கிறது. இப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அந்த வேலைக்காக நீங்கள் காத்துக் கொண்டிருக்கிற இந்த முத்திரையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக தேவன் கூறுகிறதாக உள்ளது. நமது முழு மீட்பையும் பெற்றுக் கொள்வதற்காக ஏற்கனவே நாம் ஒரு பகுதி அளவுக்கு மீட்கப்பட்டிருக்கிறோம். நான் அன்றொரு ஞாயிறன்று கூறியது போல, இந்த கீழ்மட்டமான வழியில் பாவியானவன் சேற்றிலும் தூசி படிந்த நிலையிலும் அசுத்தத்திலும் இருந்து கடந்து அவர்கள் சுத்தமாக இருக்கக்கூடும். 4 மணி நேரத்திற்கு ஒருமுறை குளிக்கக்கூடும். மிகச் சிறந்த ஆடைகளை கூட அவர்கள் அணியக்கூடும். அவர்கள் மிகவும் நேர்த்தியான கல்லறிவு மிக்கவர்களாக கூட இருக்கக்கூடும். ஆனால் தங்கள் ஆத்மாவிலோ அவர்கள் நரகத்தில் உள்ள அருவறுப்பானதும் ஆபாசமானதும் அசுத்தமானதுமான சுவர்களைப் போல இருப்பார்கள். புரிகிறதா? இப்பொழுது ஒரு கிறிஸ்தவனோ அந்த விதமான நிலைக்கு மேலாக செல்கிறவனாயிருப்பான். ஏனெனில் இங்கே உள்ள தன்னில் தானே நமது சுதந்திரத்தின் அச்சாரத்தை பெற்றவனாயிருக்கிறான். அவன்தானே இந்த அஸ்தத்திலிருந்தும் அருவறுப்பிலிருந்தும் தூக்கி எடுக்கப்பட்டு உன்னதமான நிலையில் செல்கிறவனாயிருக்கிறான். ஓ, நான் அதை விரும்புகிறேன். பால் ரேடர் என்பவர் அந்த மரக்கட்டையின் மேல் அமர்ந்து சென்ற அந்த நேரத்தில் கூறுகையில், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன், நான் அதன் மேல் சவாரி செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்நிலைதான் இதற்கும் இப்பொழுது உள்ளது. ஆசீர்வதிக்கப்பட்ட உறுதி, இயேசு என்னுடையவர். ஓ, தெய்வீக மகிமையின் என்ன ஒரு முன்ருசி அது! ஊற்றண்டையில் நான் அதை ருசி பார்க்க அனுமதிக்கப்பட்டுள்ளேன். நான் இப்பொழுது ரட்சிப்பின் சுதந்திரவாளி. நான் தேவனால் கிரயத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறேன். அவருடைய ஆவியால் பிறந்து அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டேன். இதுவே என் கதை, இதுவே என் பாடல் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. நாள் முழுவதும் அவருடைய துதிகளை பாடுவேன். பாருங்கள், அந்தகாரத்திலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் தூக்கி எடுக்கப்பட்டோம். ஒரு முன்ரூசி. நமது அனைத்து சுதந்திரத்தின் அச்சாரத்தை நாவப்பொருள் உடலாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவன் நம்மை ஏற்கனவே உலக பிரகாரமான காரியங்களில் நாம் கொண்டிருந்த நமது வேர்களை பிடுங்கி எறிந்து நம்மை உன்னதமான பிரதேசங்களில் நட்டிருக்கிறார். என்னை அவர் தூக்கி எடுத்து என்னை உலக பிரகாரமான காரியங்களில் இருந்து பிரித்தெடுத்து என்னை மறுவுப்படுத்தினார். எனது வேர்களை பிடுங்கி எறிந்து கிளைகளையும் எடுத்து என்னை உளையான சற்றிலிருந்தும் பாவத்தின் பழைய குழியிலிருந்தும் தூக்கி எடுத்து என்னை சீயோன் மலையின் உச்சியிலே நட்டு பிரியமுள்ள தேவனுடைய பரிசுத்தமான்களின் பழத்தோட்டங்களில் என்னை நட்டார். இப்பொழுது நாம் அந்த ராஜ்யத்தின் பிரஜையாக கிறிஸ்து இயேசுவுக்குள் சகோதர சகோதரிகளாக நமது சிந்தைகளில் இருந்த எல்லா விதமான மாசுகளும் அசுத்தங்களும் அருவறுப்புகளும் அகன்று போனவர்களாயிருக்கிறோம். நம்முடைய சரீரங்கள் சுத்தமான தண்ணீரினால் கழுவப்பட்டு நமது இருதயங்கள் கர்த்தரால் இயேசுவின் ரத்தத்தினால் தெளிக்கப்பட்டுள்ளன. பரிசுத்த ஆவியானவர் தமது இனிய காற்றினால் நம்மில் வாசமண்ணிக் கொண்டிருந்து நமது கிரியைகள் வழியாக நாள் முழுவதும் வீசிக்கொண்டிருக்கிறார். நமது கிளைகள் வழியாக வீசிக்கொண்டிருந்து நம்மை அப்படியும் இப்படியுமாக அசைய செய்து அதனால் அவரில் நன்கு வேர்கொள்ளும்படி செய்து ஆழமாக வேரூன்றி வளரச் செய்கிறார். அது அற்புதமாக இருக்கவில்லையா? நமது ரட்சிப்பின் அச்சாரம். இவ்வதிகாரம் நாம் இழந்து போன சுதந்திரத்தை பற்றி வெளிப்படுத்துகிறது. நமது இழக்கப்பட்டு போன சுதந்திரமானது நமது கிருபையுள்ள விலையேறப்பட்ட நெருங்கின இனத்தானாகிய மீட்பினால் திரும்ப உரிமை கோரப்பட்டுள்ளது. தேவன் எவ்வாறு கீழறிஞ்சி வந்தார்? அவர் தேவன் எனப்படுவதிலிருந்து மனிதனாக தனது பாத்திரத்தை மாற்றிக்கொண்டார். அவர் மானிடராக நெருங்கின இனத்தால் மீட்பராக ஆவதற்கு இவ்வாறு செய்தார். எதற்கெனில் ஒரு இயற்கை உலகை மீண்டும் இயற்கையான மானிடருக்கு மீட்டு தருவதற்காக இவ்வாறானார். ஆமே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த தேவன் நெருங்கின இனத்தால் மீட்பராக ஆவதற்காக எவ்வாறு அவர் மாம்சத்துக்குரிய தோற்றத்தை எடுத்துக்கொண்டார்? ஏனெனில் அவர் தனது சொந்த பிரமாணங்களை தாமே மீற முடியாதவராயிருக்கிறார். அவர் நெருங்கின இனத்தால் மீட்பராக வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அதுவே வழியாக இருந்தது, அதுவே அவருடைய திட்டமாயிருக்கிறது. அவிதமாகத்தான் அவர் அதை செய்தார். மனிதன் விழுந்து விடுவான் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆயினும் அவரால் அவனை விழ வைக்க முடியாது. எவரும் கெட்டுப்போவதை அவர் விரும்பாதிருந்த போதிலும் மனிதன் கெட்டுப்போவார் என்பதை அவர் அறிந்தே இருந்தார். ஆனால் எல்லா மனிதருக்கும் தேவனுடைய தன்மைகள் மகத்தான விதமாக பிரத்யட்சமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் மீட்பராக ஆவதற்கு அவர் இரட்சகராக ஆவதற்கு மனிதன் கெட்டுப்போக வேண்டியது அவசியமாயிற்று. விழுந்து போவது என்பது மனிதனில் காணப்பட்டது. ஆனால் மனிதனை மீண்டும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்ற தன்மை தேவனில் இருந்தது. அக்காரணத்தினால்தான் பகற்காலத்தை நாம் விரும்பி நடுவதற்காக நமக்கு இரவு வேளையானது உண்டாயிருக்க வேண்டியதாக இருக்கிறது. பூரண ஆரோக்கியத்தை நாம் மகிழ்வுடன் அனுபவித்து மகிழ நாம் வியாதிப்பட வேண்டியதாக உள்ளது. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆதரவும் எதிர்ப்பும் தேவையாயிருக்கிறது. இப்பொழுது நம்முடைய நெருங்கின இனத்தார் மீட்பர், அதாவது இப்பொழுது நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். நான் ஐந்தாம் அதிகாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அவன் உற்று பார்த்தபொழுது பயப்படாதே என்று கூறப்பட்டது. இந்த ஐந்தாம் வசனத்தில் பயப்படாதே என்று கூறப்படுகிறது. அங்கே எப்பொழுதும், அதாவது பாருங்கள், எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நீங்கள் பயமடைய வேண்டாம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அட வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதில் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கு மூப்பர்களுக்கு மத்தியிலே நிற்க கண்டேன். ஒரு ஆட்டுக்குட்டி. இதற்கு முன்னால் யோவான் ஏன் அந்த ஆட்டுக்குட்டியை காணவில்லை? அந்த ஆட்டுக்குட்டியானவர் பிதாவின் சிங்காசனத்தில் வாயிற் காவலர்களை தாண்டி உள்ளே வச்சிருந்தார். யோவானால் உள்ளாக பார்க்க முடியவில்லை. அவன் அந்நான்கு ஜீவன்களை மாத்திரமே, அந்நான்கு கேருபீன்களை மாத்திரமே, அவைகள் அப்பரிசுத்த ஸ்தலத்தை காவல் செய்து கொண்டிருக்கிறதை மாத்திரமே காண முடிந்தது. ஞாயிற்றுக்கிழமை பாடத்திலும் ஏறைய பாடங்களிலும் நாம் அதை பற்றி பார்த்தோம். அதற்கு அப்பால் என்ன இருந்தது என்பதை அவனால் காண முடியவில்லை என்பதை கண்டோம். அங்கேதானே திடீரென மிகவும் ரகசியமான முறையில் திடீரென ஒருவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவர் தோன்றினார். இப்பொழுது அது ஒரு மாம்ச பிரகாரமான ஆட்டுக்குட்டி அல்ல என்பதை காண்பித்தது. ஏனெனில் அது சிங்காசனத்தில் வீச்சிருந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புஸ்தகத்தை எடுத்து, சாதாரண ஒரு ஆட்டுக்குட்டி அவ்வாறு செய்ய முடியாது, பாருங்கள், அவர் ஒரு ஆட்டுக்குட்டியானவராக கிறிஸ்துவாக இருந்தார். அதாவது வேறு விதமாக கூறினால், அவரது தன்மைகளிலே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல் சாந்தமும் அமைதியுமாக இருந்தார். இப்பொழுது கவனியுங்கள், அவர் ஒரு ஆட்டுக்குட்டியான மீட்பர். முதலில் உள்ளதைப் போலவே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியான மீட்பராக இருக்கிறார். தேவன் ஒருபொழுது மாற முடியாது. ஆமென். ஏதேன் தோட்டத்திலே முதலாவதான ஒரு ஆட்டுக்குட்டியே மீட்பராயிருந்தது. ஒரு ஆட்டுக்குட்டியைத்தான் தேவன் பலியாக செலுத்தினார். வெளிப்படுத்தின விசேஷத்திலே இங்கே அது மீண்டும் ஒரு ஆட்டுக்குட்டியாகவே காணப்படுகிறது. எதை மீட்பதற்காக? விழுந்து போன மானிட வர்க்கத்தின் நிலையையும் விழுந்து போன சுதந்திரத்தையும் மீட்பதற்காகவே, நம்மை மீட்டுக் கொள்ள, ஆதி நிலைமைக்கு நம்மை மீண்டும் மீட்டுக் கொண்டு போவதற்காகவே ஒரு ஆட்டுக்குட்டியானவர் திரும்ப வருகிறார். எதை மீட்பதற்காக, என்னத்திற்காக நம்மை அவர் மீட்டுக் கொள்ளப் போகிறார்? எந்த ஒன்றாவது மீட்கப்பட்டிருக்கிறது என்றால் அது இழக்கப்பட்டிருக்கிறது என்று அர்த்தமாகும். அதுதானே இழக்கப்பட்டு திரும்பி அது கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதுதான் மீட்கப்படுதல் என்பதாகும். இவ்வாட்டுக்குட்டியானவர் எதை நமக்கு திரும்ப அளித்துள்ளார்? ஆதியில் நாம் கொண்டிருந்த ஒவ்வொரு காரியத்தையுமே. நாமோ ஆதியில் என்னத்தைக் கொண்டிருந்தோம்? நித்திய ஜீவனை. நாம் தான் உலகத்தின் சுதந்திரவாளிகளாக இருந்தோம். நமக்கோ ஜீவன் உண்டாயிருந்தது. நாம் ஒருபோதும் மறிக்க வேண்டியதாக இருக்கவில்லை. நாம் வியாதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கவில்லை. நாம் முதிர் வயதை அடைய வேண்டியவர்களாக இருக்கவில்லை. நாம் எந்த கவலையும் உடையவர்களாக இருக்க வேண்டியதாக இருக்கவில்லை. அங்கே சமடக்கங்கள் இல்லை, கல்லறைகள் அங்கே இல்லை, ஒரு தீமையும் இல்லை, மரணம் இல்லை, நரைமுடி இல்லை, தளர்ந்த தோள்கள் அங்கே இல்லை, எந்த துக்கமும் இல்லை, எந்த புலம்புதலும் இல்லை. நாம் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருந்தோம். நாம் பூமி முழுவதின் மேலான ஆட்சி அதிகாரத்தை உடையவர்களாக இருந்தோம். பூமியின் மேல் நாம் ஒரு தேவனாக இருந்து நடந்து வந்தோம். அவ்வளவுதான். இங்கே ஒரு மரம் சரியான இடத்தில் நின்று கொண்டிருக்கவில்லை என்று காணப்பட்டால், அப்பொழுது அதை பார்த்து நீ பிடுங்கப்பட்டு இந்த இடத்தில் நடப்பட்டிருப்பாயாக என்று நாம் கூறுவோம். அப்பொழுது அது அவ்விதமாகவே சம்பவித்துவிடும் என்பதாக இருந்தது. காற்றுகள் அடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அந்த காற்று நமக்கு அடிக்க தேவையில்லை என்றால் இறையாதே, அமைதலாயிரு என்று கூறிவிட்டால் அது அவ்வாறே சம்பவித்து என்பதாக இருந்தது. அவர் என்ன செய்வதாக வந்தார்? அவர் யாவற்றையும் நமக்கு திரும்ப மீட்டு தருவதற்காகத்தான். ஓ ஓ ஓ ஓ ஓ என்ன, அவர் யாவற்றையும் நாம் திரும்ப பெற்றுக்
கொள்வதற்காகத்தான்.
எதை எதிர்பார்த்து இயற்கையானது இயங்கி தவிக்கிறது? தேவ புத்திரரின் வெளிப்படுத்தலுக்காக. தேவனுடைய புத்திரர் வெளிப்பட வேண்டும் என்பதற்காகத்தான். இப்பொழுது நம்முடைய இரட்சிப்பின் அச்சாரத்தை நாம் நம்மிலே உடையவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் புற்றுநோயினால் மறித்துக் கொண்டிருக்கிற நமது சகோதரனை எடுத்த அச்சிறிய மீட்பின் சுவாசத்தைக் கொண்டு ஒரு விசுவாசமான ஜபத்தை அவனுக்காக எடுத்தால், அது அவன் மேலுள்ள நோயின் இருளை அகற்றி அவனை ஆரோக்கியம் உள்ள மனிதனாக ஆக்கிவிடும். அப்படி இருக்க நமது முழு உடைமை வரும்பொழுது அது என்ன செய்யும்? ஆமேன். இயற்கை கூட அதை அறிந்திருக்கிறது. இயற்கை ஏங்கி தவிக்கிறது. அதனோடு சேர்ந்து நாமும் கூட ஏங்கி தவிக்கிறோம். இயற்கையானது தேவனுடைய புத்திரரின் வெளிப்படுத்தலுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இயற்கையானது அதனுடைய எஜமானோடு சபிக்கப்பட்டது. அதன் எஜமான் எல்லாவற்றிலும் உயர்ந்த நிலையில் உள்ளவன் சபிக்கப்பட்ட பொழுது அப்பொழுது தன் எஜமானோடு இயற்கையும் எழுந்தது. ஆனால் நெருங்கின இரத்தான் மீட்பர் வருகிற பொழுது, அல்லேலூயா, இயற்கையின் மேல் ஆண்டவராயிருக்கிற மனிதனை மீண்டும் மீட்டுக் கொண்டார். இப்பொழுது சர்வ சிருஷ்டியும் தன் ஆண்டவனாகிய மனிதனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஒரு மரத்தை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்று விரும்பினால் அதற்கென ஒரு கோடாரியை கையில் எடுத்து அதை வெட்டி வீழ்த்துகிறோம். ஆனால் அந்நாளிலே நாம் அவ்வாறு செய்ய மாட்டோம். ஆமேன். சர்வ சிருஷ்டியும் தனது எஜமானுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த எஜமானவன் யார் என்றால், இந்த பூமி கையளிக்கப்பட்டிருந்த தேவனுடைய புத்திரனே ஆவர். தேவன் நிச்சயமாக தனது வானங்களை உடையவராய் இருப்பார். ஆனால் இப்பூமியோ மனிதனுக்கே கையளிக்கப்பட்டது. நாம் இழந்து போனதை நமக்கு திரும்ப மீட்டு தருவதற்காகவே நெருங்கின இனத்தான் மீட்பர் வருகிறார். எவ்வளவு அழகாய் உள்ளது என்னே! நான் அதை குறித்து எண்ணி பார்க்கிறேன். ஒரு ஆட்டுக்குட்டியான மீட்பர். அந்த கிரியையானது செய்து முடிக்கப்பட்டவுடன் நாமோ மீண்டும் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வோம். அவைகள் என்ன விதமானவை? நமக்கு எல்லா விதமான வல்லமையும் உண்டாயிருக்கும். நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது, நமக்கு நித்திய ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், நமக்கு நித்திய இளமை உண்டாயிருக்கும், நமக்கு நித்திய வல்லமை உண்டாயிருக்கும். ஓ, நித்தியமானவரோடு நாம் நித்தியமானவர்களாக இருக்கிறோம். அதன் பிறகு வேலை வருவதற்காக நாம் யாவரும் காத்துக் கொண்டிருக்கிறோம், ஏங்கி தவித்து காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஏழு மடங்கான ஏழு மீட்பின் திட்டம் அடங்கிய புத்தகம் நமக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இப்புத்தகம் தன்னகத்தே கொண்டுள்ளது. நாமோ இப்பொழுது இந்த பலமுள்ள தூதன் ஒன்றை அறிவிப்பதும், யோவான் புசிக்க வேண்டியதாக இருந்த ஒரு சிறு புத்தகத்தை தன் கையில் உடையவனாக இருப்பதுமான காட்சியுடைய 10 அதிகாரத்துக்கு போக போகிறோம். யோவான் அதை புசித்த பொழுது அது அவன் வயிற்றுக்குள் போய் கசப்பாக இருந்தது, ஆனால் அவன் உதர்களில் அது மதுரமாக இருந்தது. அதை நீங்கள் ஜீரணிக்கும் பொழுது அப்பொழுது அது கசப்பாக இருக்கிறது. எல்லோருமே உங்களுக்கு எதிராக எழுந்து நீங்கள் ஒரு உருளும் பரிசுத்தர் என்றும், நீங்கள் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் மற்றவர் என்றெல்லாம் எதிராக கூறுகின்றனர். புரிகிறதா? நீங்கள் புத்தி சுவாதினத்தை இழந்து விட்டீர்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். ஆகவே அதையோ ஜீரணிக்க கடினமாய் உள்ளது. ஆனால் அவரது மதுமையை பற்றி நீங்கள் சாட்சி கூறும் பொழுது அப்பொழுது அது உங்கள் உதர்களில் மதுரமாய் காணப்படுகிறது. அவ்வளவுதான், பார்த்தீர்களா? ஒரு கூட்டத்தில் நீங்கள் இடமின்றி தேவருக்கு மகிமை அல்லேலூயா என்று கூறுகிறீர்கள். ஓ, அந்த பெரிய சுற்றி வளைப்புக்குள்ளாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது அது கடினமாய் உள்ளது. ஆனால் அதை விட்டு நீங்கள் நீங்கி இருக்கும் பொழுது நீங்கள் அதை பற்றி சாட்சி கூற முடியும். அப்பொழுது அது உங்கள் உதர்களில் மதுரமாய் உள்ளது. புரிகிறதா? அது உண்மை. அதுதான் இந்த மீட்பின் புத்தகமாகும். இப்பொழுது நாம் இந்த 5 வசனத்தின் பேரில் இன்னும் ஒரு விளக்கம் அளித்துவிட்டு பிறகு 6 வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போமாக. இப்பொழுது மீட்பின் திட்டத்தில் தேவர் எவ்வாறு அதை முன்கூட்டியே காண்பித்துள்ளார் என்பதை நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். ரூத், போவாஸ் ஆகியோரிலே அதை தேவன் பூர்ணமாக அமைத்திருக்கிறார். அதில் தான் நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று முடித்தோம். அங்கிருந்தே நாம் மீண்டும் இன்றைக்கு தொடங்க, அதாவது ரூத் போவாஸில் இருந்து தொடங்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது ரூத் போவாஸிலே 4 சந்திப்புகளாகிய 4 நிலைகள் உள்ளன. முதலாவதாக ரூத் தீர்மானிக்கிறார். அதை பற்றிய செய்தியை நான் பிரசங்கிக்க எத்தனை பேர் கேட்டிருக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை நாங்கள் பார்க்கட்டும். எனக்கு தெரியும், உங்கள் யாவருக்குமே தெரியும் என்று நான் கருதுகிறேன். நான் இங்கு பேசியிருந்த அந்த செய்தியை இங்கே ஒலிநாடாக்களில் வைத்திருக்கிறேன். நகோமியோடு அந்த தேசத்திற்குள் தான் போக போகிறோமா இல்லையா என்பதை பற்றி ரூத் முதலாவதாக தீர்மானிக்க வேண்டியிருந்தது. அவள் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டியதாக இருந்தது. பிறகு அவள் அத்தேசத்தினுள் போய் சேர்ந்த பிறகு அடுத்ததாக அவள் செய்ய வேண்டியது போவாஸ் வயலில் போய் பணி செய்ய வேண்டியது என்ற காரியமாகும். அங்கேதானே அவள் வெறுங்காலோடு அறுக்கிறவர்களின் பிறகே தானியம் பொறுக்கி பணிபுரிய வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு போவாஸ் கண்களில் அவளுக்கு கிருபை கிடைத்ததற்கு பிறகு மோவாபியலான ரூத்தை மீட்டுக் கொள்வதற்காக, நகோமி இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வதற்காக நெருங்கின இனத்தானின் மீட்பனின் வேலையை அவன் செய்யும் வரைக்கிலும் அவள் காத்துக் கொண்டிருக்க வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு அடுத்த கட்டம் ரூத்துக்கு பலன் அளிக்கப்படுவது என்பதாகும். இப்பொழுது கவனியுங்கள், ரூத் தீர்மானிக்கிறாள் பரிபூர்ணமாக. ஓ, யாராவது வேதமானது தேவாவியால் ஏவப்பட்டு எழுதப்படவில்லை என்று கூறினால் அவர்களில் ஏதோ தவறு உள்ளது. அதன் ஒவ்வொரு வார்த்தையும் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதாகும். ஒரு பலகையில் மரத்துண்டுகளை இணைக்கும் முறை எவ்வாறு கச்சிதமாக பொருத்தப்பட்டுள்ளதோ அதே போல் வேத வாக்கியமானது ஒன்றோடு ஒன்று சரியாக பொருந்துகிறது. ஒரு வினாடியின் 10 லட்சத்தில் ஒரு பங்கு சரியாக இயங்கும்படி பெரிய சக்கரத்தில் பொருத்தப்பட்ட பல் சக்கரம் எவ்வாறு உள்ளதோ அதே போல சரியாக ஒன்றோடு ஒன்று இசைந்து போகிறது. இப்பொழுது ரூத் தீர்மானித்தர் என்பதை கவனியுங்கள். அத்தேசத்தினுள் தான் போக போகிறோமா இல்லையா என்பதை பற்றி அவள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதற்காக அவள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அவ்விதமாகத்தான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய பழைய ஆவிகளை விட்டு விலக வேண்டும், உங்களுடைய பழைய ஜீவியத்தை விட்டு விலக வேண்டும், நீங்கள் உங்களுடைய உலக பிரகாரமான பழைய காரியங்களை விட்டுவிட வேண்டும். சகோதரன் ராய், சகோதரி ராபர்ட்சன் உடல்நலமின்றி உள்ளார்களா? ஓ, அவர்கள் சுகவீனமுற்றார்களோ என்று கருதினேன். அப்படி அவர்கள் சுகவீனமுற்றிருந்தால் அவர்களை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று கூற வேண்டும் என்றிருந்தேன். அவர்கள் தங்களுடைய பழைய குற்றம் நிறைந்த ஜீவியத்தை அல்லது அது போன்ற ஒரு காரியத்தை விட்டுவிட நீங்கள் இதற்கு முன் கண்டிராத அறிந்திராத ஒரு தேசத்தினுள் ஒரு புதிய மக்களோடு சேர்ந்து பிரவேசித்திட வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவராக ஆனபொழுது இதைத்தான் செய்தீர்களா? நீங்கள் இரவு விடுதிகளையும் சூதாட்ட விடுதிகளையும் விட்டு விலகினீர்கள். வலிப்பு வந்தவர்களை போல தோன்றிய தங்கள் தலைகளை குலுக்கி அசைத்து கத்தி மேலும் கீழுமாக குதிக்கிற உங்களுக்கு பைத்தியக்கார கூட்டம் என்பது போல் தோன்றுகிற ஒரு கூட்ட மக்களுக்குள் நீங்கள் வர வேண்டியதாக இருந்தது. ஆகவே நீங்கள் அதற்குள் போவதா வேண்டாமா என்பதை பற்றி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியதாக இருந்தது. அதுதான் சரியானது. நீங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்த பொழுது நீங்கள் விட்டு விலகின உங்களுடைய சொந்த ஜனங்கள் உங்களை பரிகசிக்கப் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? இதெல்லாம் தானாகவே அப்படியே நடக்கும். ஆகவே துவக்கத்திலேயே அதை நீங்கள் எதிர்பார்க்கத்தான் வேண்டும். ஏனெனில் அதிகமாகத்தான் அது இருக்கிறது. இப்பொழுது ரூத்துக்கும் அதே விதமான காரியம் தான் உண்டாயிருந்தது. ஒரு கூட்டம் உணர்ச்சி ஆர்வம் அளவுக்கு அதிகமாக உள்ளவர்கள் என்று கூறப்பட்ட இஸ்ரவேலின் தேசத்தினுள் மோவாபிய தேசத்தை விட்டு புறப்பட்டு பிரவேசிக்க இருந்த பொழுது மோவாபியர்கள் அவளிடம் என்ன கூறியிருப்பார்கள் பாருங்கள். அவள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவளாயிருந்தாள். அவள் தீர்மானிக்க வேண்டியதாயிருந்தது. நீங்களும் கூட தீர்மானிக்க வேண்டியவளாயிருக்கிறீர்கள். இறுதியாக அவள் தீர்மானம் செய்த பொழுது அவள் ஒரு புதிய தேசத்தினுள் பிரவேசித்தாள். இப்பொழுதோ அது நீதிமானாகுதல் என்ற நிலையாகும். சரிதானே? இப்பொழுது இந்த சபையை கவனியுங்கள். ஓ, அது பரிபூர்ணமாய் உள்ளது. உங்களுக்கு தெரியும் நாம் எப்படி, அதாவது ஆபிரகாமின் வித்திய தலைப்பில் நான் பிரசங்கித்ததை எத்தனை பேர் கேட்டீர்கள்? நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆகியவை பற்றி பார்த்தோம். இப்பொழுது கூறப்படுவது சரியா இல்லையா என்பதை பாருங்கள். ரூத்தோ தனது தீர்மானத்தை செய்தது சபைக்கு, புறஜாதி சபைக்கு முன்னடையாளமாய் உள்ளது. அவள் தீர்மானித்து விட்டு தேசத்தினுள் கடந்து சென்றாள். இப்பொழுது அநேக சமயங்களில் மெத்தோடிஸ்டுகளும் பாப்டிஸ்டுகளும் ஆகிய நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான் என்று எண்ணிக்கொள்கிறோம். அவள் இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறாள். அவள் இன்னும் சேர வேண்டிய இடத்திற்கு போய் சேர்ந்து கொண்டிருக்கவில்லை. அவள் இப்பொழுதுதான் அத்தேசத்தினுள் பிரவேசித்திருக்கிறாள். இப்பொழுது அடுத்ததாக அவள் செய்ய வேண்டியதாக இருந்தது என்னவெனில், அவள் கிரியை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவள் அந்த தீர்மானத்தின் பேரில் கிரியை செய்ய வேண்டியவளானால் நீங்கள் செய்ததைப் போலவே அவளும் தன் ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நெருக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டியதாக இருந்தது. அவள் தன் ஆடைகளை உடுத்திக் கொண்டு வயல்வெளியில் சென்று பணிவிடைக்காரிகளின் பின்னால் சென்று அன்றன்று உள்ள ஜீவனத்திற்கு தேவையான உணவுக்கான தானியத்தை பொறுக்கினாள். அது சரிதானே? அவள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? போவாசினிடத்தில் தயவு கிடைக்க முயற்சித்துக் கொண்டிருந்தாள். எனவே அவள் தன்னுடைய வழியினூடாக அந்த நிலையினை அடையும் கட்டத்தின் மூலம் பணிபுரிந்தாள். அதே விதமாகத்தான் சபையும் செய்தது. லூத்தரன்கள் அதை விசுவாசித்துக் கொண்டு விசுவாசித்து தேசத்தினுள் பிரவேசித்தார்கள். ஆனால் மெத்தோடிஸ்டுகளோ பரிசுத்தமாகுதலை போதித்தார்கள். அதுதானே நற்கிரியைகளின் மூலம் ரட்சிப்பை அடைகின்ற நிலையை பற்றியதாகும். பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நான் அதை விட்டுவிட வேண்டும், நான் முடி நீளமாக வளர்க்க வேண்டும் என்று ஸ்திரீகள் கூறினார்கள். உண்மையாகவே அதற்கு மேல் அவர்கள் எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் தங்கள் முடியை நீளமாக வளர்த்தல் போன்ற காரியங்களை எல்லாம் கடைபிடித்தார்கள். தங்கள் முகங்களில் வர்ணங்களை பூசுதலை எல்லாம் அவர்கள் விட்டுவிட வேண்டியதாக இருந்தது. மற்றவர்கள் செய்ததைப் போல அவர்கள் குட்டை பாவாடைகளை அணியவில்லை. தங்கள் ஆடைகளை அவர்கள் தவறாக அணியவில்லை. அவர்கள் ஏதோ காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. பார்த்தீர்களா? அதைத்தான் ரூட் செய்தாள். அவள் நீதிமானாகுதல் என்ற நிலையை, பரிசுத்தமாகுதல் என்ற நிலையை அடைந்தாள். இப்பொழுது இறுதியாக அவளுக்கு போவாசின் கண்களில் தயவு கிடைத்த பொழுது என்ன சம்பவித்தது? பிறகு நகோமி அவளிடம், போவாஸ் இரத்தான் மீட்பனின் கிரியைகளை செய்யும் வரையிலும் இங்கேதான் நீ காத்திரு, ஏனென்றால் அவன் ஒருவன் தான் அதை செய்ய முடியும். அவரே நமது அடுத்த இனத்தான் மீட்பனாக இருக்கிறார். எனவே நீ இங்கேதானே காத்திரு. இனி முதற்கொண்டு நீ வயல்வெளிகளில் போக வேண்டாம். நீ இதை அதை அல்லது மற்றதை செய்யாதே. இனத்தான் மீட்பனின் கிரியையானது நிறைவேறுகிற வரையிலும் நீ காத்திரு என்று கூறினாள். அவளும் அதன்படியே இளைப்பாறிக் கொண்டிருந்தாள். ஆமேன். சரியாக அதே விதமாகத்தான் சபையும் பெந்தேகோஸ்தே என்ற இறுதி கட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கிறது. பார்த்தீர்களா? பெந்தேகோஸ்தேயின் துவக்க கட்டத்தில் அவர்கள் கிரியை செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர்கள் இன்னதை செய்ய வேண்டும் என்றிருந்தது. அவர்கள் அசைத்தார்கள் மற்றும் எல்லா விதமானவற்றையும் செய்தார்கள். இப்பொழுது சபையானது என்ன செய்து கொண்டிருக்கிறது? உண்மையான சபையானது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது. இளைப்பாறுதல் என்றால் என்ன? இதோ அதன் அர்த்தம். இளைப்பாறுதல் என்பதோ பரிசுத்தாவியாகும். ஓய்வு நாள், ஏழாம் நாள் ஓய்வு சபைக்காரர்கள் ஏழாம் நாள் தான் இளைப்பாறுதல் என்று நமக்கு கூட முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எபிரேய 4 அதிகாரத்தில், ஏனென்றால் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவர் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே ஓய்வு என்பது பரிசுத்தாவியாகும். ரூத் இளைப்பாறிக் கொண்டிருந்த பொழுது அதுதானே சபையானது தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் பேரில் சார்ந்து இளைப்பாறிக் கொண்டிருந்ததற்கு முன்னடையாளமாக இருக்கிறது. நாம் நமது ரட்சிப்பின் அச்சாரத்தை இப்பொழுது பெற்றவர்களாக இருக்கிறோம். நாம் அங்கே போய்கொண்டிருக்கிறோமா அல்லது இல்லையா என்று நாம் கவலைப்படுகிறதில்லை. நாம் போய்கொண்டிருக்கிறோம், அது உண்மை. தேவன் அவனமாய் கூறினார், தேவன் அதை வாக்குப்படினார், நாம் அச்சாரத்தை பெற்றுள்ளோம். ஆமே, பெற்றுக்கொண்டு விட்டோம். கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டுள்ளார். அதை விட்டு இப்பொழுது நாம் விலகி செல்ல வழியே இல்லை. நாம் அங்கேயே இருக்கிறோம். ஆமே. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் இனத்தான் மீட்பரின் வேலையை செய்து கொண்டிருக்கிற வரையிலும் காத்துக் கொண்டிருப்பதேயாகும். இப்பொழுது நாம் அதன் அச்சாரத்தை பெற்றிருந்து அவர் திரும்பி வருகிறதான வேலைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு ரூத்துக்கு அடுத்த காரியம் என்னவா இருந்தது? ரூத்துக்கு பலன் அளிக்கப்பட்டது. அதைத்தான் சபையும் செய்தது. லூத்தரின் கீழாக சபை நீதிமானாக்கப்படுதலில் பிரவேசித்தது. பிறகு வெஸ்லியின் கீழாக பரிசுத்தமாகுதல் என்ற கட்டத்தை சபை எட்டியது. இக்கடைசி நாட்களிலோ பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற கட்டத்திற்குள் சபை பிரவேசித்துள்ளது. ஏதோ காரியம் நமக்குள்ளாக சம்பவித்தது என்று நாம் அறிந்துள்ள நமது சுதந்திரத்தின் அச்சாரத்தோடு இப்போது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம். நாம் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள் கடந்து சென்று இயற்கையோடு சேர்ந்து நாமும் அழியாத ஜீவனை பெறும் வேலைக்காக இயங்கி தவித்து காத்துக் கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். நமது சரீரங்கள் மீட்கப்பட்டு அழியாமையின் பூரணத்தை நாம் பெறுவோம். யாவும் மீட்கப்பட்டு விட்டன. நாம் அந்த வாசலில் இருந்து அவர் திரும்ப வருவதற்காக நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். அதன் பிறகு என்ன? ரூத்துக்கு பலன் அளிக்கப்பட்டது. அதை போலவே நமக்கு பலன் அளிக்கப்படும். அந்த காரியத்தை தான் ஏழு முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டுள்ள புத்தகம் நமக்கு திறந்து கொடுக்கப் போகிறது. இவைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது? அவைகள் ரகசியங்களாக இருக்கின்றன. அவைகள் திருவசனத்தில் எழுதப்படவில்லை. அவைகள் பரிசுத்த ஆவியால் வெளிப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் நீங்கள் கவனிப்பீர்களேயானால், உண்மையாகவே அவை யாவுமே வேத வாக்கியங்கள் முழுவதிலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் ஜனங்களுக்கு அவைகள் மறைக்கப்பட்டுள்ளன. சற்று நேரம் கழித்த அந்த சுருளை பற்றி பார்க்கையில் அது எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்பொழுது காரியங்கள் எவ்வாறு திறக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்வீர்கள். ஆம், இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டிருத்தல், நீதிமானாக்கப்படுதல் என்ற நிலையின் கீழாக ரூத் இருந்தால் உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகிறதா? அப்படியே ஆமேன் என்று கூறுங்கள். பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற நிலையின் கீழாக ரூத் நற்கிரியைகளை செய்து பாடுபடுகிறாள். ரூத் இளைப்பாறுகிறாள். கிரியை செய்து முடித்துவிட்டு போவாஸ் திரும்பி வருவதற்காக அவள் காத்துக் கொண்டிருக்கிறாள். இப்பொழுது நமது போவாஸ் கல்வாரியிலே கிரியை செய்து முடித்து விட்டார். ஆனால் அவர் தமது பரம வாஸ்தலத்துக்கு நம்மை அழைத்துச் செல்லும் முன்னர் அவர் முதலாவதாக நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண தம் பரம வீட்டுக்கு போயிருக்கிறார். யோவான் 14, மகிமை உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், மறுபடியும் வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். போவாஸ் போய் என்ன செய்தார் என்பதை பாருங்கள். போவாஸ் ஒலிமுக வாசலில் போய் நின்று அங்கே மூப்பர்களை அடைத்து தன் பாதரட்சையை கற்றி, நான் இன்று நகோமியையும் அவளது சுதந்திரம் அனைத்தையும் மீட்டுக் கொண்டேன் என்று அறியப்படுத்தும் என்றான். அவன் அவற்றோடு மோவாபிய ஸ்திரீயன் கூட மீட்டுக் கொண்டான். இயேசு வந்தபொழுது யாரை மீட்பதற்காக அவர் வந்தார்? இஸ்ரவேலை. இஸ்ரவேலை எடுத்துக் கொள்வதற்காக வந்த அவர் என்ன செய்தார்? அவரோ புறஜாதி மனவாட்டி எடுத்துக் கொண்டார். நிச்சயமாக இஸ்ரவேலை அவர் எடுத்துக்கொண்ட பொழுது அவர் அப்படி செய்தார். அவர் தமக்கு சொந்தமான ஜனத்தினரை சென்றார். அவர் அவ்வாறுதான் செய்ய வேண்டியதாக இருந்தது. அவர் செய்ய வேண்டியிருந்த முதல் காரியம் என்னவாக இருந்தது? தமக்கு சொந்தமானதை மீட்க வேண்டியதாக இருந்தது. இஸ்ரவேல் சபையாகிய அந்த ஸ்திரீக்கு புறஜாதி சபை ஒரு சகோதரியாக இருந்தார். நிச்சயமாக எனவே இவளை பெற்றுக் கொள்வதற்காக அவர் இஸ்ரவேலை மீட்டுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. ரூத்தை தன்னுடைய மனவாட்டியாக அவன் பெற்றுக் கொள்வதற்காக அவன் நகோமியை மீட்டுக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது அவன் என்ன செய்தான்? அவளை எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக, ஓஹோ மகிமை, அவன் என்ன செய்தான்? தன் பண்ணைக்கு அவன் சென்று எல்லாவற்றுக்கும் வர்ணம் பூசி இருப்பான் மற்றும் புதிய தரைவிருப்புகளை அவன் போட்டிருப்பான் என்று நான் நினைக்கிறேன். ஓ, அவன் ஒரு புதிய வீட்டையும் கூட கட்டியிருக்க கூடும் என்று நான் அனுமானிக்கிறேன். நமது விஷயத்தில் அது ஒரு புதிய வீடாக இருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் ஆயத்தம் செய்து அவன் திருமணத்திற்கான மலர்ச்செண்டோடு திரும்பி வந்தான். ஆமேன். ரூத் என்ன செய்து கொண்டிருந்தாள்? வேற எதுவும் செய்யவில்லை. அவளோ இளைப்பாறிக் கொண்டிருந்தாள், காத்துக் கொண்டிருந்தாள். இனி அவளுக்கு பாடுபடுதல் இல்லை, இனி அவளுக்கு கலக்கம் இல்லை. நான் ஒரு மெத்தோடிஸ்டாக ஆக வேண்டுமோ, பேப்டிஸ்ட் சபையில் நான் சேர்ந்து கொள்ள வேண்டுமோ, ஒரு பிரசித்தனாக நான் இருக்க வேண்டுமோ? இல்லை ஐயா, பரிசுத்த ஆவியை பெற்று இழைப்பாருங்க. நாம் அந்த 1000 வருட அரசாட்சியின் நாளுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறோம். நகிமை, நம்முடைய ஸ்தோத்திரிக்கப்பட்ட கர்த்தர் வரும்போது அவருடைய காத்துக் கொண்டிருக்கும் மனவாட்டி எடுத்துச் செல்வார். ஓ பூமியானதோ இனிமையான விடுதலையின் நாளுக்காக ஏங்கி தவித்து கதறுகிறது. அவை யாவும் இயற்கையானது ஏங்கி தவிக்கிறது. அத்திகளைகள் உட்பட யாவும் ஆசீர்வதிக்கப்பட்ட விடுதலையை அளிக்கும் நாளுக்காக ஏங்கி தவித்து காத்துக் கொண்டிருக்கிறது. அப்போது நமது இரத்தான் மீட்பர் திரும்பி வரும்போது தமது மனவாட்டி எடுத்துக் கொள்வார். இப்பொழுது அவளோ இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். பரிசுத்தமாகுதல் என்பதன் கீழா? இல்லை. நீதிமானாகுதல் என்பதன் கீழா? இல்லை. ஆனால் நீதிமானாகுதல் பரிசுத்தமாகுதல் என்னும் இவரென்றக்கும் கீழாகவும் அதோடு இளைப்பாறுதலுக்குள்ளும் இருந்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுது ஏசாயா 28:18 இதை கூறுகிறது. கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் அமைகிறார்கள். நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். இதுவே இளைப்பாறுதல், இதுவே ஓய்வாகும். அதனால்தான் சபையானது காத்திருக்கும்படியாக போகிறது. பாருங்கள், நாம் எவ்வாறு நீதிமானாகுதல் பரிசுத்தமாகுதல் என்பதற்குள்ளாக பிரவேசித்து வந்து இப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்குள்ளாக வந்து இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம், காத்திருக்கிறோம். என்ன இப்பொழுது நாம் இந்த வெளிப்படுதலுக்குள் வரும்போது அதிக இப்பொழுது என்னவாய் உள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். புரிகிறதா? எப்படி? அதாவது இந்த காரியங்கள் இந்நாள் வரையில் போதிக்கப்பட முடியாதபடி இருந்தன, அவைகள் போதிக்கப்பட முடியாதபடி இருந்தன, அவைகள் மனு புத்திரருக்கு வெளிப்படுத்தப்படாமல் இருந்தது. வேதம் அவ்வண்ணமாய் கூறியுள்ளது, இந்த நாள் வருகிற வரையிலும் அதற்கு முன்னால் மனு புத்திரருக்கு அவைகள் திறந்து கொடுக்கப்பட மாட்டாது என்று வேதம் கூறுவதை நான் உங்களுக்கு இங்கே வேத வாக்கியங்களில் இருந்து காண்பிக்க முடியும். அம்மகத்தான ஆசீர்வதிக்கப்பட்ட காரியங்களோடு நாம் முடிவுக்கு வந்துள்ளோம். இப்பொழுதோ சரி, ஆறாம் வசனம் இல்லை ஐந்தாம் வசனத்தின் பகுதி, ஐந்தாம் வசனத்தில் மூப்பனானவன் இதோ ஆட்டுக்குட்டி என்று கூறினார். ஆனால் அவன் சுத்தமுற்று பார்த்தபொழுது ஒரு சிங்கத்தை அவன் கண்டான். அது ஒரு ஆட்டுக்குட்டி என்பதற்கு பதிலாக ஒரு சிங்கமாக இருந்தது. ஆனால் அப்பொழுது அது என்னவாயிருந்தது? அவரது மத்தியஸ்த ஊழியமானது முடிவடைந்து விட்டது. சபைக்காலத்தின் முடிவில் அவர் தமது மத்தியஸ்தின் ஊழியத்தை விட்டு வெளியேறி யூதா கோத்திரத்து சிங்கமாக ஆகப் போகிறார். அவரது மத்தியஸ்த ஊழியமானது முடிவடைந்து விட்டது. அவரோ நியாயாதிபதியாகி சிங்கமாக ஆகப் போகிறார். கரத்திலிருந்த புத்தகத்தை அவர் எடுத்துக் கொள்ளும் போது அவ்வாறு ஆகிறார். இப்பொழுது ஒரு மனிதன் மீட்கும்படி புறப்பட்டு போகும்போது இதை நீங்களோ மறந்துவிட வேண்டாம், நினைவில் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் மீட்பதற்காக போகும்பொழுது அவன் மனிதர்களை நகரத்தின் ஒலிமுக வாசலுக்கு அழைத்து செல்கிறான். அவர்களோ மூப்பர்களாயிருத்தல் வேண்டும். அவன் அங்கேதான் அங்கே போய் நிற்பதன் நோக்கத்தை பற்றி அறிவிக்கிறான். அவன் ஒலிமுக வாசலுக்கு சென்றபொழுது அதைத்தான் அவன் செய்தான். அங்கே அவன், நான் இங்கே ஒரு இனத்தான் மீட்பன் என்ற முறையில் இச்சுதந்திரத்தை உரிமை கோர வந்துள்ளேன். இதை பற்றி நகரத்தின் மூப்பர்களுக்கு முன்பாக தெரியப்படுத்தவே நான் இங்கே இருக்கிறேன் என்றான். பாருங்கள், யோவான் அழுதபொழுது இப்பொழுது கடந்த வாரத்தில் நான் ஒருவர் கூறினதை கூறினேன், அவர்கள் ஒருவரும் பாத்திரமானாய் காணப்படவில்லை என்பதற்காக அவன் அழுதான் என்று கூறினார்கள். அது அவ்வாறு இல்லை. பரிசுத்த ஆவியின் அசைவின் கீழாக உள்ள ஒரு மனிதன் அதற்காக அழமாட்டான். அவன் பாத்திரமானாய் இல்லை என்பதற்காக அவன் அழுதான் என்பதாக அவர்களோ எண்ணுகிறார்கள். ஒருவேளை யோவான் பாத்திரமானாக இல்லை, அங்கே ஒருவரும் பாத்திரமான இல்லை, ஆனால் அவன் அந்த காரணத்திற்காக அழவில்லை. அவன் சந்தோஷத்தினால் அழுதான் என்பதாக நான் நம்புகிறேன். ஏனெனில் இந்த புத்தகத்தில் மீட்பினுடைய முழு திட்டமும் எழுதப்பட்டிருந்தது என்பதை அவன் கண்டான். அங்கே ஒருவரும் பாத்திரமானாய் காணப்படவில்லை என்பதற்காக அவன் அழவில்லை, ஏனெனில் ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரராய் அங்கே நின்றிருந்தார். எனவே அவன் அழுது கொண்டிருந்தான். அங்கே அவன் ஓ தேவனுக்கு மகிமை என்று கூறினான். அவன் ஆரவரிக்கிறதை நீங்களே நேரடியாக கேளுங்கள். இப்பொழுது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலதுகரத்தில் இருந்து ஆட்டுக்குட்டியானவர் அப்புத்தகத்தை எடுத்தார் என்பதனால் அவர் மகிழ்ச்சி உள்ளவனாய் இருந்தபடியினால் அவன் இங்கே அழுதான் என்று நாம் கண்டறிகிறோம். பலமுள்ள தூதன் பாத்திரவான் யார் என்று சத்தமிட்டு கூறிய பொழுது அவனோ அப்பொழுதே விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் ஒரு இனத்தான் மீட்பருக்காக விளம்பரப்படுத்திக் கொண்டிருந்தான். அவர் அவ்வாறு அறிவித்த பிறகு உடனே இப்புத்தகத்தை எடுக்க பாத்திரமான் யார் என்று அவன் கூறினான். அப்பொழுது யோவான் அழத் துவங்கினான். அப்பொழுது என்ன நடந்தது? அங்கே புத்தகம் இருந்ததை அவன் கண்டான். அது அங்கே இருந்தது, ஆனால் யார் அதை எடுக்க பாத்திரவான்? பாருங்கள், அங்கே காபிரியேல் நின்றான். நிச்சயமாகவே அவன் தகுதி உள்ளவன் தான். ஆனால் பாருங்கள், அவன் ஒரு மனிதனாயிருக்கவில்லை, அவன் ஒரு தூதனாயிருந்தான். அங்கே மிகாவேலும் நின்றிருந்தான், அவனும் கூட தகுதி உள்ளவன் தான். ஆனால் அவன் ஒரு மனிதன் அல்ல, அவனோ ஒரு தூதன். எனவே நம்மை போல பூமிக்குரிய நபராக கூடிய ஒருவரே அதற்கு தேவையாயிருந்தது. அதன் பிறகு அவன் அங்கே உலக தோற்றத்திற்கு முன்னர் அடிக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வருவதை பார்த்தான். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னரே அடிக்கப்பட்டவராயிருந்தார். அப்பொழுது யோவான் அழுதான், ஆமே, ஏனென்றால் அது அங்கே இருந்தது. அவன் முழு காரியத்தையும் பார்த்தான். கவனிக்கிறீர்களா? அவன் அங்கே யார் பாத்திரமான என்று சத்தமிட்டு அறிவித்த பொழுது இனத்தான் மீட்பர் வருவதை பிரகடனம் செய்தான். இதோ அவர் இங்கே ஒரு ஆட்டுக்குட்டியானவராக நின்றார். அவர் என்ன செய்தார்? சிங்காசனத்திற்கிடம் சென்றார். அங்குதானே தேவ ஆவியானவர் வச்சிருந்தார். சிங்காசனத்தில் வச்சிருந்தவருடைய வலதுகரத்தில் இருந்த புத்தகத்தை எடுத்தார். அப்பொழுது மூப்பர்கள் யாவரும் வணக்கமாய் விழுந்து நீர் அடிக்கப்பட்டபடியினால் பாத்திரராய் இருக்கிறீர் என்று கூறினார்கள். புரிகிறதா? இப்பொழுது அவர் மீட்பராக ஆகிவிட்டார். அவருடைய புத்தகம் இல்லை, மீட்பின் புத்தகம் இல்லை, சபைக்காலங்களில் உள்ள பரிந்து பேசுகிற புத்தகத்தின் வேலையானது முடிவடைந்து விட்டது. இப்பொழுது அவர் மீட்பராகிறார். இப்பொழுது அவர் அதை எவ்வாறு செய்தார் என்பதை பற்றிய வெளிப்படுத்துதலானது அந்த ஏழு முத்திரைகளில் காண்பிக்கப்படப் போகிறது. சபைக்காலங்களை பற்றி விவரிக்கிற வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகத்தின் முதல் மூன்று அதிகாரங்களில் பரிந்து பேசுகிற ஊழியத்தின் வேலையானது செய்து நிறைவேற்றப்பட்டதுமே அக்கிரியானது முடிந்து விடுகிறது. ஆனால் இப்பொழுது மீட்பானது வெளிப்படுத்தப்பட வேண்டும். அது என்ன? இப்பொழுது இப்புத்தகத்தை கையில் எடுத்த பொழுது இப்பொழுது உங்களுடைய ஆழ்ந்த சிந்தையை தெரிந்தவர்களாயிருங்கள். ஏனென்றால் இந்த ஏழு ராத்திரிகள் நமக்கு கிடைக்கும் என்றால் நீங்களோ அதை இப்பொழுதே பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை எனில் உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் புரிந்து கொள்ளவில்லை என்று கூறுங்கள். பாருங்கள், கவனியுங்கள். ஏனெனில் நீங்கள் நிச்சயமுடையவர்களாய் இருக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். இப்பொழுது மீட்பு என்பதை பற்றி கவனியுங்கள். சபைக்கு அவர் செய்யும் பரிந்து பேசுதலை அவர் செய்து நிறைவேற்றி முடித்த பிறகு அவர் தன்னை இனத்தான் மீட்பராக வெளிப்படுத்துகிறார். நீங்களோ கூறுவதை கவனித்துக் கொண்டு வருகிறீர்களா? அவர் அதை எவ்வாறு செய்தார் என்பதை பற்றி சபைக்கு வெளிப்படுத்தப் போகிறார். அதன் பிறகு இந்த வெளிப்படுத்தலானது ஏற்கனவே ஆரம்பித்து விட்டது என்றால் அப்பொழுது நாம் தானே சாலையின் முடிவில் இருக்கிறோம் என்பதை அது நிரூபிக்கிறது. ஆமே, இப்பொழுது இது சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை வேத வாக்கியங்களை நாம் ஆராகி இங்கே நீங்கள் புரிந்து கொள்ளலாம். என்ன வெளிப்படுத்தப்பட்டிருந்தது என்பதை நாம் கண்டறிகிறோம். மீட்பின் வெளிப்படுத்துதல் என்றால் என்ன? நாம் எவ்வாறு மீட்கப்பட்டோம்? கடந்த சில ஆண்டுகளாக என்ன நடந்தது என்பதை இங்கே சற்று கவனியுங்கள். தண்ணீர் ஞானஸ்தானத்தில் இயேசுவின் நாமத்தை பற்றி வெளிப்படுத்துதல், நித்தியமான நரகம் என்று ஒன்று இல்லை என்பதை பற்றி வெளிப்படுத்துதல். அது இதற்கு முன்னதாக அறியப்படவே இல்லை. உங்களுக்கு பிரியமானவர்களோ நித்திய காலமாய் நரகத்தில் இருப்பார்கள் என்று சிந்தனை. பாருங்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டாலொழிய நீங்கள் நித்திய ஜீவனை உள்ளவர்களாக இருக்கவே முடியாது. நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கின்றீர்கள் என்றால் அப்பொழுது நீங்கள் நித்திய காலமாக நரகத்தில் சுட்டரிக்கப்பட முடியாது. இவ்வுலக வாழ்க்கையோடு உங்கள் பாவங்களுக்காக நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். ஆனால் நரகத்தில் நீங்கள் நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்கள் என்றால் சதா காலமும் நீங்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படவே முடியாது. ஏனெனில் ஒரே ஒரு வகையான நித்திய ஜீவன் தான் உண்டு. சபையானது அதை புரிந்து கொண்டிருக்கிறது என்று நிச்சயமுடையவனாக நான் இருக்கிறேன். அது என்ன? மற்ற விஷயங்கள் என்ன? மீட்பின் திட்டம், பரிசுத்த ஆவியினால் சமீபத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட காரியம்தான் என்ன என்பதை பாருங்கள். ஆபிரகாமின் வித்து என்பது அதை பற்றிய வெளிப்படுத்தல் என்ன அர்த்தத்தை பொருட்படுத்துகிறது? சர்பத்தின் வித்து, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை பாருங்கள். நாம் அதை பார்க்கையில் அது எவ்வாறு திறந்து கொடுக்கப்படுகிறது என்பதை கவனியுங்கள். அது மிகவும் சரியான முறையில் சத்தியமாக இருக்கிறது என்பதை நான் தானே உங்களுக்கு வேத வாக்கியங்களை கொண்டு நிரூபித்து காண்பித்தேன். நான் ஆதியாகமத்துக்கு மிகவும் பின்னோக்கி போய் அந்த முத்திரையாறு திறக்கப்பட்ட பொழுது அது வேதாகமத்தில் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் எவ்வாறு எங்கும் காணப்படுகிறது என்பதை எடுத்து காண்பிப்பேன். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் ஒருவரும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பண்ணப்படவில்லை. அது ஒரு பொய்யான ஞானஸ்தானமாக இருக்கிறது. அந்த ஒரு நாளிலே நான் சிக்காகோ மாபெரும் ஊழியக்காரர்கள் சங்கத்தை சேர்ந்த 300 சொச்சம் பிரசங்கமார்களுக்கு முன்பாக நின்று அதை குறித்து நிரூபித்தேன். அதை கேட்ட அவர்களோ ஒருவருக்கு ஒருவர் அழுதனர். அவர்களில் 70 பேர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளும்படி வருகிறார்கள். சர்பத்தின் வித்து ஆதியாகமத்தில் இருந்து வருகிறது. சர்பமானது தனக்கு வித்தை உடையதாக இருக்கவில்லை எனில் அப்பொழுது கிறிஸ்துவும் பிறக்கவில்லை. ஏனென்றால் அவர் சர்பத்தை நோக்கி உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று கூறினார். சர்பத்தின் வித்தை பற்றிய விஷயம் கட்டுக்கதையாக இருக்கும் எனில் அப்பொழுது கிறிஸ்துவும் ஒரு புராணமாகவே கட்டுக்கதையாக ஆகிவிடும். அதை போலவே சபை குறித்த காரியமும் ஒரு கட்டுக்கதையாக இருக்கும். அவை யாவும் அவ்வாறு இருக்கும். பாருங்கள், நீங்கள் அதை பிரிக்கவே முடியாது. சர்பத்திற்கும் ஒரு வித்து உண்டாயிருந்தது. அந்த விஷயம்தான் அவர்களை உண்மையிலேயே தடுமாற வைக்கிறது. அதை அவர்களால் ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் அவர்களுக்கு அதை பற்றிய வெளிப்பாடு இருக்கவில்லை. அவர்கள் ஏன் என்னிடம் இதை பற்றி விவாதிக்க வரக்கூடாது? பிரசங்கப்பீடமானது எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. யாரையும் சந்திக்க நான் ஆயத்தமாய் உள்ளேன். அவர்களோடு நான் தர்க்கிக்க மாட்டேன். ஆனால் நான் நிச்சயமாக அவர்களோடு அதை பற்றி விவாதிப்பேன். ஆனால் அந்த சபை சங்க கூடுகைக்கு முன்பாக நான் அவர்களை கேட்டேன், உங்களில் சிலர் எங்கே அது தவறாக இருக்கிறது என்பதை என்னிடம் சொல்ல நான் விரும்புகிறேன். ஒரு மூலையில் நின்று கொண்டு என்னை பற்றி அந்த உபதேசத்தை பற்றி பேச வேண்டாம். என் முன்பாக நேருக்கு நேர் வந்து கேட்கட்டும். நான் உண்மையாகவே அதை பற்றி பேசுவேன். நாம் இங்கே வந்து அதன் பேரில் யார் தவறு யார் சரியாக இருக்கிறார் என்பதை பற்றி காண்போமாக. ஆனால் அவர்களோ அதை சமாளிக்க மாட்டார்கள். வெளிப்படையாக கூறுவோமையானால் என்ன சம்பவிக்கும் என்று அவர்களுக்கு தெரியும். புரிகின்றதா? ஏனெனில் அது நான் அல்ல, ஆனால் அது பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. நீங்கள் காண்கிற அதே கர்த்தருடைய தூதன் இந்த காரியங்கள் எல்லாம் இந்நாட்களில் நடைபெறுகிற பொழுது கர்த்தருடைய தூதனோ இங்கே நின்று கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாட்களை குறித்து என்ன? எனக்கு இவைகளை பற்றி தெரியாது. ஆனால் இதுவே அந்த வேலையா இருக்கிறது. அது இங்கே இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கு நாம் இந்த 7 ஆவிகள் பிறகு 7 கொம்புகள் இவைகளை பற்றி பார்க்கையில் அது எங்கே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இந்த வெளிப்படுத்தல்கள் வரவேண்டியதாக இருக்கிற வேலையாக இருக்கிறது. இப்புஸ்தகம் வெளிப்படுத்தல்களின் புத்தகமாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தலாக இருக்கிறது. அவர் தாம் யார் என்பதை பற்றி முதல் அதிகாரத்திலேயே வெளிப்படுத்தினார் என்பதை நாம் கண்டோம். இப்பொழுது அவர் 7 முத்திரைகளில் இருக்கிறார். அவர் தாம் பூமியை எவ்வாறு மீட்டுக் கொண்டார் என்பதை அதன் மூலம் வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தல்களில் ஒன்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றியது. மற்ற விஷயம் என்னவெனில் மக்களில் இருந்து நித்தியம், நித்திய மீட்பு, விசுவாசத்தினால் நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆகியவைகளை பற்றிய மக்கள் கொண்டிருந்த பயத்தை நீக்கியதாகும். மேலும் என்ன? நாம் நித்தியமாக பாதுகாக்கப்பட்டுள்ளோம் என்பதை பற்றி மக்களிடத்திலிருந்து எல்லா சந்தேகத்தையும் அகற்றியதாகும். உங்களுடைய ரட்சிப்புக்குரிய அச்சாரத்தை நீங்கள் பெற்றிருந்தால் உங்களுடைய மீட்பின் நாள் வரையிலுமாக இருக்கும்படி தேவன் உங்களை முத்திரையிட்டிருக்கிறார். எபேசிய 4:30 இவ்வாறு கூறுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அவ்வாறு இருக்க நீங்கள் எப்படி பின்மாற்றம் அடைய போகின்றீர்கள்? நீங்கள் ஒருவேளை பின்மாற்றம் அடையலாம், ஆனால் நீங்கள் இழக்கப்பட்டு போவது இயலாது. நீங்கள் அவ்விதமான நிலையில் நிலைத்திருப்பீர்களே ஆயின் நீங்கள் ஆரம்பத்திலேயே அதை பெறவில்லை என்பதைத்தான் அது காண்பித்து விட்டது. ஆனால் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்களாயின் ஆராதனை செய்கிறவர் ஒருவரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதனால் என்றே எபிரேயர் நிருபம் கூறுகிறது. அது உண்மையாயிருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு கிறிஸ்தவராய் இருக்க முடியாது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள முடியாதபடியால் வழிவிலகி போய் உலக பிரகாரமாக ஜீவிக்கிறீர்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களிலும் நீங்கள் அன்பு கூர்ந்தால் தேவனுடைய அன்பு உங்களில் இல்லை. அப்படி இருந்தால் நீங்கள் எங்கிருந்தோ வரும் ஒரு பொய்யான சத்தத்திற்கு செவி கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பிசாசு உங்களை இருவப்படைய செய்துவிட்டார். ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தை கொண்டு ஆராய்ந்தால் அப்பொழுது அது வேதாகமத்தின்படியே சரியாக ஜீவிக்கின்றீர்கள் என்று காண்பித்தால் நீங்கள் நித்திய பாதுகாப்பை பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. தேவன் எதை வாக்குறுத்தாரோ அதை நிறைவேற்றுவார். அதை பற்றி நான் எந்த ஒரு நபருக்கும் சவாலிடுகிறேன். நீங்கள் வார்த்தையை நம்பி எடுத்துக்கொண்டு அதனோடு நடவுங்கள். அப்பொழுது உங்களுக்கு என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனியுங்கள் சகோதரனே. அது ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறும். தேவன வண்ணமாய் கூறினார், தேவன் வாக்களித்துள்ள ஒவ்வொரு காரியமும் நடந்தேறும். எனது ஊழியம் ஆரம்பித்த நாள் முதல் கடந்த 15 ஆண்டுகளாக உலகம் முழுவதிலும் சுற்றி சுற்றி பார்த்ததில் ஒரு தடவை கூட தவறியதில்லை என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறேன். ஏன்? ஏனெனில் அடிப்படையாகவே நான் தேவனுடைய வாக்குத்தின் பேரில் தான் இருக்கிறேன். அது சத்தியமாக இருக்கிறது என்று நான் அறிந்தே உள்ளேன். இது ஏதோ எனது பெரிய ஞானத்தினால் உண்டானது என்று நான் கூற முயலும்படி செய்ய வேண்டாம். இருதயத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தினார் வேத வாக்கியத்திலிருந்து. இதை எனக்கு காண்பித்தார். ஏனென்றால் என்னால் முடியாது. நான் பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது என்னுடைய சிநேகிதிதான் உட்கார்ந்து எனக்காக வேதத்தை வாசித்து காண்பிக்க வேண்டியதாக இருந்தது. அதிக கல்வியறிவு இல்லாததினால் என்னால் வேதத்தை கூட வாசிக்க முடியாமல் இருந்தது. சகோதரி வில்சன் அவர்களே, போக்தார் என் அருகில் உட்கார்ந்து எனக்காக வேதத்தை வாசித்து காண்பிப்பார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நினைவில் வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது நான் அது என்ன கூறியுள்ளது என்பதை கேள், அது கூறுகிறபடியே செய். நான் உனக்கு சொல்ல தெரிந்ததெல்லாம் அவ்வளவுதான் என்று கூறுவதுண்டு. செய்ய தெரிந்தது அவ்வளவுதான். அவர்களோ சரியாக புரிந்து கொண்டார்கள், அவ்வளவுதான். அப்பொழுது அவள் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தை வாசிப்பாள். அதற்கு நானோ எத்தனை பேர் அதை விசுவாசிக்கின்றீர்கள் என்று கேட்டு அடுத்த வசனத்தை வாசித்தேனே என்று கூறுவேன். மீண்டும் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடையும்படி தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளினார் என்று அவள் வாசிப்பாள். அதற்கு நானோ எத்தனை பேர் அதை விசுவாசிக்கின்றீர்கள், அது என்ன கூறியுள்ளது என்பதை கேட்டாயா என்று கூறுவேன். நானோ அதை வாசிக்க முடியாமல் இருந்தேன். எனவே பாருங்கள், எந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்தும் ஓடி போக எனக்கு வழியில்லை. ஆனாலோ நான் சென்ற அந்த பள்ளியை நான் நேசிக்கிறேன். ஓ, அங்கு தனிமையிலே எங்கோ ஒரு சிறு மலை குகையிலே தேவனிடமாய் எனது கரங்கள் உயர்த்தப்பட்ட நிலையிலே இரவும் பகலும் என்ற விதமாக இருந்தபொழுது பரிசுத்த ஆவியானவர் தனது இனிமையாய் இறங்கி வந்து தம்மைத்தாமே எனக்கு வெளிப்படுத்தி தந்து இது இவ்வாறு இருக்கிறது, இது இவ்வாறு இருக்கிறது என்று கூறினார். எந்த ஒரு மனிதனும் எந்த விதமான ஒரு சிருஷ்டியும் எந்த ஒரு சமயத்திலும் அதன் மேல் கையை வைக்கவே இயலாமல் இருந்திருக்கிறது. தேசத்திலே ஊடுருவி பாய்ந்து சென்று மட்டுமீறிய உணர்ச்சி வசப்பட்ட மூட மத வைராக்கியத்தை பொறுத்த அளவில் தேவன் அதை விட்டு இதை அகற்றி மிகவும் உயர்வாகவும் சுத்தமாகவும் இருக்கும்படி இதை வைத்து உலகத்தை சுற்றி சுற்றி உலாவரும்படி செய்தார். அல்லேலூயா! நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. நாம் இங்கே கடைசி காலத்தில் இருக்கிறோம், அவ்வளவுதான். சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். சரியாக அதைத்தான் அவர் கூறினார். இப்பொழுது இதுதானே வெளிப்படுத்துதலின் புத்தகமாக இருக்கிறது. தேவன் தம்மை தாமே வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த மகத்தான ரகசியங்களின் வாயிலாக ஞானஸ்தானத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நித்திய நரகம் என்று ஒன்று இல்லை என்பதை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கவே முடியாது. அவ்வாறு ஒன்று இருப்பதாக கூறுவதான வேதவாக்கியம் ஏதும் வேதாகமத்தில் கிடையவே கிடையாது. இப்பொழுது பாதாளம் என்ற ஒன்று உண்டு, அக்கினிக்கடல் என்ற ஒன்றும் உண்டு. அங்கேதான் துன்மார்க்கன் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் இறுதியாக அக்னியால் பட்சிக்கப்படுகின்றனர். ஒருவேளை கோடா கோடி கணக்கான வருடங்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் இறுதியாக பட்சிக்கப்படுவார்கள். காரணம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் ஒழிய நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. நீங்கள் நித்தியமாக எரிய வேண்டுமானால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டும். ஏன்? உங்களுக்கு சாதாரண அறிவே அதை பற்றி காண்பிக்குமே. புரிகின்றதா? நீங்கள் எப்படி நித்தியத்தை பெற்றிருக்க முடியும்? நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றுக் கொண்ட போது நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதை உங்கள் எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள் பாருங்கள். நீங்கள் நித்தியமாக இருந்து கொண்டிருப்பீர்களேயானால் அதை பற்றி நீங்கள் கண்டுகொள்ள உங்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றிருக்க வேண்டுமே. எனவே பாருங்கள், அது அர்த்தமற்றதாக இருக்கிறது. புரிகிறதா? இப்பொழுது பாதுகாப்பு, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அழைத்து விற்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களுமாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை நடுமைப்படுத்தியும் இருக்கிறார். பவுல் எபேசியர் முதலாம் அதிகாரத்தில் தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்னர் இயேசு கிறிஸ்து மூலமாக தமக்கு சுவிசார புத்தராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று நமக்கு கூறினார். கடைசி நாட்களில் மார்க்க சத்ருவாய் இருக்கிற எதிராளியானவன் மக்கள் மத்தியில் நுழைந்து ஸ்தாபனங்களையும் என்ன பிறவற்றையும் இன்று உள்ளது போல கொள்கைகளையும் உண்டாயிருக்கும்படி செய்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்க பார்த்து உலக தோற்றத்திற்கு முன்னரே ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராதவர்களையெல்லாம் வஞ்சிப்பார் என்று யோவான் இங்கு நமக்கு வெளிப்படுத்த விசேஷ புத்தகத்தில் எடுத்துரைக்கிறான். எப்பொழுது உங்களுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது? உலக தோற்றத்திற்கு முன்னரே எப்பொழுது கிறிஸ்து வழியிடப்பட்டார்? 1900 ஆண்டுகளுக்கு முன்பாகவா? இல்லையா, உலக தோற்றத்திற்கு முன்னரே. உலக தோற்றத்திற்கு முன்னர் அடிக்கப்பட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். இம்முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது மீட்பின் திட்டத்தை அவை வெளிப்படுத்துகின்றன. எவ்வாறு அவர் அதை செய்தார் என்பதை பற்றியும் இப்பொழுது யாவும் முடிவடைந்து விட்டது, முடிவடையும் கட்டத்தில் வந்துவிட்டது. எனவே நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். எனவேதான் இக்காரியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. சரி, இப்பொழுது நமது இனத்தாரிடம் மீட்புக்குரிய 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டுள்ள புத்தகமானது அதன் மூல சொந்தக்காரரால் ஒப்படைக்கப்படுகிறது. ஆதாமின் மூலமாக நாம் ஏதேன் தோட்டத்தில் அதை இழந்த பொழுது அது திரும்பவும் அதன் மூல சொந்தக்காரரிடமே திரும்பிச் சென்றது. ஆனால் பிற நிலத்தின் உரிமையை அத்துமீறி வரம்பு மீறி பிரவேசிக்கிறவனான, உரிமையின்றி பிற நிலத்தில் ஆக்கிரமித்து பிரவேசித்து கையகப்படுத்துகிறவனான சாத்தானோ அங்கே இருந்தான். அவன் வந்தான். அவன் தானே உரிமையின்றி அடுத்தவர் உரிமையில் தலையிடுகிறான். இப்பூமி அவனுக்கு சொந்தமாக இருக்கவில்லை, தேவனுக்கு சொந்தமாக இருக்கிறது. ஆனால் அவனோ அத்துமீறி அடுத்தவர் நிலத்தின் உரிமையில் பிரவேசிக்கிறான். அத்துமீறி அடுத்தவர் நிலத்தை எடுத்துக் கொள்ளுகிறான். மனிதனே, அவனை பற்றி இப்பொழுது நான் ஒரு காரியத்தை கூற முடியும், ஆனால் நான் அவ்வாறு சொல்லாதிருப்பேனா? இந்த 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புத்தகம் தான் நமது மீட்புக்குரிய உரிமை சாசனமா? அதுவே நமது உரிமை சாசனமாக இருக்கிறது. முத்திரைகளை பற்றி நாம் பார்க்கும் வரையிலும் நீங்கள் பொறுத்திருங்கள். அவர் முத்திரைகளை உடைத்து வெளிப்படுத்தி தமது சுதந்திரத்தை அவருடைய ஜனங்களாகி நமக்கு அளிக்கிறார். அவர் இனத்தான் மீட்பராக ஆனதன் மூலமாக தாம் சுதந்திரித்துக் கொண்ட அந்த சுதந்திரத்தை நமக்கு இலவசமாக தருகிறார். அவர் யாவும் அவருக்கு சொந்தமாக இருந்தது, அவரே அதை மீட்டார். ஆனால் அதை தாமே வைத்துக் கொள்வதற்கு பதிலாக அதை திரும்ப தமது மக்களுக்கு அளித்து விடுகிறார். அதுதான் நம்மேல் அவர் வைத்திருக்கிற அன்பாகும். ஓ, சாத்தான சுதந்திரத்தை இப்பொழுது தன் கையில் வைத்திருக்கிறார். அவனோ அதன் மேல் எவ்வித உரிமையுமின்றி அத்துமீறி கையகப்படுத்திக் கொண்டுள்ளான். அவன் முடிவாக, அதாவது அவனோ அதை உடனடியாக விட்டுவிட விரும்பவில்லை. அதை பற்றி வேத வாக்கியங்களில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் பார்ப்போம். நான் இங்கே இன்னொரு அதிகாரத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவனோ அதை திரும்ப கொடுத்துவிட விரும்பவே இல்லை, ஆனால் அவன் அதற்காக சண்டையிட வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இறுதியாக பரப்புரட்சிக்கு கொண்டு வரப்படுகையில் அவன் அக்கனி கடலில் தள்ளப்படுகிறான். அது உண்மையே. இயேசு சுவிசேஷங்களில் இயேசு என்ற நாமம் 4 பட்டங்களோடு குமாரனாக காணப்படுகிறது. அதை நீங்கள் அறிவீர்களா? இயேசுவுக்கு 4 பட்டங்களை கொண்ட குமாரன் சுவிசேஷங்களில் உண்டாயிருக்கின்றனர். அவைகளில் ஒன்று தாவீதின் குமாரன், அவைகளில் இன்னொன்று ஆபிரகாமின் குமாரன், மற்றொன்றோ மனுஷகுமாரன், இன்னொன்றோ தேவகுமாரன் என்பவர்களாகும். இப்பொழுது கவனியுங்கள், நமது இனத்தான் மீட்பர் இயேசு கிறிஸ்துவாகும் பொழுது அவர் தாவீதின் குமாரனாக ஆகிறார். அந்நிலையில் அவர் சிங்காசனத்தின் வாரிசாக ஆகிறார். மகிமை தாவீதின் குமாரனாக இருப்பதன் மூலமாக அவர் சிங்காசனத்திற்கு வாரிசாகிறார். தேவன் முன்பு அங்கே அவர் ஒருபோதும் தாவீதை விட்டு விலக மாட்டார் என்றும் தாவீதுக்கு ஒரு சந்ததி இல்லாமல் போவதில்லை என்றும் கூறியிருக்கிறார். கிறிஸ்து தாவீதின் குமாரனாக இருக்கிறார். அவர் நமது இனத்தான் மீட்பராக ஆகி நம்மோடு அரசாள்வதற்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி காத்துக் கொண்டிருக்கிறார். தாவீதின் குமாரன் என்ற காரணத்தால் அவர் சிங்காசனத்தின் உரிமைக்காரராகிறார். ஆபிரகாமின் குமாரன் என்ற முறையில் அவர் ராஜரீக ஆஸ்தி உரிமைக்கு உரிமைக்காரனாக இருக்கிறார். ஆமேன். அது சரிதானே. ராஜரீக ஆஸ்தி உரிமைக்கு அவர் உரிமைக்காரராக இருக்கிறார். ஆமேன். பாலஸ்தீனாவும் அதில் உள்ள யாவும் ஆபிரகாமின் வித்துக்கு உரியதாகும். அவர் ஆபிரகாமின் குமாரனாக இருந்தார். மனுஷகுமாரன் என்ற முறையில் மனுஷகுமாரன் என்ன செய்தார்? மனுஷன் எதை இழந்தான்? அவன் பூமியை இழந்தான். ஆகவே மனுஷகுமாரன் என்ற முறையில் அவர் பூமியில் உள்ள எல்லாவற்றின் மேலும் உரிமைக்காரராக இருக்கிறார். இதை எல்லாம் அவர் பெற்றுக் கொண்டார். அவர் அதை நமக்கு திரும்ப அளிக்க வேண்டும். அதன் பிறகு அவர் இருந்தபடியே இருப்பதற்கு திரும்பி போகிறார். இப்பொழுது அதன் பிறகு அவர் தேவகுமாரன் என்ற முறையில் எல்லாவற்றையும் அவர் சுதந்திரித்துக் கொள்கிறார். தாவீதின் குமாரன் என்ற முறையில் அவர் சிங்காசனத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறார். ஆபிரகாமின் குமாரன் என்ற முறையில் அவரே ராஜரீக ஆஸ்தி உரிமைக்கு வாரிசாக இருக்கிறார். மனுஷகுமாரன் என்ற முறையில் அவர் பூமிக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறார். தேவகுமாரன் என்ற முறையில் அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லாவற்றின் பேரிலும் உரிமையுடையவராக இருக்கிறார். ஓ என்னே, அவரே நமது மீட்பர், நமது இனத்தான் மீட்பர். இப்பொழுது கவனியுங்கள். ஓ, இது எனக்கு மிகவும் நன்மை செய்கிறது. உண்மையாகவே இதன் பேரில் தான் எனக்கு நல்ல போஷிப்பு உண்டாகிறது. இப்பொழுது உங்களது இருதயங்கள் சில நிமிட நேரம் தேவனுக்கு என்று இணங்கியதாக இருக்கட்டும். இதற்கு செவி கொடுங்கள். சாத்தானவன் சட்டவிரோதமாக அத்துமீறி பிறருடைய சுதந்திரத்தில் பிரவேசித்து அதை கைப்பற்றிக் கொள்பவன். அவன் அதை சட்டப்படியாக உரிமை கொண்டிருக்கவில்லை. அவன் அதை சொந்தமாக கொண்டிருந்தானா அல்லது வேறு எவருமோ சொந்தமாக கொண்டிருந்தாரோ என்பதை பற்றி கடந்த 2000 ஆண்டு காலமாக அவர் சச்சரவு செய்து கொண்டிருந்தான். ஆனால் கிறிஸ்துவோ இனத்தான் மீட்பனாக வந்து அதை நமக்கு திரும்ப விட்டு தந்தார். ஆனால் சாத்தானதை இப்பொழுதும் கையில் வசப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் சில காலம் கழித்து அந்த பெரிய சண்டையானது முடிவடைந்த பிறகு அவன் அக்கடி கடலிலே தள்ளப்படுவான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். புரிகிறதா? அவரும் அவனை தொடர்ந்து கொள்பவர்களும் முழுவதும் அழித்தொழிக்கப்படுவார்கள். ஆனால் ரட்சிப்பை சுதந்திரத்துக் கொண்டவர்களோ கிறிஸ்துவோடு வருவார்கள். இப்பொழுது சாத்தான் சட்டவிரோதமாக அத்திமீறி நமது சுதந்திரத்தில் நுழைந்து அதை கையகப்படுத்திக்
கொண்டவராயிருக்கிறான்.
இப்பொழுது பழைய ஏற்பாட்டில் ஒரு மனிதன் தன் சுதந்திரத்தை இழந்துவிட்டால் அச்சுதந்திரத்தில் பிரவேசிக்கிற ஒருவன் 50 ஆண்டுகள் வரையிலும் உள்ள காலத்திற்குமே அவன் தன் வசம் அதன் உரிமைக்காரனிடம் பிடுங்கி நிரந்தரமாக வைத்துக் கொள்ள முடியாது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது யூபிலி ஆண்டு வரும். யூபிலி ஆண்டாகி 50வது ஆண்டு வரும்பொழுது அனைத்தும் அவை தாம் முன்பிருந்த ஆதிநிலைக்கு திரும்பி போய்விடும். அடிமைகள் யாவரும் தங்களுடைய ஆதி சுவாதின நிலைக்கு திரும்பி போயினர். ஒரு மனிதன் வயலில் மண்ணை வெட்டிக் கொண்டிருக்கையில் அவன் எக்காலம் மோதுகிற சத்தத்தை கேட்கையில் அவன் மண்வெட்டியை எரிந்துவிட்டு நான் இனி முதற்கொண்டு ஒரு அடிமை அல்ல, நான் என் வீட்டுக்கும் என் குடும்பத்திற்கும் திரும்பி செல்கிறேன் என்று கூறுவான். யாவும் திரும்ப அளிக்கப்பட்டன. ஒரு மனிதன் இன்னொருவன் இடத்தில் அத்துமீறி பிரவேசித்து வசித்து வந்தான், அவன் அங்கிருந்து அகன்றிட வேண்டும். அவ்வளவுதான், அவன் அவ்விடத்தை காலி செய்தாக வேண்டும். ஏன்? ஏனெனில் சட்டப்படியான உரிமைக்காரன் திரும்பி வருகிறான். எனவே இவன் விட்டுக் கொடுத்தாக வேண்டியதாயிருந்தது. அல்லேலூயா! இந்நாட்களில் ஒன்றில் இவ்வுலகின் ராஜ்யங்கள் விழுந்துவிடும். இந்நாட்களில் ஒன்றில் இதன் சட்டப்படியான சொந்தக்காரர்கள் வந்துவிடுவார்கள். ஆமென். இப்பொழுது அதுவோ சச்சரவுக்குரியதாக இருந்த ஒரு வேலை உண்டாயிருந்தது. 40வது நாள் வரையிலும், அதாவது பரிசுத்த ஸ்தலத்தின் சுத்திகரித்தலின் 1வது நாள் தொடக்கம் அல்லது கிறிஸ்து கல்வாரிக்கு சென்ற நாள் தொடக்கம், கிறிஸ்து பரத்துக்கு ஏறுகிற வரையிலும் 40 நாட்கள் உண்டாயிருந்தது. சாத்தானின் குழுவினர் அதை கைவசப்படுத்திக் கொள்வார்களோ என்ற விவாதம் உண்டாயிருந்தது. அவர்கள் அவர் மரித்தோரிலிருந்து எழும்பவில்லை என்று கூறினர். இவ்விதமான ஒரு செய்தியை அறிவிக்க செய்தனர். அதாவது அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று கூறினார்கள். நீங்கள் அதை பற்றி வேதத்தில் வாசித்திருக்கிறீர்கள். அவருடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவரை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொன்னார்கள். இவ்வாறு கூறும்படி போர் சேவர்களுக்கு அவர்களும் பணம் கொடுத்தனர். ஆனால் அது அப்பொழுது கேள்விக்குறியாக இருந்தது. ஒவ்வொருவருக்கும் அது கேள்விக்குறியாகவே இருந்தது. பாருங்கள், அது உண்மையாகவே ஸ்தாபனத்திற்கு சொந்தமாக ஆகிறது. யாவும் அதற்கே சொந்தமாகிவிடும் என்று கூறினார்கள். ஆனால் 50வது நாளானது பெந்தேகோஸ்தே என்னும் நாளாகும். சட்டப்படியான உரிமைக்காரனானவர் அவர்கள் மத்தியில் இறங்கி வந்து அல்லேலூயா, அது ஸ்தாபனம் அல்ல என்பதை காண்பித்தார். அதுதானே பரிசுத்த ஆவியின் நிறைவாகும் என்று காண்பித்தார். அதுதானே தமது சபைக்கு அளிக்கப்பட்ட அச்சாரமான பணம் என்றும், அது ஸ்தாபனத்தால் கட்டுப்படுத்தப்படாது என்றும், அதுதானே பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் அச்சாரமான பணமாக தேவனுடைய வல்லமையோடும் அன்போடும் உள்ளதாக இருக்கிறது என்றும் காண்பித்தார். ஆமே. ஓ, அது உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யவில்லையா? சட்டப்படியான சுதந்திரவாளி, அது எங்கே இருந்தது? தேவனுடைய கரங்களில் இருந்தது. அவன் அதை 50 நாட்களுக்கு வைத்திருக்க முடியாது என்பதை பாருங்கள். அதை பற்றி நீங்கள் லேவி ராகமத்தில் வாசிக்கிறீர்கள், லேவிய ராகமத்தில் உள்ள பிரமாணங்களில் வாசிக்கிறீர்கள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு சுதந்திரமானது அதனுடைய மூல சொந்தக்காரனிடத்தில் அது திரும்பி சென்றிட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நாம் யாவரும் அதை அறிவோம். 50 ஆண்டுகளுக்கு பிறகு காணியாட்சியின் ஆதி சொந்தக்காரனிடத்தில் அது திரும்பி போக வேண்டும் என்பதை பற்றி நீங்கள் அநேக சமயங்களில் படித்திருக்கிறீர்கள். பாருங்கள் பாருங்கள், இந்த 50வது நாள் வருடங்களுக்கு பிறகு ஒரு வருடமானது, அதாவது ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு சமம். அந்த சிலுவையில் அறையப்பட்ட நாள் முதற்கொண்டு, அதாவது அவர்கள் இந்த இனத்தாள் மீட்பரை பிடித்து பஸ்கா பண்டிகை என்று கொண்டபொழுது அந்த நாள் முதற்கொண்டு சர்ச்சை உண்டாயிருந்தது. அவர் இனத்தாள் மீட்பர் என்று சபையானது அதுவரையிலும் நம்பி வந்தது. அவரே மீட்பர் என்று நம்பியது. அதன் பிறகு அது என்ன செய்தது? எதிராளி ஆபனோ அவரை கொன்று போட்டு விட்டு அவர்கள் அவரது சரீரத்தை எங்க ஒழித்து வைத்து விட்டார்கள் என்று கூறினார். அவருக்கு என்ன நடந்தது, என்ன சம்பவித்தது என்பதே மக்கள் மனதில் எழுந்த ஐயங்களாக இருந்தன. இப்பொழுது 50வது நாளிலே இனி முதற்கொண்டு அது சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்கவே இல்லை என்பதை நீங்கள் பாருங்கள். அப்பொழுது தேவன், அதாவது அவர்களோ பழைய வைதிகமான வணங்காக்கடுத்துள்ளவர்களாய் புளிந்து போன சபையோடு ஒத்துப்போய்விட மனதாக இருந்தனர். தேவனோ பரிசுத்த ஆவியை திரும்ப அனுப்பினார். அப்பொழுது அதுவோ சுதந்திரத்தில் உட்கார்ந்து ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தவர்களையெல்லாம் புரட்டி அடித்துவிட்டு அது தன் கைவசப்படுத்திக் கொண்டது. பரிசுத்த ஆவியின் வல்லமையானது இறங்கி வந்து அதனால் சபையானது தனது ரட்சிப்பின் அச்சாரத்தை பெற்றுக் கொண்டது. இப்பொழுது சகோதரனே, இப்பொழுது நான் சொல்லப் போவது உமது உணர்வுகளை புண்படுத்துவதற்காக அல்லது அதை குறித்த எந்த காரியமும் அல்ல. உமக்கு ஸ்தாபனமானது சரியென்று இருந்து ஸ்தாபன ரீதியாக கத்தோலிக்கராகவோ பாப்டிஸ்டாகவோ இருப்பீராயின் நீர் இழந்து போகப்படுவீர். பாருங்கள், நமது ரட்சிப்பின் அச்சாரமானது ஒரு சபையில் சேருதல் என்பதாக அல்ல. ஒரு ஸ்தாபனத்தை சேர்ந்தவராக இருப்பது நம்முடைய ரட்சிப்பின் அச்சாரம் அல்ல. நம்முடைய ரட்சிப்பின் அச்சாரம் என்பது எந்த ஒரு ஸ்தாபனத்தையும் சேராமல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுதலே ஆகும். ஆமேன். அந்த 50வது நாள் முடிந்த பிறகு அதற்கப்பாலதை வைத்திருக்க அவர்களால் முடியாது. ஏனென்றால் அந்நாள் தான் யூபிலியாகும். அந்நாளில் யாவும் அதன் ஆதி நிலைக்கு திரும்பி சென்றது. தேவனுடைய வல்லமையானது அந்த 50வது நாளிலே யூபிலி ஆண்டிலே யாவும் அதன் ஆதி நிலைக்கு திரும்பி சென்ற போது திரும்பி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது இன்னொரு யூபிலி ஆண்டு வரப்போகிறது. அதை நாம் கிட்டத்தட்ட இந்த வேளையில் பெற்றிருக்கிறோம். நீங்கள் கவனித்தீர்களேயானால் பெந்தேகோஸ்தையானது கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அமெரிக்காவில் விழுந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியலாம். ஏறத்தாழ அந்த வேளையில் தான் அது இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக பெந்தேகோஸ்தையானது விழ ஆரம்பித்தது. இப்பொழுது என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? சபையானது இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல் ஆகிய 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டுள்ள புத்தகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களில் 10ல் 1 பங்கினர் கூட அதை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் யூபிலி வருஷத்தை காண ஆரம்பிக்கும் பொழுது அங்கே நாம் வெற்று பகட்டு ஆரவாரம் செய்யவோ நமக்கு எவ்விதமான சிரமமோ இல்லாமல் நாமோ ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள்ளாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். ஞானஸ்தானத்தில் நாம் ஏற்கனவே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உடையவர்களாக இருக்கிறோம். இந்த 7 முத்திரைகளில் நாம் எடுத்து காண்பிக்க போகிற மகத்தான ரகசியங்கள் யாவும் நாம் பெற்றிருக்கிறோம். இம்முத்திரைகள் தான் ஜனங்களுடைய கண்களுக்கு மறைவாக முத்திரையிடப்பட்டிருக்கின்றன என்பதை உங்களுக்கு நிரூபித்து விடுவோம். தேவன் என்னுடைய சகாயராக இருப்பதனால் அவர்களால் அதை பற்றி வேதத்தின் மூலமாக காண முடியவில்லை என்பதையும் இந்த வேளை வரையிலும் இதா குமாரன் பரிசுத்தாவி என்பதை தவிர வேறொன்றையுமே பார்க்க முடியவில்லை என்பதையும் நான் உங்களுக்கு நிரூபிப்பேன். அப்படியானால் நிச்சயமாகவே வேதம் அவனமாய் கூறியிருந்தால் நீங்கள் அதை விசுவாசியுங்கள். இந்த வேளை வரையிலும் அவர்களால் நித்திய நரகம் என்று ஒன்று இல்லை என்பதை காண முடியவில்லை. உண்மையாகவே விசுவாசிக்கு நித்திய பாதுகாப்பு என்பதை பற்றி அவர்களால் காண முடியவில்லை. நான் உண்மையான விசுவாசிக்காக பொருட்படுத்தி கூறுகிறேன். உண்மையாகவே அதை குறித்து எப்பொழுதும் பரியாசமாக இருந்து வந்திருக்கிறது. ஒரு விளங்காத சத்தத்தையே அவர்கள் கொடுக்கிறார்கள். அக்காரணத்தினால் தான் ஜனங்கள், அதாவது அவர்களோ, ஏன் அந்த பிரசுத்தரங்களை பாருங்கள், அவர்கள் புகைக்கிறார்கள், மதுருந்துகிறார்கள், இன்ன பிற காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்துவிட்டு தங்களுக்கோ நித்திய பாதுகாப்பு உள்ளது என்று கூறுகிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆம், ஆனால் நீங்கள் பாருங்கள், அது உண்மையான எக்காலத்தை ஒன்றுமற்றதாக உள்ள முயற்சிதான். இந்த முத்திரையான திறக்கப்படுகையில் எக்காலமானது முடங்கி அதனால் நீங்கள் வேதத்தில் ஆதியாக முதல் வெளிப்படுத்துகிற விசேஷ வரையிலும் முன்னும் பின்னும் ஒருங்கிணைப்பாக காரியமானது இசைவாக இருக்கிறதா இல்லையா என்று நாம் கண்டறிவோமாக. அப்பொழுது காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பாருங்கள் இப்பொழுது, ஓ சகோதரனே, நான் நினைத்தேன் அடுத்த தடவை நான் இங்கே திரும்பி வருகிற வரையிலும் நான் இதோடு இங்கே நிறுத்திக் கொள்ளுகிறேன். இன்னும் இங்கே 6 பக்க குறிப்புகள் உள்ளன. இல்லை, நமக்கு ஒரு ஞானஸ்தான ஆராதனை நடக்கவிருக்கிறது. யூபிலி வருஷத்தை குறித்து உள்ள இன்னும் 2 சிறு காரியங்களை குறித்து நான் படித்து காண்பிப்பேனா? சரி, இப்பொழுது நீங்கள் யாவரும் வேத வாக்கியங்களை குறித்துக் கொள்கிறீர்களா? எரேமியா 32:6 தொடங்கி நீங்கள் வீடு சென்றதும் அதை வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது எரேமியாவின் புத்தகத்தில் புத்தகச் சுருள் என்பது என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் அதை எடுத்துக்கொள்வேன். எப்படியும் நாம் அப்புத்தக சுருளை குறித்து பார்ப்போம். புத்தக சுருளை குறித்து கூறுவதற்கு எனக்கு இன்னும் 10 நிமிடங்கள் பிடிக்கும். இப்பொழுது இந்த புத்தகமானது முத்திரையிடப்பட்டிருந்தது என்பதை நினைவில் வைத்திருந்தேன். இப்பொழுது வேதாகம நாட்களில் ஒரு புத்தகம் எனப்படுவது இக்காலத்தில் உள்ளதை போல 4 மூலைகள் கொண்ட ஒன்று அல்ல. அது இவ்விதமாக இருக்கும், ஒரு புத்தகமாகும். எனவே அது புத்தகம் என அழைக்கப்பட்டது. அது ஒரு புத்தக சுருளாகும். அது எத்தனை பேர் அறிவீர்கள்? நிச்சயமாகவே அது ஒரு புத்தக சுருளாக இருந்தது. சரி, இப்பொழுது இப்புத்தகமானது 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருந்தது. அது வேதாகமாக இருந்தது. அது 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்டிருந்தது. அது எவ்வாறு செய்யப்பட்டிருந்தது என்பதை கவனியுங்கள். எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அவன் தானும் கூட சிறைபிடித்து கொண்டு போகப்படுவதாக கூறினான். எரேமியா 32 அவனும் கூட பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு போவதற்கு இருந்தான். அவர்கள் சிறையிருப்பில் 70 ஆண்டுகள் இருக்க போவதாக இருந்தனர். அவன் அதை தீர்க்க தரிசனமாக உரைத்திருந்தான். வேதத்தை வாசித்திருக்கிறவர்களாகிய நீங்கள் அதை பற்றி அநேக சமயங்களில் படித்திருக்கிறீர்கள். அவன் அங்கே 70 ஆண்டுகாலம் இருக்கும்படி கொண்டு போகப்பட இருந்தான். எரேமியா தன் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேலுக்கு மிக நெருங்கின இனத்தானாக இருந்தான். அவன் மறித்து போய்விட்டான். அவன் தன் சுதந்திரத்தின் உரிமை பற்றிய தஸ்தாவேஜுகளை சத்ருவானவன் எடுத்துக்கொண்டு விடுவான் என்றும், ஆனால் தேவன் தன் ஜனங்களை கைவிட மாட்டார் என்றும், கைப்பற்றி விடுவான் என்றும் அறிந்திருந்தான். எனவே அவர்கள் திரும்பி வரும்பொழுது அந்த சுதந்திரத்தின் பேரில் சட்டப்படியான சொந்தக்காரனான அதை பெற்றுக் கொள்ள முடியும் என கருதி அவன் இந்த காரியத்தை செய்தான். அவன் எல்லாவற்றையும் அதில் எழுதி வைத்து விட்டான். எத்தனை பேர் அதை படித்திருக்கிறீர்கள்? சரி, நீங்கள் அதை பற்றி படித்திருக்கிறீர்கள், நீங்கள் அதை வாசித்துள்ளீர்கள். சரி, இப்பொழுது இந்த புத்தக சுருள்கள் முத்திரையிடப்பட்ட விதமாகவே அவன் அதை எழுதி எடுத்து முத்திரையிட்டு வைத்தான். நீங்கள் கண்டுள்ள எல்லாவற்றிலும் மிகவும் தலை சிறந்த விஷயமாக இருக்கிறது. இந்த துண்டு காகிதத்தை கொண்டு நான் உங்களுக்கு இதை விளக்க முயற்சிக்கப் போகிறேன். என்னால் அதை சரியாக செய்ய முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது. இப்பொழுது இந்த விதமாகத்தான் அது எழுதப்பட்டிருந்தது. இப்பொழுது அவன் ஒவ்வொன்றையும் இந்த விதமாகத்தான் செய்து முத்திரையிட்டிருந்தான். முத்திரைகள் ஒவ்வொன்றிலும் என்ன சம்பவித்தது என்று அவருடைய சுதந்திரத்தை பற்றி எழுதுகையில் குறிக்கப்பட்டிருந்தது. என்ன சம்பவித்தது, அவனுக்கு முன்பாக யாரெல்லாம் இருந்தார்கள், மறித்தார்கள் என்பதை பற்றியும், எவ்வாறு அவன் தன் வரிசையில் அதை சுதந்திரிக்க உரிமை பெற்றான் என்பதை பற்றியெல்லாம் எழுதப்பட்டது. அது முழுவதும் அந்த விதமாகத்தான் முத்திரையிடப்பட்டிருந்தது. இப்பொழுது தேவனும் அந்த விதமாகத்தான் தனது 7 முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புத்தகத்தை கொண்டிருந்தார். அவரோ அதை உடைத்த பொழுது ஆவியோடந்தமான அனைத்தையும் பற்றி வெளிப்படுத்தல் அங்கே வந்து புத்தகத்தின் பின்பக்கம் வரையிலும் போகிறது. எனவேதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி வெளிப்பாட்டை எடுத்துக்கொண்டு அதை ஆவியாக முதற்கொண்டு வெளிப்படுத்துகிற விசேஷம் வரையிலும் எங்கும் இருக்க கண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற ஒன்று இல்லவே இல்லை என்பதை காண்பிக்கலாம். புரிகிறதா? பாருங்கள், அது வேதம் முழுவதிலும் காணப்பட்டு அது அதை வெளிப்படுத்துகிறது. அதன் பின்னர் நீங்கள் நித்திய நரகம் உண்டு என்று சொல்லப்படுகிறதை பற்றி எடுத்துக் கொள்ளுங்கள். அதை பற்றி வேதம் முழுவதிலும் ஆராய்ந்து பார்க்கையில் நித்திய நரகம் ஒன்று உண்டு என்கிற விஷயம் அங்கு இருக்கவில்லை. ஏனெனில் ஆதியில் தேவன் பிசாசுக்காகவும் அவருடைய தூதர்களுக்காகவுமே நரகமானது அவருடைய எதிர்கால தண்டனைக்காக சிருஷ்டிக்கப்பட்டது என்று கூறியுள்ளார். நரகம் நித்தியமானது என்று ஆகிவிட்டால் அது எவ்வாறு சிருஷ்டிக்கப்பட முடியும்? சிருஷ்டிப்பு என்ற வார்த்தையானது, அதாவது நித்தியம் என்ற வார்த்தைக்கு துவக்கம் இல்லாததும் முடிவும் இல்லாதது என்று பொருளாகும். நரகம் நித்திய நரகம் என்பதாக இருந்தால் தேவன் நித்தியமாக இருக்கிற அதே வேளையில் நரகமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும், பாவம் என்று ஒன்று இருப்பதற்கு முன்பாகவே அப்பொழுது நரகம் என்று ஒன்று இருந்திருக்கிறது என்பதாகிவிடும். ஓ என்ன, நீங்கள் அவ்வாறாக இருக்கும் என்று கூறவே முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இவ்விஷயங்கள் தாமாகவே திறக்கப்படுகையில் அது பின்னால் திரும்பிச் சென்று புத்தகத்தை திறக்கிறது. ஆகவே இப்பொழுது அது முழு வேதாகமத்திலும் சரியானதொரு சித்திரத்தை நமக்கு அளிக்கிறது. முத்திரைகளானது ஞானிகள் கல்விமான்களுக்கு வேதமோ மறைவாக இருக்கும்படி செய்துவிடுகிறது. தேவன் பரிசுத்த ஆவியினாலே இவ்வாறாக அவைகளை திறந்து கொடுத்து வேதம் முழுவதிலும் இருந்து அவைகளை வெளிப்படுத்துகிறார். தேவனுக்கு வலிமை உண்டாவதாக. சகோதரனே, இவ்விஷயமானது எனது ஆவிக்குரிய அறுசுவை உணர்வு உண்ணும் தன்மையை தட்டி எழுப்பிவிடுகிறது என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். பார்த்தீர்களா? புரிகிறதா? இப்பொழுது இங்கே பாருங்கள், பாருங்கள், அது இவ்வாறு உள்ளது. நான் கூறுவதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? பாருங்கள், இங்கே ஒரு முத்திரை இருக்கிறது. நீங்கள் கவனித்து இங்கே படித்தால் எரேமியாவின் புத்தகத்திற்கு சென்று அவன் எவ்வாறு முத்திரையிட்டான் என்பதை அங்கே காணுங்கள். அங்கே இப்புத்தகம் உள்ளது, அங்கே அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முதலாம் வெளிப்படுத்தலுக்காக உள்ள சரியான நேரத்தில் அவர் இந்த முத்திரையை திறக்கிறார். இப்பொழுது நாம் முத்திரைகளை பற்றி பார்க்க போகையில் முதலாம் முத்திரையானது என்ன என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். பிறகு இரண்டாம் முத்திரைக்கான வேளையில் அடுத்த முத்திரையை அவர் உடைக்கிறார். நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்களா? நாம் இப்பொழுதே ஏறத்தாழ 7 முத்திரையின் வேளையில் இருக்கிறோம். 7 அந்த வேளையிலே, அதாவது முதலாம் முத்திரையான திறக்கப்பட்ட பொழுது முதலாம் எக்காலமானது முழங்கி முதலாம் வாதையானது விழுந்தது. 6 முத்திரை திறக்கப்பட்ட பொழுது 6 எக்காலம் முழங்கி 6 வாதையும் விழுந்தது. நீங்கள் பார்த்தவர்களில் எல்லாம் மிகவும் அழகான விஷயமாக இருக்கிறது என்பதை கவனியுங்கள். நான் இதை குறித்து போதிக்கும் போது நான் அதற்கான பெரிய கரும்பலகை ஒன்றை கொண்டு வந்து அதன் மூலமாக இவர்களை குறித்து போதிக்கப் போகிறேன். அதற்கென ஏராளமான நேரத்தை நான் ஒவ்வொரு முத்திரையும் பேரிலும் எடுத்துக்கொண்டு வரலாற்றில் நான் பின்னால் திரும்பிச் சென்று எப்பொழுது அது சம்பவித்தது என்பதை நிரூபித்து அதை பற்றி வேதத்திலிருந்து எடுத்து காண்பித்து அது எப்பொழுது சம்பவிக்கும் என்று வேதம் கூறியதோ அதன்படியே சரியாக எப்பொழுது அது சம்பவித்தது தேதி உட்பட யாவற்றையும் விவரித்து போதிப்பேன். அவரிடத்திலிருந்து நான் அதை பற்றி பெற்றுக் கொண்டுள்ளேன். அது உண்மை. ஆமென். அங்கே முத்திரைகள் உள்ளன. எரேமியா புத்தகத்தை எழுதிய போது அது முத்திரையிடப்பட்டது. அந்த முத்திரையிடப்பட்ட புத்தகத்தை வாசிக்கிற நீங்கள் யாவரும் ஒரு நல்ல காரியத்தை குறித்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவனும் சிறையிறப்பில் போய்விடப் போவதாக இருந்தது. அவன் அதை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தான். அவன் தானே அதை தான் அதை பற்றி தீர்க்க தரிசனத்தில் உரைத்ததினால் மாத்திரமே அறிந்திருந்தான். நான் கூறுவதை நீங்கள் கவனித்துக் கொண்டே வருகின்றீர்களா? தீர்க்க தரிசனத்தினால் அவன் அறிந்திருந்தான். தேவன் அளித்த வெளிப்பாட்டின் மூலமாக 70 ஆண்டுகால சிறையிருப்பில் அவர்களை தேசத்தை விட்டு கொண்டு போகப்படுவார் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் அதை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்ததை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீர்களா? அவர்கள் சிறையிருப்பில் 70 ஆண்டுகாலம் இருந்தார்கள். எனவே முத்திரையிடப்பட்ட தனது சுதந்திரத்தை பற்றி திரைய பத்திரமானது பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என அவர் விரும்பினார். ஏனென்றால் அவனுக்கு ஒரு, அதாவது அவன் தன் பெரிய தகப்பனாரின் மகனுடைய சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொண்டான். எனவே அவரோ அதை பற்றி சட்டப்பூர்வமான யாவும் எழுதப்பட்டிருக்க பெற்றிருந்தான். அவன் அதை கொண்டு என்ன செய்தான்? எனவே அப்பத்திரம் துருப்பிடிக்காமலும் கெட்டுப்போகாமலும் இருக்க அவன் அதை ஒரு மண்பாட்டத்தில் வைத்தான். 70 ஆண்டுகள் முடியும் வரையிலும் அது கெட்டுப்போகவோ அல்லது துருப்பிடிக்கவோ செய்யாதபடி இருக்க அவ்வாறு செய்தான். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவன் என்ன செய்தார் என்பதை புரிந்து கொள்கிறீர்களா? அவர் அதை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் ஒருபோதும் வெளிப்படுத்தவில்லை. அதனால் அவர்களோ இதுவரையிலும் அதை பற்றி சச்சரவு மாத்திரமே செய்ய முடிந்தது. ஆனால் அவர் அதை ஒரு மண்பாட்டத்துக்குள் வைத்து அவர்தாமே தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை சிருஷ்டித்தார். இந்த கடைசி நாட்களில் இப்பொழுது அவர் முத்திரைகளை திறந்து தமது சமைத்தவைகளை காண்பித்துக் கொண்டிருக்கிறார். அது கெட்டுப்போகவோ அல்லது துருப்பிடிக்கவோ கூடாதபடி அதை அவர் ஒரு மண்பாட்டத்தில் வைத்தார். அல்லேலூயா! ஓ, நான் ஒரு உருளும் பரிசுத்தர் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்று நான் அறிவேன். ஒருவேளை நான் அப்படி இருக்கக்கூடும், உங்களுக்கு புரிகிறதா? ஆனால் அதுவும் அங்கேதான் இருக்கிறது. அதுதானே மண்டுக்குரிய ஒரு பாத்திரத்தினுள் சுற்றி வைக்கப்பட்டு பூமியில் இருந்து அது மீட்கப்பட்டு ஈஸ்டர் காலையிலே உயிரோடு எழுந்து வந்தது. அங்கே மரணத்தின் முத்திரைகள் அவரை அதற்கு மேல் பிடித்து வைத்திருக்க இயலாமற் போயிற்று. அவர்தாமே முத்திரைகளை உடைத்து உயிர்த்தெழுந்து தான் உயிரோடு இருக்கிறதை இந்த கடைசி நாட்களில் நிரூபித்து விட்டார். அவர் தம சபையிலே இருக்கிறார். அவர் நேற்று மின்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார். இவ்விஷயம் வேதாகம கல்லூரிகளுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. இது ஸ்தாபனங்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. இந்த கடைசி நாட்களில் தமது ஜனங்களின் மத்தியில் தன்னுடைய சொந்த பிரசனத்தினால் அதை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உலக காரியங்களை தங்களை விட்டு அகற்றிக் கொள்ளத்தக்கவர்களை அவர் தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு ஸ்தாபன சபைத்தன்மையில் அகற்றி விடுகிறார். இதனால் அவர் அவர்கள் மூலமாக பேச முடியும். இம்முத்திரைகளை அவர் செய்தது போல வெளிப்படுத்தவும் திறக்கவும் முடியும். புரிகிறதா? அல்லேலூயா! ஓ, நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? என்னே நமது ரட்சிப்பின் திட்டமானது இயேசு கிறிஸ்துவிலே இப்பொழுது அது வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர் எவ்வாறு தன்னை இந்த கடைசி நாட்களில் வெளிப்படுத்தினார்? முத்திரையை அவர் திறந்து கொடுப்பதன் மூலமாகத்தான். ஏன் எவரும், அதாவது ஆபிரகாமின் வித்தை குறித்த விஷயத்தை உங்கள் ஜீவியத்திலும் நீங்கள் இதற்கு முன் கேள்விப்பட்டதில்லை. அவர்கள் எவ்வாறு நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம் ஆகியவற்றோடாக சென்றனர் என்று பார்த்தோம். எவ்வாறு அத்தூதன் கடைசி நாட்களில் வந்து தனது முதுகோ சபையோருக்கு நேராக இருக்க சாரால் தன் இதயத்தில் எதை எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்பது அப்படியே சரியாக கூறப்பட்டதோ அது இதுவரையில் ஏற்படவில்லை. அது சரிதான், அது அந்நாளில் தான் ஏற்பட்டுள்ளது. ஆபிரகாமின் விசுவாசம், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை குறித்த விஷயம். இப்பொழுது இங்கே ஒரு காரியம், இன்னும் ஒரு வினாடியில் நான் இன்னும் பேச விரும்பும் ஐந்து காரியங்கள் என்னிடத்தில் உள்ளன. அது எவ்வளவு விரைவாக பேச முடியுமோ அவ்வளவு விரைவாக பேசுகிறேன். பாருங்கள், ஏழு, அதாவது ஏழு முத்திரைகள் உள்ளன. தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் ஐந்து ஏழுகள் உள்ளன. ஐந்து என்ற எண் கிருபை எண்ணாகும். எத்தனை பேருக்கு தெரியும் இயேசு விசுவாசம் என்பது? ஆங்கிலத்தில் JESUS விசுவாசம், FAITH, ஐந்து எழுத்துக்கள் உள்ளன. ஐந்து என்ற எண் கிருபையை குறிக்கும். ஆறு என்ற எண் மனிதனின் நாளை குறிக்கும். ஏழு என்ற எண் அவரது மீட்பின் நாளுக்குரிய எண்ணாகும். இப்பொழுது கவனிக்கவும், அங்கே ஏழு முத்திரைகள் இதில் உள்ளன. அல்லது இந்த மகத்தான மீட்பின் திட்டத்தில் ஏழு கட்டங்கள் உள்ளன. அங்கே ஏழு என்ன உள்ளது? மீட்புக்குரிய ஏழு முத்திரைகள், தேவனுடைய ஏழு ஆவிகள். நாம் அதை பற்றி பார்க்கிறோம். நீங்கள் கவனிக்க விரும்பினால் ஏழு ஆவிகள் என்றே வசனம் கூறுகிறது. நான் இங்கே ஒரு நிமிடம் பார்க்கட்டும். இங்கே வெளிப்படுத்துகிற விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் துவங்கி நாம் இங்கேதான் பார்க்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். அது ஆறாம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் இருக்க கண்டேன். அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம். அந்த ஏழு ஆவிகள் என்ன? அந்த ஏழு செய்தியாளர்கள் தான். அங்கே பரிசுத்த கொலம்பா, இரேனியஸ், ஜான் வெஸ்லி, மார்டின் லூத்தர் ஆகியோர் உண்டு. பாருங்கள், ஏழு ஆவிகள், ஏழு மனிதர்கள், ஏழு தூதர்கள், ஏழு செய்திகளாயிருக்கின்றன. ஏழு முத்திரைகளும், ஏழு ஆவிகள், ஏழு தூதர்கள், ஏழு கொம்புகள், ஏழு சபைகள். பாருங்கள், ஏழு ஏழு என்று ஐந்து ஏழுகள் உள்ளன என்பதை பாருங்கள். ஏழு என்பது பரிபூர்ணத்தை குறிக்கும், ஐந்து என்பது கிருபையை குறிக்கும். தேவனுடைய ஏழு சபை காலங்களுக்கும் அளிக்கப்படும் அவருடைய கிருபை. அவருடைய ஏழு மனித செய்தியாளர்கள், தூதர்கள் தான் அவ்வேழு தேவனுடைய ஆவிகளாகும். மீட்புக்குரிய திட்டத்தை கொண்ட ஏழு முத்திரைகள். நாமோ இப்பொழுது அதைத்தான் பார்க்கிறோம். ஏழு கொம்புகள் ஏழு காலங்களை குறிக்கும். காரணம், கொம்பு என்றால் ஒரு ராஜ்யத்தை குறிக்கும். தானியேலில் அம்மிருகத்தின் மேல் வருகிற அக்கிரீடத்தை, கொம்பின் மேல் வருகிறதை குறித்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பாருங்கள், கொம்பு என்றால் ஒரு ராஜ்யத்தை குறிக்கும், அல்லது ஏழு காலங்கள். சிலர் நித்திரையடைந்தார்கள், சிலர் முதலாம் ஜாமத்தில், சிலர் அதற்கடுத்த ஜாமத்தில், இப்படியாக அடுத்தடுத்து வருகிற ஜாமங்களில் அதற்குரிய ஜாமங்களில் வாழ்ந்தவர்கள் நித்திரையடைந்தார்கள். கடைசியாக ஏழாம் ஜாமம், அந்த ஏழாம் ஜாமத்தில் மனமாளர் வருகிறார். அப்பொழுது யாவரும் விழித்தெழுகிறார்கள் என்று இயேசுவானவர் கூறியது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். அது நினைவிருக்கிறதா? ஆகவே ஏழு காலங்கள் தான் அவ்வேழு கொம்புகளாகும். ஏழு சபைகள் அல்லது விசுவாசிகளை கொண்ட சரணத்தின் ஏழு காலங்கள் ஆகும். ஓ, அது மிகவும் பரிபூர்ணமாக இருக்கிறது. எரேமியா என்ன அப்புத்தகம், காலங்கள் எவ்வாறு மீட்கப்பட்டது, எப்படி? இங்கே இம்முத்திரைகளில் ஏழாவதும் கடைசியுமான முத்திரை. அவைகள் திறக்கப்படுகையில் அதை பற்றி வெளிப்படுத்துகிற விசேஷம் பத்தாம் அதிகாரத்தில் காணப்படுகிறது. அங்கே ஒரு பலமுள்ள தூதர், அது கிறிஸ்துவா இருந்தது, இறங்கி வந்து ஒரு பாதத்தை பூமியின் மேலும் ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் வைத்து தன் கரத்தை உயர்த்தி, நாள் முடிவடைந்தது, நேரம் கடந்து சென்று விட்டது, எல்லாம் முடிவடைந்தது, இனி காலம் செல்லாது என்று கூறுகிறார். அவரோ அது முழக்கமிடப்படுகையில் அவ்வேளையில் தேவ ரகசிய முடிவடையும் என்று கூறினார். தேவன் யார், அவர் எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டார் என்பதெல்லாம் தெரியும். அம்முத்திரை திறக்கப்படுகையில் அவர் எவ்வாறு தேவகுமாராகவும் அவரே தேவன் என்பதையும் குறித்து நாம் புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். அவர் தேவனே மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டோம். அவர் யார் என்பதை பற்றிய வெளிப்பாடு இதெல்லாம். அத்தூதன் பூமியின் மேல் ஒரு பாதத்தையும் சமுத்திரத்தின் மேல் ஒரு பாதத்தையும் வைத்து இனி காலம் செல்லாது என்று ஆணையிட்டு கூறியதற்கு முன்பாக முடிவடைய வேண்டும். இந்த நேரம் வருகிற பொழுது நாம் இப்பொழுது அதனுடைய முன்முற்றத்தில் தான் இருக்கிறோம். புரிகிறதா? அவைகளில் கடைசியானது வெளிப்படுத்தின விசேஷ 10 அதிகாரமாகும். ஒரு பாதத்தை பூமியின் மேலும் ஒரு பாதம் சமுத்திரத்தின் மேலும். நேரம் கடந்து விட்டது, மீட்பு முடிவடைந்து விட்டது. இப்பொழுது அவர் சிங்கமாக வருகிறார். அப்பொழுது அவர் ஆட்டுக்குட்டியாக இருந்தார். இப்பொழுது அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக வருகிறார். இப்பொழுது காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக இங்கே மீதி உள்ள வசனத்தையும் விரைவாக வாசிப்பேனாக. 8 அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 ஊப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபோர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, இப்பொழுது இந்த வேளையில் தான் யாவும் தொழுது கொள்ள வேண்டும். எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இதை நாம் இழந்து போக வேண்டாம். மிகவும் கவனமாக கேளுங்கள். சபை காலத்துக்குரிய அனைத்து ரகசியங்களும் முடிவடையும் பொழுது, மீட்பின் திட்டங்களை பற்றிய அனைத்து ரகசியங்களும் அவ்வேடு முத்திரைகளும் திறக்கப்பட்ட பிறகு, இதற்கு பிறகு உடனடியாக பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள யாவும் தேவரை தொழுது கொள்ள வேண்டிய வேளையாக இருக்கிறது. இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை கவனியுங்கள். சற்று ஒரு நிமிட நேரம் அதை பற்றி கூர்ந்து கேளுங்கள். பாத்திரராய் இருக்கிறீர் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இது என்ன ஒரு தொழுகையா இருந்தது என்பதை கவனித்து கேளுங்கள். மூப்பர்கள் ஜீவன்கள் யாவும் அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தனர். அவரோ தமது திட்டத்தை நிறைவேற்றி முடித்த போது அது தொழுது கொள்வதற்கான வேலையாயிருக்கிறது. பாருங்கள், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதில் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினால் மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அங்கே அந்த மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் என்பதை கவனித்து கேளுங்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் ஊப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 ஆயிரம் ஆயிரமாகவும் இருந்தது. பரலோகத்தில் உள்ள யாவும் இந்த ஆட்டுக்குட்டியானவரை தொழுது கொள்கின்றன. பாருங்கள், அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அல்லேலூயா அல்லேலூயா, வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறார் என்று சொன்னார்கள். கவனியுங்கள், சர்வ சிருஷ்டியும் யோவான் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும், அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். யோவான் அப்பொழுது தன்னில் தானே ஒரு உண்மையான பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றிருந்திருக்க வேண்டும். அவன் வானத்தில் உள்ள சிருஷ்டிகள் யாவும், பூமியில் உள்ள சிருஷ்டிகள் யாவும், பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ள சிருஷ்டிகள் யாவும், ஆமே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று நான் சொல்வதை கேட்டார்கள் என்று கூறினான். ஆராதனையின் வேளை, ஆமே அவர்கள் அதை எவ்வாறு செய்தார்கள்? இதோ அவருடைய வசனம் உள்ளது. அவர்கள் யாவரும் அதை கேட்டார்கள். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. யோவானே, நீ செய்வது சரி. உன்னால் கூடுமான வரைக்கும் உரத்த சத்தத்தோடு அவரை துதிப்பாயாக. ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். என்ன ஒரு அழகான சம்பவம்! இப்பொழுது எனக்கு நேரமில்லை. இங்கே இதை பற்றி பின்னணியான விவரக்குறிப்பு எழுதி வைத்திருக்கிறேன். ஆனால் நமது அடுத்த கூட்டத்தில் அதை பற்றி நாம் எடுத்துக் கொள்ளலாம். நான் எனது விடுமுறை நாட்கள் முடிந்து இங்கே திரும்பி வரும்போது அல்லது பிறிதொரு சமயத்திலோ ஒருவேளை நான் இந்த தானியேலின் 70 வாரங்கள் பற்றி எடுத்துக்கொண்டு இங்கே இதனோடு அதை இணைத்து பெந்தேகோஸ்தே யூபிலிக்கு அது எங்கே எடுத்து செல்கிறது என்பதை காண்பித்து பிறகு இந்த 7 முத்திரைகள் இடமாக திரும்ப வந்து நாம் போய்விடுவதற்கு முன்பாக அவற்றை திறந்து அது முடிவு நேரத்தில் இருப்பதை காண்பிக்கலாம். ஆட்டுக்குட்டியானவராகிய மேசியா அதிபதி வந்திட வேண்டும். அவருடைய ஜனங்களின் மேல் அதாவது 7 வருடங்கள் 70 வாரங்கள் செல்லும் என்ற தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. 7 பாதியிலே 3.5 வருடத்திலே அதிபதியானவர் வெட்டப்படுவார். அன்றாட பலி நீக்கப்படும். பாழாக்குகிற அருவறுப்பாகிய முகமதியர்களுடைய உமர் பள்ளி வாசல் ஆலய நிலங்களிலே நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஆலயத்தை சுட்டரித்த போது அதன் பிறகு இஸ்ரவேலருக்கு இன்னும் 3.5 வருடங்கள் மீதியாயுள்ளன. கிறிஸ்துவானவர் வந்து சரியாக 3.5 ஆண்டுகள் பிரசங்கித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். அன்றாட பலியும் ஒழிக்கப்பட்டு யாவும் பரிபூர்ணமாக நிறைவேறியது. ஆலயம் இருந்த அதே இடத்தில் உமர் பள்ளி வாசலங்கே கட்டப்பட்டு இன்னும் அது நின்று கொண்டிருக்கிறது. புறஜாதிகளின் காலம் முடிவடையும் வரைக்கிலும் அவர்கள் எருசலேமின் மதில்களை மிதிப்பார்கள். அப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டியாகிய சபையானது எடுத்துக் கொள்ளப்படும். இரு தீர்க்கதரிசிகளாகிய எலியாவும் மோசேயும் மீதி உள்ள 3.5 வருட காலத்திற்காக இஸ்ரவேலரிடம் திரும்பி விடுவார்கள். அதை விளக்கி கூற நீங்கள் காணும் பொழுது அது மிகவும் அழகான காரியமாயிருக்கும். உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? அந்த ஏழு முத்திரைகளால் முத்திரையிடப்பட்ட புத்தகமானது என்ன என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? அது என்னவென்றால், அதை நாம் இப்பொழுது ஒரு புஸ்தக சூழலில் பெற்றிருக்கிறோம். நீங்கள் சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், இக்கடைசி நாட்களிலே, அதாவது அது ஒரு மண்பாண்டத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது நீங்கள் அதை புரிந்து கொண்டீர்களா? யார் அந்த மண்ணான பாத்திரமாக இருந்தது? இயேசு கிறிஸ்துவே. ஒரு மனிதனும் அதை பெற்றிருக்கவில்லை, யாருமே அதை உடையவர்களாக இருக்கவில்லை. அவர் மூலமாகத்தான் அது சாத்தியமாயிற்று. அது திருவசனத்தில் எழுதப்படக்கூட இல்லை, அது வேத வாக்கியத்தில் எழுதப்பட்டிருந்திருக்குமானால் நீங்கள் கண்டுகொள்ள இயலாதபடி அது மறைக்கப்பட்டுள்ளது. அது அப்படித்தான். எனவே அவரில் தான் அது வெளிப்படுத்தப்படுகிறது. அது அந்த மண்ணான பாத்திரத்தினுள் வைக்கப்பட்டது. அதனால் அது கெட்டுப்போகவோ அல்லது துருபிடித்தோ போகாது. பின்பு அவர் வந்து முத்திரையொன்றை தனது சபைக்கு திறந்து கொடுத்து இவ்வாறு கூறுகிறார், பாருங்கள், நான் நேற்றும் இன்றுமென்று மாறாதவராய் இருக்கிறேன். பார்த்தீர்களா? புரிகின்றதா? ஒரு ஈன பாவியானவன் நித்திய காலமாக எரிந்து கொண்டிருப்பாரா? அது 10 லட்சம் ஆண்டுகள் எரிந்துவிட்ட பிறகு முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவானா என்பதை பற்றி நீங்களோ எப்பொழுதும் உங்களுக்குள் வியந்து கொண்டிருந்தது உண்டு. விஷயம் இவ்வாறு உள்ளது. அந்த விதமாகவே அந்த கருத்து இருந்தது. நித்தியமான நரகம் என்று ஒன்று கிடையாது. அது நித்தியமானதாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஆதி முதற்கொன்று நரகம் என்பது நான் இருந்து வருகிறது போலவே அப்பொழுதிலிருந்து இருக்கவில்லை. துன்மார்க்கரை தண்டிக்கவே நான் அதை சிருஷ்டித்தேன். புரிகிறதா? நீங்கள் அதை குறித்து பயமடைந்திருக்கின்றீர்கள். பாருங்கள், ஆபிரகாமின் வித்து மற்றும் இந்த பிற காரியங்களை குறித்தும் பயமடைந்திருக்கின்றீர்களா? அப்படியா என்று கூறுகிறார். அது அதனுடைய சுருக்கம் மாத்திரமே. பாருங்கள், ஆனால் தேவன் அதை திறந்து கொடுக்கும் பொழுதோ அம்முத்திரைகளை திறக்கும் பொழுது படிப்படியாக அது திறக்கப்படுகையில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் அதை பெற்றுக் கொள்ளும் பொழுது அப்பொழுது நீங்கள் இந்த புத்தகத்தை விட்டு அகலவே முடியாது. அம்முத்திரைகளோ நீங்களோ, ஓ முத்திரை வேறர்த்தம் கொண்டது சகோதரன் பிரணாம் அவர்களே என்று கூறுகிறீர்கள். ஒரு நிமிடம் பொறுங்கள், அது இதனோடு சரியாக ஒத்திருக்க வேண்டும். ஏனென்றால் முத்திரைகள் வேதத்தை வெளிப்படுத்தும்படி தனது பின்புறத்தில் முத்திரையிடப்பட்டிருந்தன. அது என்னவாய் இருந்தது? இதோ எரேமியாவை போலுள்ளது. இன்னென்ன காரியம் நடந்தது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். இதை இடுங்கள், இங்கேதான் அது உள்ளது. சரி, அதை கிழியுங்கள், இங்கே பின்னால் திரும்பி பாருங்கள், அங்கே என்ன சம்பவித்தது என்பதை பற்றி அங்கே நீங்கள் வாசிக்கலாம். சரி, அது சரி, இதோ இங்கே அடுத்ததை திறவுங்கள், இங்கே பாருங்கள், அதுதான் சம்பவித்தது. அதே காரியத்தை தான் இந்த புத்தகம் உடையதாக இருக்கிறது. பாருங்கள், அதன் பின்புறத்தில் உள்ளது. அவர்கள், பாருங்கள், என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. சிலரோ பிதா குமாரன் என்றும், சிலர் பரிசுத்தாவி என்றும், வேறு சிலர் இயேசுவின் நாமம் என்றும் கூறுகிறார்கள். யாவும் இதை போலத்தான் இருக்கிறது என்று கூறுகிறீர்கள். அது இத்தனை ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே இப்பொழுது அது வந்திருக்கிறது. அப்புத்தக சுருள் பின்னோக்கி திறக்கப்பட ஆதியோடந்தமாக ஒரே ஒரு தேவன் தான் உண்டு என்பதை காண்பிக்கிறது. ஒரே ஒரு தேவனை தவிர வேறு யாரும் இருந்ததில்லை. அது உண்மை. அவருடைய நாமம் மத்தேயு 28:19 கூறப்பட்டுள்ளது போல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. பிதா என்பது ஒரு நாமம் அல்ல, குமாரன் என்பதும் ஒரு நாமம் அல்ல, பரிசுத்தாவி என்பதும் ஒரு நாமம் அல்ல. அப்படியெனில் நீங்கள் அவர்களுக்கு எவ்வாறு ஞானஸ்தானம் கொடுக்க போகிறீர்கள்? அவைகள் நாமம் அல்ல என்றால் அவைகளை ஒன்றில் எந்த நாமத்தின் பேரில் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறீர்கள்? அப்படியானால் எந்த நாமத்தில்? அப்படியாயின் நீங்கள் எந்த ஒரு நாமமும் இல்லாத ஞானஸ்தானத்தையே கொடுப்பீர்கள். அது மீண்டும் தீர்க்கதரிசிகளின் வேத கலாசாலையாக ஆகிவிடுகிறது. பாருங்கள், பின்பு நீங்கள் மீண்டும் இங்கே இந்த இடத்திற்கு திரும்பி வாருங்கள். நீங்கள் வசனத்தை எடுத்துக்கொண்டால் மத்தேயு 1 அதிகாரத்துக்கு திரும்பி வாருங்கள். அவர் என்ன செய்வார்? அவர்தாமே அதை பின்னுக்கு இழுத்து இந்த இடத்திற்கு அதை கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது. இங்கே 3 தேவர்கள் அல்ல என்பதை இப்பொழுது கவனியுங்கள். அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று கூறப்பட்டுள்ளது. பிதாவாகிய தேவனால் கர்ப்பவதி ஆனால் என்று கூறப்படவில்லை. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சுப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது, பிதாவாகிய தேவனாலா பரிசுத்த ஆவியினால் உண்டானது. நான் பிதாவாகிய தேவனே அவருடைய பிதாவா இருந்தார் என்று எண்ணியிருந்தேன். நான் ஞானஸ்தானத்தின் நிமித்தம் இதை இவ்வாறு கூறுகிறேன். நான் பிதாவாகிய தேவனே அவருடைய தகப்பனாக இருந்தார் என்று எண்ணியிருந்தேன். ஒன்று, பரிசுத்த ஆவியானவரும் பிதாவாகிய தேவனும் ஒருவர்தான் என்பதாக இருக்க வேண்டும். அல்லது இயேசுக்கு இரு பிதாக்கள் இருக்க வேண்டுமே. அப்படி இருந்தால் முறை தவறி பிறந்த பிள்ளை என்று இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு எப்படிப்பட்ட தேவன் இருக்கிறார்? பாருங்கள், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவர்கள் அவரை இயேசு என்று அழைப்பார்கள். சரியா? அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இப்பொழுது அவர் முத்திரையை பின்னாக எடுத்து திறந்தார். அதனால் மத்தேயு 1 அதிகாரம் வரையிலும் பின்னாக திரும்பி போய் பார்த்தார். ஏன்? அது இயேசு கிறிஸ்துதான் என்பதாக இருக்கிறதை காணலாம். அதைத்தான் பெந்தேகோஸ்தே நாளிலே சரியாக பேதுரு கூறினான். அதைத்தான் ஏனையோர்களும் கூறினார்கள். நிச்சயமாகவே இந்த ரோமர்கள் வந்து, ஓ இல்லை, நமக்கு 3 தேவர்கள் இருந்தாக வேண்டும், நமக்கு உள்ளனர் என்று கூறினர். இப்பொழுது அவர்களுக்கு 10,000 கணக்கில் தேவர்கள் இருக்கிறார்கள். அங்கே மரியாள்களும் பரிசுத்த சிசிலியாக்களும் பரிசுத்த மார்க்கஸ் பரிசுத்த இன்னாரினார் என்றெல்லாம் இருக்கின்றது. மெக்சிகோ நகரத்தில் மட்டும் 500 பேர்கள் அவர்கள் வழிபாட்டுக்கென இருக்கிறார்கள் என்று நான் எண்ணுகிறேன். அங்கே சில காலத்திற்கு முன்னர் ஒரு ஸ்திரீயானவள் தனது காதலர்களில் சிலரால் கொல்லப்பட்டாள். அவள் பேரில் அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டு முடிவில் அவர்கள் அவளை கொன்றுவிட்டனர். எனவே அவளை அவர்கள் ஒரு பரிசுத்த வாட்டியாக ஆக்கிவிட்டார்கள். மக்கள் அவரிடம் பாவ அறிக்கை செய்கிறார்கள். அந்த விதமாகவே ஒவ்வொரு காரியமும் உள்ளது. மரித்தோர் ஆவிகளோடு தொடர்பு கொள்ளலாம் என்னும் நம்பிக்கை கொண்ட ஒரு கோட்பாடு. இங்கே புராட்டஸ்டன்ட் சபையானது அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்று அவர்கள் கூறுகிற ஒன்றை கொண்டு வருகிறது. நான் வானங்களையும் பூமியையும் பாதுகாக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனில் நான் விசுவாசம் கொள்கிறேன். பரிசுத்த ரோமன் கத்தோலிக்க சபையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்களின் பருந்து பேசுதலையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலும் நான் விசுவாசம் கொள்கிறேன் என்று கூறுகிறார்கள். புராட்டஸ்டன்ட்கள் தேவனுடைய சத்திய பிரமாணத்தின் கீழாக தாம் பரிசுத்தவான்களின் ஐக்கியத்தை விசுவாசிப்பதாக கூறுகின்றனர். அது மரித்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளும் ஒரு உபதேசமாகும். புரிகின்றதா? அது எப்படி இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். நிச்சயமாகவே அவர்களுடைய சபையானது அவ்வண்ணமாய் கூறியுள்ளது. ஓ தேவனே, நான் என்ன அறிந்துள்ளேன் என்பதை அறிய நான் எவ்வளவாய் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் என்ன அறிந்துள்ளேன் என்பதை அறிய நான் எவ்வளவாய் மகிழ்ச்சி அடைகிறேன். தங்கள் தேவனை விட்டு வெகு தூரமாய் அந்த காலத்தினுள் தங்களை தாங்களே முத்திரையிட்டுக் கொள்வதை அவர்கள் உணரவில்லை. நீங்கள் அவர்களுக்கு அதை எடுத்துக் கூற முடியாது. ஏனென்றால் அவர்களால் முழுமையாக அதை புரிந்து கொள்ள முடியாது. நான் ஒன்றை கேட்க விரும்புகிறேன். இதை ஒருவரும் கூற வேண்டியதில்லை. என்னை இயேசு கிறிஸ்து என்று தவறாக எண்ணிக்கொண்டிருந்ததை பற்றி குற்றமுள்ள நெஞ்சத்தோடு இருந்த 15 அல்லது 20 பேர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறு அத்தகைய காரியத்தை செய்ய முடியும்? அது ஒரு ஆவி என்று தேவன் என்னிடம் கூறிய போது நான் அவர்கள் மீது வருத்தப்படும் அளவிற்கு அது என்னவென்பதை நான் கண்டுகொண்டேன். அம்மனிதர்கள் ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்னை நம்பினார்கள். நான் உங்களுக்கு கூறினால் நீங்கள் எப்படியா என்னை அப்படி விசுவாசிப்பீர்கள் என்று நான் கேட்டேன். பிறகு நாங்கள் வார்த்தையை கொண்டு அணுகிய பொழுது அவர்களோ கண்டுகொள்ள ஆரம்பித்தார்கள். பாருங்கள், நிச்சயமாகவே நாங்கள் உங்களை விசுவாசிக்கவில்லை, அல்லது நீங்கள் கூறியதற்கு நாங்கள் செவி கொடுத்திருப்போம் என்று கூறினார்கள். புரிந்து கொண்டீர்களா? ஆனால் அவர்கள் உத்தமமாக தாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று எண்ணினர். புரிகிறதா? அந்த விதமாக ஆவிகளில் ஒன்று உங்களை பிடித்துக் கொள்ளுமானால், அவ்விதமான ஆவி பற்றிக் கொண்டால், பாருங்கள், நீங்கள் முழுமையாக அதை விசுவாசித்து விடுவீர்கள். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. உங்களுக்கு அப்பொழுது யாருமே எந்த வித்தியாசத்தையும் கூறவே முடியாது. புரிகிறதா? வார்த்தை எவ்வளவுதான் கூறுகிற போதிலும் அந்த ஆவி உங்களை பிடித்துக் கொள்வதால், பாருங்கள், நீங்கள் அதை விசுவாசிப்பதில்லை. நீங்கள் அப்படியே இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த விதமாக இருந்து கொள்ள விரும்பினால் அப்படியே இருந்து கொள்ளுங்கள். நான் என்னுடைய சொந்த வழியை உடையவனாக இருந்து கொண்டிருப்பேன். பாருங்கள், அது நீங்கள் தவறான ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. தேவ ஆவியானவரோ, பாருங்கள், நீங்கள் உங்களை பற்றி என்ன சகோதரன் பிரணாம் என்று கேட்கிறீர்கள். நான் எவரையும் கேட்பேன். எவரும் எது சரி அல்லது தவறு என்பதை எனக்கு காண்பிப்பதற்கு நான் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறேன். ஆனால் அது திருவசனத்தின்படி இருக்க வேண்டும். அவர்களாலோ கூற முடியாது. எதை கூறினாலும் அது வார்த்தையிலிருந்து தான் வர வேண்டும். அது ஒரு முத்திரையாக இருக்குமானால் அது தன்னை பற்றி ஆதியாக முதல் வெளிப்படுத்த விசேஷம் வரையிலும் அறிக்கையிடும். எனவே அங்கேதான் முத்திரைகள் இருக்கின்றன. நீங்கள் ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அவரை நேசிக்கவில்லையா? நான் அவரை நேசிக்கிறேன். நான் அவரை நேசிக்கிறேன். ஏனென்றால் அவர் என்னை முதலில் நேசித்தார். சம்பாதித்தார் என் ரட்சிப்பை. கல்வாரி மரத்திலே நாம் நம்முடைய தலையை வணங்குவோமாக. இங்கே உள்ள எத்தனை பேர் அவரை உங்கள் இரட்சகராக அறியாமல் இருக்கிறீர்கள்? அவரை உங்கள் இருதயத்துள் வரும்படி அழைக்க விரும்புகின்றீர்களா? பீடத்தண்டைக்கு செல்வதில் நான் விசுவாசம் கொண்டுள்ளேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் உண்மையிலேயே அதை விசுவாசிக்கிறேன். அது நல்லது. ஆனால் வேதாகமத்தில் அவர்கள் ஒருபோதும் பீடத்தண்டையில் ரட்சிக்கப்படுவதற்காக செல்லவில்லை. அவர்கள் அதை தங்கள் இருதயத்தில் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள மாத்திரமே செய்தனர். எத்தனை பேர் வேதாகம வழியிலே, அதாவது விசுவாசித்தவர்கள் யாவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்ற விதமாக வருவீர்கள்? இதற்கு முன் இதை செய்யாதவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்க முன் வருகிறீர்கள்? நீங்கள் உங்களின் வழிகளிலே தவறாயிருந்தோம் என்று பகிரங்கமாக அறிக்கையிட்டு இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முன் வருவீர்களா? உங்கள் தலைகள் வணங்கிய வண்ணமாக நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? இவ்வாறு நான் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே பின்னால் உள்ள உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நான் இப்போது விசுவாசிக்கிறேன் என்று கூறுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே அதோ அங்கே பின்னால் இருக்கிற அம்மனிதனை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள், இங்கே அல்ல, உங்கள் இருதயத்திலே தேவனிடமாக நீங்கள் பகிரங்கமாக அறிக்கையிட்டு, கர்த்தாவே, நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை நான் அறிகிறேன், நான் முடிவுக்கு வந்துவிட்டேன் என்று கூறுங்கள். அந்த ஒரு நாளிலே நான் இங்கே இந்த நகரத்தில் உள்ள என் எளிய நண்பர் மருத்துவர் சாம் அடையர் அவர்களிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நாங்கள் அலுவலகத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நானோ, சாம், எனக்கு கொஞ்சம் வாயு தொந்தரவு உண்டாயிருக்கிறது என்றேன். அப்பொழுது அவரோ, அது வாயு என்று நீங்கள் எப்படி அறிவீர்கள்? உங்கள் இருதயத்தை சுற்றி அவ்வாறு உள்ளதா என்று கேட்டார். அதற்கு நானோ ஆம் என்றேன். அதற்கு அவர், அது ஒருவேளை இருதய ரத்த உறைவாக இருதய கோளாறாக இருக்கலாம். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அது ஒருவேளை இருதய கோளாறாக இருக்கலாம் என்றார். அது அங்கே உள்ளது என்று எவ்வாறு நீர் அறிவீர் என்றார். மேலும் அவர், நான் உங்களை சோதிக்கட்டும் என்று கூறினார். அவர் என்னை பரிசோதித்து விட்டு, இல்லை, உம்மிடம் ஒரு கோளாறும் இல்லை என்று கூறினார். நானோ, சாம், அது வரும்பொழுதெல்லாம் என்று கூறினேன். நான் 52 வயதுடனாக இருக்கிறேன். சாம் என்னை விட சிறிதே வயதில் மூத்தவர். நான், சாம், அது வரும்பொழுது இந்த 30 ஆண்டுகள் முழுவதிலும் நான் யாரை நேசித்து யாருக்காக இத்தனை காலம் உழைத்தேனோ அந்த இயேசு கிறிஸ்துவை மக்கள் விசுவாசிக்க செய்வதில்தான் என்னையே நான் அர்ப்பணித்துள்ளேன். அவர் வருகையில் அது எனக்கு ஒன்றும் வித்தியாசமாக இருக்காது. நானோ பரமவீட்டிற்கு போய்விடுவேன் என்று கூறினேன். அதற்கு அவர், பில்லி, உங்களுக்கு தெரியுமா, மற்றவர்களுக்கு நான் ஏதாவது செய்வதில்தான் என்னுடைய தலை சிறந்ததை நான் பெற்றுக் கொள்கிறேன் என்றார். அப்பொழுது நானோ, அதுவே உண்மையான வாழ்க்கை என்றேன். நண்பரே, உங்களுக்கு இவ்வுலகில் ஒரு சுதந்திரம் உண்டாக இருக்குமானால் அது ஒழிந்து போய்விடும் சுதந்திரமாகும். ஆனால் நாமோ வாடி போகாத சுதந்திரத்தையே பெற்றுக் கொள்கிறோம். கெட்ட குமாரன் தனது சுதந்திரத்தை விட்டு அகன்று போனான். அவன் அதில் ஒரு பாகத்தை மட்டும் தன்னோடு எடுத்து சென்றான். அவன் திரும்பி வந்தபொழுது அவனது சுதந்திரம் மாத்திரம் கெட்டு போனது. ஆனால் நீங்கள் உங்களுடையதை விட்டுவிட்டால் அது தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதல்ல. நாமோ அழிவில்லாத சுதந்திரத்தையே பெற்றுக் கொள்கிறோம். நீங்கள் அதை பெற்றுக் கொள்ள விரும்பவில்லையா? பாவிகளாய் இருக்கிற சுமார் 15 பேர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை பெற விரும்பினவர்களாய் தங்கள் கரத்தை காலையில் இங்கே உயர்த்தியிருக்கிறார்கள். நாம் ஜெபம் பண்ணுவதற்கு முன்னால் இன்னும் வேறு யாராவது உண்டா? ஆம். இப்பொழுது மிகவும் மெதுவாக பாடுவோம். நான் அவரை நேசிக்கிறேன். நான் இப்பொழுது உங்களுடைய சிந்தையில் தீர்மானம் செய்யுங்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தால் இதுவே அதற்குரிய தருணம். ஏனென்றால் அவர் என்னை முதலில் நேசித்தார். சம்பாதித்தார் என் ரட்சிப்பை. கல்வாரி மரத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக பிதாவே, எங்களை அமைதிப்படுத்தும் வேளையில் இன்று காலையிலே நாங்கள் இக்கூட்டத்தினரை உம்மிடம் பலவீனமான நிலையில் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியை நான் இம்மக்களுக்கு கொண்டு வர முயல்கிறேன். ஏனென்றால் நான் அவர்களை நேசிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களை கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் நங்கூரமிடப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடந்த சில ஆண்டுகளாக செய்யப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏதோ தற்செயலாக நடந்ததாக அல்ல என்பதை அவர்கள் அறிய வேண்டும் என நான் விரும்புகிறேன். கர்த்தாவே, இவ்விஷயங்கள் எல்லாம் நீர்தான் திறந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறீர். ஓ தேவரே, நாங்கள் யாவரும் சரியாக எங்களுக்கு முன்பாக மகத்தான யூபிலி ஒன்று உள்ளது என்பதை உணர்கிறோம். தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் தவறாக இருப்பதை அறிந்துள்ளார்கள். கர்த்தாவே, அநேக சிறு காரியங்கள், ஒருவேளை அவர்கள் எப்பொழுதாவது யாரிடம் இருந்தாவது கொஞ்சம் பணத்தை சுதந்திரித்துக் கொண்டிருந்திருப்பார்கள். ஆனால் அது என்ன செய்தது, அது எங்கே சென்றது என்பதை அவர்கள் அறியார்கள். ஒரு சிறிதளவு மீதியா இருக்கிறது, ஏனென்றால் அது ஒரு அழிந்து போகும் சுதந்திரமாகும். அவர்கள் அதை வேறு யாருக்காவது விட்டு சென்றால் அது மீண்டும் அழிந்து போகும். ஆனால் நாமோ அழியாத ஒரு சுதந்திரத்தையே பெற்றுள்ளோம். அதுதான் ரட்சிப்பு, மீட்பு, ஏதேன் தோட்டத்துக்கு மீண்டும் திரும்பி போகுதல். அதை பற்றி எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, யார்தான் ஆதாம் ஏவாளை போல் இருக்கும்படி அங்கே திரும்பி போய் வாழ விரும்ப மாட்டார்கள்? அங்கே அந்தன்றைக்குள்ள எங்களது ஆகாரம் அளிக்கப்படுகிறது. பரலோக பிதாவானவர் பாதை முழுவதும் எங்களோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த மகத்தான ஒளி எங்கள் முன்னடந்து செல்வதை நாங்கள் காண்போம். சிங்கமும் ஓனாயும் ஒருமித்துமேயும் எருது வைக்கோலை தின்னும். சிங்கமும் அதனோடு சேர்ந்துமேயும் இப்பொழுதோ அவைகள் ஒன்றை ஒன்று தின்று கொள்கின்றன. அல்லது சிங்கம் காளை எருதை தின்கிறது, ஓனாய் காளை எருதை தின்கிறது. எதெல்லாம் கிடைக்கிறதோ அதையெல்லாம் அது தின்றுவிடுகிறது. ஆனால் அந்நாட்களிலோ அவிதமாக இருக்கவே இருக்காது. பெரிய அழகான பறவைகள் பறந்து செல்லும். அங்கே வருத்தமில்லை. எங்களை விட்டு மறித்து போனவர்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையாகிடும் அடையாள குறியோ அங்கே ஒருபோதும் இருப்பதில்லை. எங்களுடைய பாதையெல்லாம் நாங்கள் அங்கே எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுக்கு பிரியமானவர்களையும் காண்போம். ஓ தேவனே, என்னே ஒரு நாள் அது, என்னே ஒரு நாள். பூமியில் நாங்கள் எதை பற்றிக் கொள்கிறோம் என்பது ஒரு பொருட்டல்ல. அவை யாவும் வாடிப்போகுமே, ஆனால் அதுவோ வாடிப்போகாது. தேவனே, தங்களுடைய கரங்களை உயர்த்தின ஜனங்களிடம் ஒருவேளை நான் பூமியில் அவர்களோடு பேச முடியாது போகலாம். நான் அறியேன், என்னால் முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் என்னால் ஏலாமற் போய்விட்டாலும் அப்பொழுது கர்த்தாவே, நான் அவர்களை அங்கே அப்பாதையில் சந்திப்பேனாக. அவர்களோ ஒருவேளை இவ்வாறு கூறக்கூடும், சகோதரன் பிரணாம் அவர்களே, இந்த மகத்தான காரியம் நிகழும் முன்னதாக ஒரு நாள் காலையில் நீங்கள் ஒரு மண்பாண்டத்தில் வைக்கப்பட்டிருந்த முத்திரைகள் திறக்கப்படுதலின் பேரில் பேசிக் கொண்டிருந்தீர்களே, அது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அந்த வேளையில் தான் அவர் என்னுடைய மண்ணான பாத்திரத்தினுள் வந்தார். அன்று காலையில் கரத்தை உயர்த்தியது நான் தான். ஓ, நான் அங்கே இருக்க முடிந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறுவார்கள். அப்பொழுது நான், சகோதரனே சகோதரியே, நானும் கூட அங்கே இருந்திருப்பதற்காக மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். இப்பொழுது எல்லா காரியங்களினுள்ளாகவும் நாம் ஒருமித்து ஐக்கியம் கொள்வோம் என்று கூறுவேன். பிதாவே, அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் உம்முடையவர்கள். நீரோ, என் பிதா ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று கூறினீர். எனவே பிதாவே, நாங்கள் அதற்காக நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அவர்கள் தாமே இப்பொழுது முன்வந்து அவர்களுடைய ரட்சிப்பின் அச்சாரத்தை பெற்றுக் கொள்வார்களாக. ஒரு சபையை அவர்கள் சேர்ந்து கொள்ளுதல் அல்ல, ஆனால் அச்சாரம் ஒரு சபையில் சேர்ந்து கொள்ளுதல் அல்ல, அது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியான ஒரு புதிய பிறப்பாகும். பிதாவே, அவர்கள் உண்மை ஏற்றுக் கொள்வார்களாக. நாங்கள் இதை உம்முடைய கரங்களில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே, இந்த உருமாள்களுக்காக, இந்த உருமாள்களின் மேல் நான் ஜெபிக்கிறேன். இங்கே இருக்கிற தேவையுள்ளவர்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கும். கர்த்தாவே, இந்த சக்கர நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் இந்த ஏழ்மையான பெண்மணியையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே வேண்டிக் கொள்கிறேன். இக்காலையில் இந்த மகத்தான கூட்டத்திற்கு பிறகு பிதாவே, எங்கள் மூலமாக உமது பரிசுத்த ஆவியானது முழுவதும் நிரம்பி வழிந்திருப்பதை உணர்ந்தவர்களால் உமது வார்த்தையானது எங்களுக்குள் ஆழமாய் போய் பதிந்து மக்களுடைய இதயங்களுக்குள்ளாக வேர் கொண்டிருப்பதை உணர்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் அதை ஒருபோதும் மறக்கவே மாட்டார்கள். இவற்றை அவர்கள் கேட்கின்ற போதெல்லாம் அம்முத்திரைகள் திறக்கப்படுதலை குறித்து எண்ணிக்கொண்டிருப்பார்கள். இப்பொழுது கர்த்தாவே, அம்முத்திரைகள் என்னவா இருந்தன என்பதை நாங்கள் அறியும்படி எங்களுக்கு உதவி செய்திருக்கும். அதனால் ஒவ்வொருவரும் தங்கள் சிந்தையில் அதை புரியாத புதிராக எண்ண மாட்டார்கள். ஆனால் அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதிலிருந்து வந்தது என்பதையும், அது தேவனுடைய முத்திரையாகும் என்று எண்ணி அது தேவன் எங்களுக்கு திறந்து கொடுத்த முத்திரைகள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. நீர்தாமே சுகமீனரையும் அவதியுறுவோரையும் குணமாக்கிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை அருளும் கர்த்தாவே. உமது ஆவி பிரசன்னமாய் உள்ளது. கட்டிடத்தின் பின்பகுதியில் உள்ள ஒரு பாவியை நீர் ரட்சிக்க முடியும் என்றால் அங்கே உள்ள ஒரு வியாதிப்பட்ட நபரையும் கூட நீர் குணமாக்கிட முடியும். அதை நீர் அருள வேண்டும் என கர்த்தாவே நான் ஜெபிக்கிறேன். இங்கே இன்று வரையலாமற் போய் தங்களுக்காக இங்கே இந்த ஜெப உருமாள்களை வைத்துள்ளவர்களை நீர் குணமாக்கியருளும். இவை யாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மிடம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆமேன். அவர்கள் இங்கே ஒரு சிறு குழந்தையை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இங்கே சிறு குழந்தையோடு உள்ள அந்த ஸ்திரீதானே, இந்த நேரத்தில் அதை மேலே கொண்டு வருவீர்களா? அக்குழந்தையை பிரதிஷ்டை செய்ய நாங்கள் மகிழ்ச்சியுள்ளவர்களா இருப்போம். இல்லை, சிறு குழந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை. இங்கே வாருங்கள், மூப்பர்களில் சிலர் இவ்வேளையில் நீங்கள் முன் வருவீர்களேயானால் இங்கே என்னோடு வந்து நில்லுங்கள். எத்தனை வயது? 2.5 வயதா? அவனது பெயர் என்ன? ஸ்காட் என்பதா? ஸ்காட் ஸ்போர்ட். சிறுவனாகிய ஸ்காட் போர்ட் 4.5 வயது உள்ளவன். இன்று காலையில் தன்னுடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கென பிரதிஷ்டை செய்யப்பட விரும்புகிறான். அவனை அவனது தாய் கொண்டு வருகிறாள். நேராக முன்னே வாரும் சகோதரனே. கிருபையுள்ள கர்த்தாவே, இன்று காலையிலே பிரதிஷ்டை செய்வதற்காக இக்குழந்தையை உம்மிடம் நாங்கள் கொண்டு வருகிறோம். இயேசுவை கல்லறையில் நின்று உயிரோடு எழுப்பிய வல்லமையானது இச்சிறுவனை உயிர்ப்பிக்க வேண்டும் என அவன் மேல் கைகளை வைத்து நாங்கள் வேண்டுகிறோம். தேவனே, அவன் ஆரோக்கியத்தோடும் பலத்தோடும் வாழ்வானாக. கர்த்தாவே, அவன் உடைய மகிமைக்கென்று ஜீவிப்பானாக. இக்குழந்தைக்கு உதவி செய்யும்படி நீர் எவ்வாறு ஏற்கனவே அதை அமைத்திருக்கிறீர் என்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இச்சிறுவனோடு நீர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அவருடைய பெற்றோரோடும் அவருக்குரிய பிரியமானவர்களோடும் இருந்தாலும் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று நாங்கள் போதிக்கப்பட்டதை அறிந்திருக்கிறோம். சில வேளைகளிலே இந்த காரியங்கள் எல்லாம் எப்படியாய் மக்கள் உம்மிடமாய் கிட்டி சேரும்படி செய்கிறது. நாங்கள் வேண்டுகிற ஆசீர்வாதங்களை நீர் அளிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது பிதாவே, உமது வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக இச்சிறுவனை உம்மிடம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். நீர் அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகிமைக்காக அவனை உபயோகிப்பீராக. ஆமேன். சகோதரியே, தேவனுமை ஆசீர்வதிப்பாராக. சிறுவனாகிய ஸ்காட்டே, தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் அதற்காக கர்த்தருக்கு எவ்வளவாய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யார் ஞானஸ்தானம் பெறப்போகிறீர்கள்? அங்கே ஒரு கூட்ட மக்கள் ஞானஸ்தானம் பெறும்படி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நாம் அதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கையில் நாம் பாடுவோமா? நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி நான் கூறுகிறேன். நாம் பாடுவோமா? சகோதரன் நெவில் அவர்கள் அதை செய்யும்படி நான் விட்டுவிடப் போகிறேன். அது சரியானது என்பதை நான் அறிவேன். சரி ஐயா. சகோதரன் நெவில் அவர்களே, நீங்கள் கர்த்தரை நேசிப்பதினால் ஆமேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் எனக்காக ஜெயிப்பீர்களா? ஆமேன், ஆமேன்.